This sermon, Hebrews chapter 6, part 3 was delivered on Sunday morning, September 15th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் செப்டம்பர் 15 ஞாயிறு காலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் ஹீப்ரூஸ் சாப்டர் 6 பார்ட் 3 எபிரேயர் 6:3 என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
Good morning, friends. It's a privilege to be here and to fulfill this great introduction from our pastor, who would certainly take a real life, wouldn't it? So we're giving praise to the Lord for all of his great healing powers and his mercies that he has given to us down through the years.
காலை வணக்கம் நண்பர்களே, இங்கே இருப்பது ஒரு சாகியமாய் உள்ளது. நம்முடைய போதகர் கூறின இந்த மகத்தான முன்னுரையை நிறைவேற்ற நிச்சயமாகவே ஒரு உண்மையான ஜீவியம் தேவையாயுள்ளது. அதற்கு தேவையில்லையா? ஆகையால் இத்தனை வருடங்களினூடாக அவர் நமக்கு அளித்திருக்கிற அவருடைய மகத்தான சுகமளிக்கும் வல்லமைகள் மற்றும் அவருடைய இரக்கங்களை குறித்த எல்லாவற்றுக்காகவும் நாம் கர்த்தருக்கு துதி செலுத்திக் கொண்டிருக்கிறோம்.
We want to thank you all for praying for us for a safe trip. Had a wonderful time, just gone 4.5 days, I believe, and back again safely. The Lord did bless us.
இப்பொழுது நான் அறிவிக்கும்படியான ஒரு சில அறிவிப்புகளை வைத்துள்ளேன். ஒன்று, நாங்கள், அதாவது சகோதரன் வூட்ஸ் மற்றும் ராபர்ட்சன், எங்களுடைய ஒரு பாதுகாப்பான பயணத்திற்காக எங்களுக்காக ஜெபித்த உங்கள் யாவருக்கும் நாங்கள் நன்றி கூற விரும்புகிறோம். அது ஒரு அற்புதமான நேரமாயிருந்தது. 4.5 நாட்கள் பயணமாக சென்று பத்திரமாக மீண்டும் திரும்பினோம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார்.
Now, we are announcing that the brother Grim Snelling, his revival is continuing on up at the end of Brigham Avenue in the city here. And this coming Wednesday night, I want to go away tomorrow after a funeral service for one to announce in a few moments.
இப்பொழுது இந்த பத்திரத்தில் இங்கே பிரிங்காம் என்ற சாலையின் கடைசியில் சகோதரன் கிரஹாம் ஸ்னெல்லிங் அவர்களுடைய எழுப்புதல் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருகின்ற புதன்கிழமை இரவு நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஒருவருடைய சவாடக்க ஆராதனையை குறித்து அறிவிப்பேன். நான் அதற்கு நாளை அங்கு செல்ல வேண்டும்.
We will let you know Wednesday night. We want to go in a delegation all up to visit Brother Graham before he closes his service up there. And we'll try to get the entire church together if we can and go as a delegation to be with Brother Graham in one of his services.
நாங்கள் புதன்கிழமை இரவு நீங்கள் அதை அறிந்து கொள்ள செய்வோம். சகோதரன் கிரஹாம் அங்கே தன்னுடைய ஆராதனையை முடிப்பதற்கு முன்னர் அவரை சந்திக்க எல்லோருமாக சேர்ந்து ஒரு குழுவாக செல்ல நாங்கள் விரும்புகிறோம். நாம் முழு சபையாக ஒன்று சேர்ந்து நம்மால் முடிந்தால் சகோதரன் கிரஹாம் அவருடைய ஆராதனைகளில் ஒன்றில் நாம் இருக்கும்படியாக ஒரு குழுவாக அவரை சந்திக்க செல்ல முயற்சிப்போம்.
This afternoon at the Undertaker establishment at Charleston is a Mrs. Calvin that once come to the church here many years ago, 74 years old, left this life yesterday to go to be with the Lord Jesus.
இப்பொழுது இந்த பிற்பகல் சார்ல்ஸ்டவுன் என்ற இடத்தில் இறந்தோரின் சடலம் வைக்கப்படும் இடத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கே சபைக்கு வந்து கொண்டிருந்த 74 வயதுடைய திருமதி கோல்வின் அவர்கள் நேற்றைய தினம் இந்த ஜீவியத்தை கடந்து கர்த்தராகிய இயேசுவோடு இருக்கும்படி சென்றுவிட்டபடியால் அவருடைய சரீரமானது அங்கு வைக்கப்பட்டுள்ளது.
And her funeral is to be preached Monday by Reverend Mr. McKinney, used to formerly the pastor of the Methodist Church at Port Fulton for many years, which was a personal friend of theirs, and I'm to assist him Monday at I believe it's 1:30 at the chapel at Charleston, Indiana.
திங்கட்கிழமை அந்த அம்மையாருடைய அடக்கத்தின் போது சங்கை திரு மெக்னி அவர்கள் பிரசங்கிக்க உள்ளார். அவர் இதற்கு முன் அநேக வருடங்களாக போர்ட் ஃபுல்டன் இடத்தில் உள்ள மெத்தோடிஸ்ட் சபையில் போதகராக இருந்து வந்தார் மற்றும் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு சிநேகிதராகவும் இருந்தார். ஆகையால் நான் அவருக்கு அந்த நேரத்தில் உதவி செய்யப் போகிறேன். அது இந்தியானாவில் உள்ள சார்ல்ஸ்டவுன் என்ற இடத்தில் உள்ள சிறு சவாடக்க ஆராதனை கூடத்தில் திங்கட்கிழமை 1:30 மணிக்கு நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன்.
All the friends of the Calvin family would, I know, would appreciate now just a little courage or a little handshake, for we all know what that is, we who've been down through those valleys ourselves and know what it means to lose a friend.
எனவே கோல்வின் குடும்பத்தின் நண்பர்கள், உங்கள் யாவரையும் நீங்கள் அளிக்கும் ஆறுதலான தைரியத்திற்கு இல்லை, சிறு கைகுலுக்குதலுக்கு இப்பொழுது உங்களை மெச்சுவார்கள் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் அது என்னவென்பதையும், நாமும் அந்த மரண பள்ளத்தாக்கினூடாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதையும் அறிவோம். மேலும் ஒரு நண்பனை இழப்பது என்ன பொருட்படுத்துகிறது என்பதையும் அறிந்துள்ளோம்.
And so we, she's laying in the chapel now at Charleston, Indiana. If you go up this afternoon, my, it would be appreciated by the Calvin family, I'm sure.
ஆகையால் நாம் அந்த அம்மையார் இப்பொழுது இந்தியானாவில் உள்ள சார்ல்ஸ்டவுன் இடத்தில் உள்ள சவடக்க சடல சிறு ஆராதனை கூடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே நீங்கள் இந்த பிற்பகல் அங்கு காண செல்வீர்களே ஆனால் ஏன், அது கோல்வின் குடும்பத்தினரால் மெச்சிக்கொள்ளப்படும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன்.
Many of their people come here to the tabernacle yet. Married, buried, baptized, preneur their family through. And so Mr. Grayson, it used to be our neighbor right here, is the undertaker up there.
அவர்களுடைய ஜனங்களில் அநேகர் இன்னமும் இங்கே கூடாரத்திற்கு வருகிறார்கள். நான் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு கிட்டத்தட்ட திருமணம் செய்து வைத்துள்ளேன், அடக்கம் செய்துள்ளேன், ஞானஸ்தானம் கொடுத்துள்ளேன். ஆகையால் திரு கிரேசன் முன்பு இங்கே நம்முடைய அண்டை வீட்டாராயிருந்த அவர்தான் அங்கே சவாடக்கம் செய்பவராயிருக்கிறார்.
And then this tonight, the Lord willing, where we leave off this morning, we'll try to pick up tonight in this great study that we're studying in now. And then I think that was the announcements as far as I know of. And this coming Wednesday night, now we'll announce tonight that we're going up to be with Brother Grimm.
ஆகையால் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இக்காலையில் இப்பொழுது ஆய்ந்து படித்துக் கொண்டிருக்கிற இந்த மகத்தான பாடத்தில் எங்கே விட்டு செல்கிறோமோ அங்கிருந்து இந்திரவு எடுத்து பேச முயற்சிப்போம். ஆகையால் எனக்கு தெரிந்த மட்டில் அறிவிப்புகள் அவ்வளவுதான் என்று நான் எண்ணுகிறேன். இப்பொழுது வருகின்ற புதன்கிழமை இரவு நாம் சகோதரன் கிரஹாம் அவர்களோடு இருக்கப் போவதை இன்றிரவு நாங்கள் அறிவிப்போம்.
And we welcome all the strangers in our gates, and we are happy to have you here this morning and pray that God will exceedingly abundantly bless you today for this gathering.
Amen. நம்முடைய வாசல்களில் உள்ள அன்னியர்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் இந்த காலையில் இங்கே இருப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கூடுகைக்காக தேவன் உங்களை இன்றைக்கு மிகவும் அதிகமாயும் அதற்கும் அபரிமிதமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Brother Cox has just told me that the public addressing outfit wasn't working too well at the time. It's perhaps maybe according to the weather, a lot of dampness in the speakers there, and they're not too good to begin with, so that may be the cause.
வெளியில் உள்ளவர்களுக்கு கேட்கும்படி அமைக்கப்பட்டுள்ள ஒலிபெருக்கி பெட்டிகள் இந்த நேரத்தில் சரியாக இயங்கவில்லை என்று சகோதரன் காக்ஸ் அவர்கள் சற்று முன் என்னிடத்தில் கூறியிருந்தார். ஒருவேளை அங்கே ஒலிபெருக்கி பெட்டிகள் உள்ள இடத்தில் வானிலையின்படி அதிக பனி படர்ந்துள்ள காரணத்தினால் அவ்வாறு இருக்கலாம். அவைகள் துவக்கத்திலேயே நன்றாக செயல்படவில்லை, எனவே அது இந்த காரணமாக இருக்கலாம்.
As I see a sister sitting here that I know, the sister Argenbrand, this is not nice and etiquette to ask this, but have you heard from Brother Argenbrand since he's been over? And I am very interested in hearing from him as soon as we can.
எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, சகோதரி ஆர்கன்பிரைட் அவர்கள் இங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். நான் இதை கேட்பது அருமையானதும் அல்ல, ஒழுங்குமுறையும் அல்ல. ஆனால் சகோதரன் ஆர்கன்பிரைட் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் ஏதாவது தகவலை கேள்விப்பட்டீர்களா? நாங்கள் முடிந்தளவு சீக்கிரத்தில், அதாவது நான் அவரிடத்திலிருந்து ஏதாவது தகவலை குறித்து கேள்விப்பட மிகவும் ஆர்வம்
கொண்டுள்ளேன். Over there with Brother Tommy Hicks and Paul King. If you ever hear Sister Ruth, you let me know right away, as quick as you can.
அவர் அங்கே அயல் நாடுகளுக்கு சென்று சகோதரன் டாமி ஹிக்ஸ் மற்றும் பால் காயின் அவர்களோடு சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனியில் நடைபெறும் கூட்டங்களில் இருக்கிறார். எனவே சகோதரி ரூத் அவர்களே, நீங்கள் எதையாவது கேள்விப்பட்டால் உங்களால் முடிந்தளவு துரிதமாக நான் அதை உடனே அறிந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்கள்.
Now, the little tabernacle has no membership, but we have fellowship. We have no creed but Christ, no law but love, no book but the Bible.
இப்பொழுது இந்த சிறு கூடாரத்தில் உறுப்பினரை சேர்க்குதல் என்பதே கிடையாது. ஆனால் எங்களிடம் ஐக்கியம் கொள்ளுதல் என்பது மாத்திரமே உண்டு. எங்களிடத்தில் கிறிஸ்துவை தவிர வேறு கோட்பாடு கிடையாது. அன்பை தவிர வேறு பிரமாணம் இல்லை. வேதாகமத்தை தவிர வேறு புத்தகமும் கிடையாது.
Blood of Jesus Christ cleanses us from all sins. We have fellowship one with the other. Everybody.
அந்த ஒரு புத்தகத்தை மட்டுமே நாங்கள் அறிந்துள்ளோம். அந்த ஒரு காரியத்தை மட்டுமே நாங்கள் அறிந்துள்ளோம். அதை மட்டுமே நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் இரத்தம் நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கின்றபடியால் நாம் ஒருவரோடு ஒருவர் எல்லோரோடுமே ஐக்கியம் கொள்கிறோம்.
As noticed this morning to some of you people might have heard the brother praying. That was a Catholic. So we're formerly a Catholic. And we have all different types of people come here.
இந்த காலையில் அந்த சகோதரன் ஜெபித்ததை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஜனங்களில் சிலராகி நீங்கள் கேட்டிருக்கலாம், அவர் ஒரு கத்தோலிக்கராயிருந்தார். ஆகையால் இல்லை, அவர் முன்னர் ஒரு கத்தோலிக்கராயிருந்தார். நாம் இங்கு வருகிற எல்லா வித்தியாசமான ஜனங்களையும் உடையவர்களாக இருக்கிறோம்.
Just had the privilege a few moments ago to shake the hand of a Mennonite brother who's sitting in here. And from the Mennonite, from the Methodist, from the Baptist, from the Catholic, or whosoever will, let them come.
ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மெனோனைட் ஸ்தாபன பிரிவினை சார்ந்த சகோதரன் ஒருவரின் கரத்தை குலுக்க வேண்டிய ஒரு சிலாகியம் கிடைத்தது. மெனோனைட் பிரிவினிலிருந்து, மெத்தோடிஸ்டுகளிலிருந்து, பாப்டிஸ்டுகளிலிருந்து, கத்தோலிக்கத்திலிருந்து, அதாவது விருப்பமுள்ள யாராயிருந்தாலும் அவர்கள் வரட்டும்.
And we fellowship together around the blessings of God's word. Sitting present is Jehovah Witness and different types of other people. So different denominations.
நாம் ஒன்று சேர்ந்து தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தின் பேரில் ஐக்கியம் கொள்கிறோம். இங்கே யெகோவா சாட்சிக்காரர்களும் வித்தியாசமான ஜனங்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறுபட்ட ஸ்தாபனத்தவர்களையும் நான் கண்டேன்.
I used to love, well I do yet, the West. I love horses and cattle that just raised on a farm and I love it. And we used to have the roundup and I'd go with them and we had a drift fence. I don't know what you Eastern people know what a drift fence is or not.
நான் முன்பெல்லாம் மேற்கு பகுதியை விரும்புவது வழக்கம். நான் இன்னமும் விரும்புகிறேன். நான் குதிரைகளையும் கால்நடைகளையும் நேசிக்கிறேன். நான் ஒரு பண்ணையில் வளர்க்கப்பட்டபடியினால் நான் அதை விரும்புகிறேன். நாங்கள் முன்பெல்லாம் கால்நடைகளை இனம் பிரித்து மேய்ச்சலுக்காக ஓட்டிச் செல்வோம். அப்பொழுது நானும் அவைகளோடு செல்வேன். கால்நடையை ஓட்டிச் சென்று மேய்க்க எங்களுக்கு வேலியிடப்பட்ட ஒரு இடம் இருந்தது. கிழக்கத்திய ஜனங்களாகிய நீங்கள் கால்நடைகள் வழிதவறி போய்விடாதபடி அமைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு வேலி என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியாது.
When you put the cattle into the forest, they have a fence to keep them from drifting, what they call, come back down to the ranches that eat up the grass where they're raising the grass for the winter feed.
அது நீங்கள் அந்த காட்டிற்குள் நீங்கள் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்லும் போது அவைகள் வழிதவறி செல்வதை தடுக்க அவர்கள் ஒரு வேலியிட்டு வைத்திருப்பர். எனவே அவைகள் அந்த கால்நடை பண்ணைகளுக்குள்ளேயே திரும்பி வந்து மேய்து கொண்டிருக்கும். அங்கே அவர்கள் குளிர்காலத்தில் போஷிப்பதற்காகவே வளர்க்கின்ற புற்களையே அவைகள் மேயும்.
அவ்வாறே
அவர்கள் மலைகளின் மேலும் கூட அவ்வாறு வேலியிட்டு வைத்திருக்கின்றனர். அங்கே அவர்கள் ஆண் பெண் என்று பிரித்து விடுகிறார்கள். அதுவே அவ்வாறு வேலியிடப்பட்ட இடமாக அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த வேலியிட்ட முக்கிய பகுதியின் நுழைவாயிலில் பண்ணை மேற்பார்வையாளர் நின்று அதனூடாக கால்நடைகள் சென்று கொண்டிருக்கும் போது நின்று கவனிக்கிறார்.
And now, I sat there on many day in my saddle and watched them as the cattle would go through. There was all different kinds of brands went in.
இப்பொழுது நான் அங்கே அநேக நாட்களாக அமர்ந்து என்னுடைய குதிரை சேரத்தில் அமர்ந்தவாறு அவர்கள் கால்நடைகள் உள்ளே செல்லும் போது கவனிப்பதை நானும் கவனித்துள்ளேன். அங்கே பல்வேறுபட்ட எல்லா விதமான அடையாள குறிகளோடும் உள்ள கால்நடைகள் உள்ளே சென்றன.
There was some called the diamond and some of them called the bar X and some R's was the tripod, something like a boy scout emblem. The next fellow below it was a turkey track on the horse and they had all different kinds of brands to know their cattle when they drove them out.
அவைகளில் சிலவற்றுக்கு டைமண்ட் என்று அடையாள குறியிடப்பட்டிருந்தது. மற்ற சிலவற்றுக்கு பார் எக்ஸ் என்று அடையாள குறியிடப்பட்டிருந்தது. எங்களுடைய சிலவற்றிற்கு ஒரு சாரணர் பையனின் சிறப்பு சின்னம் போன்று ட்ரைஃபாய்ட் என்று அடையாள குறியிடப்பட்டிருந்தது. அதற்கடுத்ததற்கோ குதிரை சின்னமிட்டு மேலே டர்க்கி ட்ராக் என்று அடையாளமிடப்பட்டிருந்தது. அவர்கள் அவைகளை வெளியே ஒட்டிச் செல்லும் போது அவைகள் தங்களுடையது என்று அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்கள் எல்லோருமே பல்வேறுபட்ட அடையாளங்களையே
போட்டிருந்தனர். Everything that went in there, no matter what brand it was, had to be a thoroughbred Hereford. It could not go in there unless it was a Hereford. Had to be registered stock or it couldn't get through.
இப்பொழுது அந்த பண்ணை மேற்பார்வையாளர் அவைகள் என்னவிதமான அடையாள குறியிடப்பட்டிருந்தன என்பதில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவைகளினுடைய காதில் அவைகளினுடைய இனத்தை காட்டும் ரத்தத்தின் அடையாள சீட்டை கவனிப்பதிலேயே ஆர்வம் கொண்டிருந்தார். அங்கு உள்ளே சென்ற ஒவ்வொன்றும் என்ன அடையாள குறியிடப்பட்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவைகள் இயர்ஃபோர்ட் என்ற நல்ல வம்சாவளி இனத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டியதாக இருந்தது. அது ஒரு இயர்ஃபோர்ட் இனத்தை சார்ந்ததாக இருந்தால் ஒழிய மற்றபடி அதனால் அங்கே உள்ளே செல்ல முடியாது. எனவே அது அந்த இனத்தை சார்ந்தது என்று பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் அதனால் உள்ளே செல்லவே முடியாது.
But we're all born again Christians. That's right. That's the stock of Christ. The blood test is going to prove us. We're all Christians.
கர்த்தர் வரும் நாளிலே நாம் என்ன பெயரை சூடிக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அவர் கவனம் செலுத்தப் போவதில்லை. ஆனால் நாம் மீண்டும் பிறந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா என்பதற்கு கவனம் செலுத்தப் போகிறார் என்று நான் நினைக்கிறேன். அது உண்மை. அதுவே கிறிஸ்துவின் வம்சப்பட்டியலாகும். நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதை இரத்த பரிசோதனை தான் நம்மை நிரூபிக்க போகிறது.
If we're going to be that way there, we might as well be that way here, don't you think so? So that's why we appreciate all fellowship from all different churches.
நாம் எல்லோரும் அந்த விதமாகவே அங்கே இருக்க போகிறோம் என்றால் நாம் அந்த விதமாகவே இங்கேயும் இருக்கலாம். நீங்கள் அவ்வாறு கருதவில்லையா? அந்த விதமாகவே நாம் எல்லா பல்வேறுபட்ட சபைகளில் இருப்பவர்களோடும் ஐக்கியம் கொள்வதை பாராட்டுகிறோம்.
Now we're studying in this blessed book of Hebrews. One brother has enjoyed it so much till he's taken the tapes and he's making a book of lectures on this.
இப்பொழுது நாம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எபிரேய புத்தகத்தில் ஆய்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சகோதரன் இந்த ஒலிநாடாக்களை எடுத்துக்கொண்டு போய் அவர் இதன் பேரில் விரிவுரைகள் கொண்ட ஒரு புத்தகமாக உருவாக்கி கொண்டிருக்கிற அளவிற்கு இதனை அவ்வளவாக கேட்டு கலிகூர்ந்துள்ளார்.
Now we're going to come pretty soon to the 11th chapter. We expect to spend the winter on that. On the 11th chapter, for each one of those characters, we wish to go back through the book and tie the entire scripture together.
இப்பொழுது நாம் வெகு சீக்கிரத்தில் 11ஆம் அதிகாரத்திற்கு வரப்போகிறோம். நாம் 11ஆம் அதிகாரத்தின் பேரில் மழைக்காலத்தை செலவிட எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் அந்த ஒவ்வொரு சிறப்பியல்பு கொண்டவர்களையும் நாம் வேத புத்தகத்தினூடாக திரும்பிச் சென்று முழு வேதத்துடனும் இணைத்து பார்க்க விரும்புகிறோம்.
I was going to do it, a deuce and portion on some of this, of these former chapters, to get the whole book tied together. Amen. For you see, scripture must prove scripture.
நான் அதை செய்யப் போவதாக இருந்தேன். நான் அதில் சிலவற்றின் பேரில் இந்த முந்தின அதிகாரங்களில் உள்ள பகுதியில் உள்ளவற்றை முழு வேத புத்தகத்துடன் இணைத்து பார்க்க உள்ளேன். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், வேத வாக்கியம் வேத வாக்கியத்தை நிரூபிக்க வேண்டும்.
Therefore, if there's any contradiction that anyone would think that the scriptures contradict each other, that's an error. There's no scripture contradicts the scripture. The contradiction is where that maybe it contradicts our way of looking at it, but it doesn't contradict itself.
ஆகையால் எந்த முரண்பாடாவது இருக்குமாயின் வேத வாக்கியங்கள் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன என்று எவரேனும் நினைத்தால் அது தவறாகும். எந்த ஒரு வேத வாக்கியமும் மற்ற வேத வாக்கியத்தோடு முரண்படுகிறதே இல்லை. முரண்பாடு என்பதே அதை நோக்கி பார்க்கிற நம்முடைய விதமே முரண்படுகிறதா இருக்கலாம். ஆனால் வேத வாக்கியம் தானே முரண்படுகிறதில்லை.
I've been in ministry going in 26 years now, and I have never one time found one thing in the Bible that contradict anything else is written in the Bible. And I just know it isn't there.
இப்பொழுது நான் இந்த ஊழியத்தில் 26 வருடங்களாக இருந்து வருகிறேன். நான் ஒரு முறை கூட வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள எந்த காரியமும் வேதத்தில் எந்த ஒரு காரியத்தோடும் முரண்படுகிறதாக ஒருபோதும் கண்டதே கிடையாது. அது அவ்வாறு அங்கு இல்லை என்பதை நான் அறிவேன்.
And today we are studying in one of the most blessed chapters of the Hebrews, the 7th chapter. Amen. If there's anyone who doesn't have a Bible and like to follow us in the readings, we'd be glad to bring you a Bible if you just raise your hand.
இன்றைக்கு நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாரங்களில் ஒன்றான எபிரேயர் 7வது அதிகாரத்தில் ஆய்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். எவரிடத்திலேனும் வேதாகமம் இல்லாமல் இருந்து அதே சமயத்தில் நாங்கள் வாசிக்கையில் அதனை பின்தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்று விரும்பி நீங்கள் உங்களுடைய கரத்தினை உயர்த்த விரும்பினால் நாங்கள் உங்களுக்கு ஒரு வேதாகமத்தை கொண்டு வர மகிழ்ச்சி அடைவோம். நான் மூப்பர்களில் சிலரை யாராவது இங்கு வந்து அதை கொண்டு செல்லும்படிக்கு கூறுவேன். யாரோ ஒருவர் தன்னுடைய கரத்தை அங்கே பின்னால் உயர்த்திக் கொண்டிருக்கிறார். சகோதரனே, உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு ஒரு வேதாகம் வேண்டுமாயின் உங்களுடைய கரத்தை அப்படியே உயர்த்துங்கள். அப்பொழுது அவர்கள் அதை உங்களிடத்திற்கு கொண்டு வருவார்கள்.
Now, the only way that a church can be built, the only way that a man can have faith is not by his denomination, not by his affiliation, but his faith rests not upon the theology of some man's ideas, because it's more or less altogether man.
இப்பொழுது ஒரு சபையானது கட்டப்படக்கூடிய ஒரே வழி ஒரு மனிதன் விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய ஒரே வழி தன்னுடைய ஸ்தாபனத்தின் மூலம் அல்ல, தன்னுடைய இன்னல்களின் மூலமாயும் அல்ல. ஆனால் அவனுடைய விசுவாசம் ஏதோ ஒரு மனிதனுடைய கருத்துக்களை கொண்ட வேத சாஸ்திரத்தின் பேரில் சார்ந்திருப்பதல்ல. ஏனென்றால் அது ஏறக்குறைய மனிதனுடையதாயிருக்கிறது.
But the only way faith can find its solemn resting place is upon the immovable and unchangeable word of God.
Amen.
Faith cometh by hearing, hearing the word.
ஆனால் விசுவாசம் தன்னுடைய பயபக்தியை தோற்றுவிக்கும்படியான இடைப்பாரம் சிரத்தை கண்டறியக்கூடிய ஒரே வழி நிலையான மாறாத தேவனுடைய வார்த்தையின் பேரிலேயாகும். விசுவாசம் கேள்வியினால், வார்த்தையை கேட்பதனால் வரும்.
That's how it takes. And when faith is heard and accepted, it's forever settled.
Amen.
Nothing no more can ever move it, no matter what comes or goes. Nothing can ever change that faith.
Amen.
Think of that.
அந்த விதமாகத்தான் அது வருகிறது. விசுவாசம் கேட்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போது அது என்றென்றைக்குமாய் தீர்த்து வைக்கப்படுகிறது. அதனை எந்த காரியமும் எப்போதும் இனி ஒருபோதும் அசைக்கவே முடியாது. என்ன வந்தாலும் அல்லது போனாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அந்த விசுவாசத்தை எந்த ஒரு காரியமும் ஒருபோதும் மாற்றவே முடியாது. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள்.
You're anchored. And you no more change for time and eternity. You're anchored forever. For God by one sacrifice has perfected forever those that are sanctified, are called.
நீங்கள் நங்கூரமிடப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இனிமேல் காலத்திலும் நித்தியத்திலும் மாறப்போவதே இல்லை. நீங்கள் என்றைக்குமாய் நங்கூரமிடப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவன் ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை அல்லது அழைக்கப்பட்டவர்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார்.
And faith has such a great place in the Christian, the believer's life, that it can take its stand by the side of a muddy grave or over a casket or a precious baby or a sweetheart has passed from this life to the beyond.
விசுவாசம் கிறிஸ்தவனுடைய விசுவாசியினுடைய ஜீவியத்தில் அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஸ்தானத்தை கொண்டுள்ளது. அது ஒரு சேற்று கலரையின் அருகில் அல்லது ஒரு சவப்பட்டியின் அருகில், அங்கே ஒரு விலையேறப்பட்ட குழந்தையோ அல்லது ஒரு காதலியோ இந்த ஜீவியத்தை விட்டு கடந்து அப்பால் செல்லும் போது அது அதனுடைய உறுதியை எடுக்க முடியும்.
Can look to him who said, I am the resurrection and the life.
Amen.
And they forget the things that's in the past. They press on to the mark of the high calling.
அப்பொழுது கழுகு கண்ணின் ஒரு கூர்மையான பார்வையோடு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறின அவரை நோக்கி பார்க்க முடியும். அப்பொழுது அவர்கள் பின்னான காரியங்களை மறந்துவிடுகிறார்கள். அவர்கள் பரம அழைப்பின் இலக்கை நோக்கி தொடர்கிறார்கள்.
I'm so glad that God has provided such and has made it a free gift to all. That's what churches are to be. Churches doesn't mean denominations or organizations. It means groups of people, of believers who's gathered together under the fellowship of the Word.
தேவன் அப்படிப்பட்டதை அருளியிருப்பதற்காகவும் அதை எல்லோருக்கும் ஒரு கிருபையோரமாக உண்டு பண்ணி இருக்கிறார் என்பதற்கும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படித்தான் சபைகள் இருக்க வேண்டியதாயிருக்கின்றன. சபைகள் என்பது ஸ்தாபனங்களையோ அல்லது ஸ்தாபன அமைப்புகளையோ பொருட்படுத்துகிறதில்லை. அது ஜனக்குழுக்களை வார்த்தையின் ஐக்கியத்தின் கீழ் ஒன்று சேர்ந்துள்ள விசுவாசிகளையே பொருட்படுத்துகிறது.
And this marvelous teaching here of Saint Paul in the backgrounds in the former chapters he has specifically been dealing with the supreme deity of the Lord Jesus and who he was.
இங்கே இந்த பரிசுத்த பவுலின் ஆச்சரியமான உபதேசத்தில் இந்த பின்னணியில் முந்தின அதிகாரங்களில் அவன் குறிப்பாக கர்த்தராகிய இயேசு யாராயிருந்தார் என்றும் அவரின் ஒப்புயர்வற்ற தெய்வீக தன்மையோடு தொடர்புபடுத்தி கூறி வந்துள்ளான்.
Christ was God made so that man could feel him and touch him and fellowship with him. Christ, the Lord Jesus, was the body that God dwelt in. God was made flesh and dwelt among us. 1 Timothy 3:16. Without controversy, great is the mystery of godliness, for God was manifested in flesh.
கிறிஸ்து தேவனாயிருந்தார். மனுஷர் அவரை உணரும்படியாகவும் அவரை தொடும்படியாகவும் அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாகவும் ஆனார். கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு தேவன் அந்த சரீரத்துக்குள் வாசம் செய்தார். தேவன் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்பதாயிருந்தது. 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகாமேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது.
The great Jehovah came down and was made tangible by living in the body of his own son, declaring and reconciling the world to himself.
மகத்தான யெகோவா இறங்கி வந்து தம்முடைய சொந்த குமாரனின் சரீரத்தில் ஜீவிப்பதன் மூலம் தெளிவாக தெரியக்கூடியவராகி பலர் அறிய கூறி உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொண்டார்.
God was nothing, Christ was nothing short of God, and God was nothing short of Christ. The two together made the Godhead bodily, made a little lower than angels so that he could suffer. Angels cannot suffer.
தேவன் வேறு யாருமாய் இருக்கவில்லை. கிறிஸ்து தேவனே என்று வேறொருவராய் இருக்கவில்லை. தேவன் கிறிஸ்துவே என்று வேறொருவராய் இருக்கவில்லை. இரண்டும் ஒன்று சேர்ந்து சரீர பிரகாரமான தேவத்துவமாகி தேவன் பாடுபடும்படியாக தேவ தூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டார். தேவ தூதர்களால் பாடுபட முடியாது.
Jesus was the tabernacle that God dwelt in. The Bible said in the 7th chapter of the Acts of the Apostles, at tabernacles and burnt sacrifice and burnt offerings thou wouldest not, but a body hast thou prepared me.
இயேசு தேவன் வாசம் செய்த கூடாரமாயிருந்தார். வேதம் அப்போஸ்தலர்களின் நடபடிகள் 7 அதிகாரத்தில் கூடாரங்களையும் சர்வான தகனபலியையும் சர்வாங்க தகனபலிகளையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணினீர்.
High be it the most high dwelleth not in tabernacles made with hands, but a body has thou prepared me. That in tabernacling or dwelling in a fellowship with man.
ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட கூடாரங்களில் வாசமாகிறார். ஆனால் ஒரு சரீரத்தை நீர் எனக்கு ஆயத்த மண்ணினீர் என்று கூறப்பட்டுள்ளது. அது மனிதனோடு ஐக்கியம் கொள்ளும்படியான வாசம் செய்யும் கூடாரம் என்பதாகும்.
God permits, as soon as we're through with this chapter here, or through with this book, we want to go back and pick up the book of Ruth and show in there that how God became kinfolks to us to reconcile the lost back to himself by fellowshipping and becoming one of us.
தேவன் அனுமதிப்பாரேயானால் நாம் இங்கே இந்த அதிகாரத்தினூடாக சென்று பார்த்தவுடனே அல்லது இந்த முழு புத்தகத்தையும் பார்த்து முடித்தவுடனே நாம் ரூத்தின் புத்தகத்திற்கு திரும்பி போய் அதனை எடுத்து எப்படி தேவன் இழந்து போனதை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படி நமக்கு இனத்தாராகும்படிக்கு ஐக்கியம் கொள்வதன் மூலம் நம்மில் ஒருவரானார் என்பதை அங்கே காண்பிக்க விரும்புகிறோம்.
The Redeemer must be kinfolks. And the only way that God could become kinfolks to us is to become one of us. So he could not become an angel and be kinfolks to man.
மீட்பர் இனத்தாராக இருக்க வேண்டும். அந்த ஒரே வழியிலேயே தேவன் நமக்கு இனத்தாராகும்படிக்கு நம்மில் ஒருவராக முடிந்தது. ஆகையால் அவர் தூதனாக முடியாது, மனிதனுக்கு இனத்தாராக இருக்க வேண்டியதாக இருந்தது.
Last evening when I was talking to the heartbroken son, my partner, the mother that's just passed away, said, "Oh, brother Bill, I guess she's an angel tonight."
நான் நேற்று மாலை இருதயம் நொறுங்குண்ட மகனிடத்தில் என்னுடைய கூட்டாளியினிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது, அவரோ சற்று முன் மறித்து போய்விட்டிருந்த தாயை குறித்து பேசும்போது, "ஓ சகோதரன் பில், அவள் இன்றிரவு ஒரு தூதனாயிருக்கிறாள் என்று நான் யூகிக்கிறேன் என்றான்.
I said, "No, Earl, she'll never be an angel. She's a woman tonight, just as God made her and will always be. Never an angel. God made angels. He never made man to become angels. He made angels and man. So man will never be angels and angels will never be man. God made them different."
அதற்கு நானோ, "இல்லை ஏழ், அவள் ஒருபோதும் ஒரு தூதனாய் இருக்க மாட்டாள். அவள் ஒரு ஸ்திரீயாகவே இன்றும் இருக்கிறாள். தேவன் அவளை ஸ்திரீயாக உண்டாக்கினபடியால் அவள் எப்பொழுதுமே ஸ்திரீயாகவே இருப்பாள். ஒருபோதும் ஒரு தூதனாயிருக்க மாட்டாள் என்று கூறினேன். தேவன் தூதர்களை உண்டு பண்ணினார். அவர் மனிதர்களை ஒருபோதும் தூதர்களாகும்படிக்கு உண்டு பண்ணவே இல்லை. அவர் தூதர்களையும் மனுஷர்களையும் உண்டு பண்ணினார். ஆகையால் மனுஷர் ஒருபோதும் தூதர்களாக மாட்டார்கள். தூதர்களும் ஒருபோதும் மனுஷர்களாகவே மாட்டார்கள். தேவன் அவர்களை வித்தியாசமாகவே உண்டு பண்ணினார்.
Now, and in Christ becoming flesh to redeem out of that grave beyond where man had fell and that immortality by sin had come down, God came down and taken on the form or the shape of a man and became kinfolks to us that he might bear our sins and our death.
இப்பொழுது பாவம் வந்த காரணத்தால் அந்த அழியாமையிலிருந்து பெரிய அகன்ற எட்டாத தூரத்தில் விழுந்து போயிருந்த மனிதனை மீட்க கிறிஸ்து மாம்சமானார். எனவே தேவன் இறங்கி வந்து ஒரு மனித உருவின் ரூபத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய மரணத்தை தம்மேல் ஏற்றுக்கொள்ள நம்முடைய இனத்தாரானார்.
And in one of the illustrations we were giving in the previous lessons, just a little background so the newcomer would understand.
நாம் முந்தின பாடங்களில் அளித்துக் கொண்டிருந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றை ஒரு சிறு பின்னணிக்காக புதியதாக வந்திருப்பவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக கூறுவோம்.
God on his road up to Calvary, as the sting of death was upon him and was buzzing around him, and finally it stung him till he died. He died till the sun quit shining. He died until the moon and the stars would not give their light. But how he had to do that, to anchor the stinger of death.
தேவன் கல்வாரிக்கு செல்லும் தன்னுடைய பாதையில் இருந்தார். மரணத்தின் கொடுக்கு அவர் மேல் இருந்தபோது அவரை சுற்றி ரிங்காரமிட்டுக் கொண்டிருந்தது. முடிவிலே அவர் மறித்து போகும்படியாய் அது அவரை கொட்டினது. சூரியனே இருளாய் அஸ்தமித்து போகும் அளவிற்கு அவர் மறித்து போனார். சந்திரனும் நட்சத்திரங்களும் தங்களுடைய ஒளியை கொடாத அளவிற்கு அவர் மறித்து போய்விட்டார். அதாவது மரணத்தின் கொடுக்கை நங்கூரமிடச் செய்ய எப்படியாய் அவர் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது?
If he had been an immortal person, if he had been in the theosophy or been in the spirit, death has no control of that. It had to become flesh that he could take the stinger of death.
அவர் ஒரு அழிவில்லாத நபராய் இருந்திருந்தால், அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்திருந்தால், அல்லது ஆவியாய் இருந்திருந்தால், மரணம் அதனுடைய கட்டுப்படுத்தும் ஆற்றலை கொண்டிருந்திருக்காது. எனவே அவர் மரணத்தின் கொடுக்கை எடுத்து போட மாம்சமாக வேண்டியதாக இருந்தது.
But when a bee or an insect who stings once stings deep, he'll never sting again. He leaves a stinger in the flesh.
ஒரு தேனியோ அல்லது கொட்டுகிற ஒரு பூச்சியோ ஒருமுறை ஆழமாக கொடுக்கு பதியும்படி கொட்டிவிட்டால் அதனால் மீண்டும் ஒருபோதும் கொட்டவே முடியாது. அது தன்னுடைய கொடுக்கை அந்த மாம்சத்திலே விட்டுவிடுகிறது.
That's what Christ or God became Christ dwelt in flesh that he might anchor in his own flesh the stinger of death. And when death pulled away from him at the cross, it left its stinger. It cannot sting a believer anymore. It can make a humming noise. It can make a buzz and a threat. But it cannot sting. It has no stinger.
அந்த விதமாகத்தான் கிறிஸ்து ஆனார், இல்லை தேவனானார். கிறிஸ்து தம்முடைய சொந்த மாம்சத்தில் அந்த மரணத்தின் கொடுக்கை நங்கூரமிடச் செய்யும்படியாக அவர் மாம்சத்தில் வாசம் செய்தார். மரணமானது சிலுவையிலே அவரிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட போது அதனுடைய கொடுக்கை அந்த சரீரத்திலேயே விட்டுவிட்டது. எனவே அதனால் இனிமேல் எந்த ஒரு விசுவாசியையும் கொட்டவே முடியாது. அதனால் வாய்க்குள்ளேயே ரீங்காரம் இடுகின்ற ஒரு சத்தத்தையே எழுப்ப முடியும். அது ஒரு ரீங்காரமிட்டு அச்சுறுத்துதலை செய்ய முடியும், ஆனால் அதனால் கொட்டவே முடியாது. ஏனென்றால் அதற்கு கொடுக்கே இல்லை.
The great Saint Paul on his death march screamed and said, "Oh death, where is your sting? And grave, where is your victory? But thanks be to God who's done give us the victory through our Lord Jesus Christ. For both death and grave has lost its power."
மகத்தான பரிசுத்த பவுல் தன்னுடைய மரண பவனியிலே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஏனென்றால் மரணமும் பாதாளமும் அதனுடைய வல்லமையை இழந்து விட்டதே என்று கூச்சலிட்டு கூறினான்.
Now, then last Sunday we taken leaving the principles of the doctrine of Christ. In the sixth chapter, we read this: "Let us go on to perfection."
இப்பொழுது கடந்த ஞாயிறு நாம் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்களை நாம் விட்டு என்று ஆறாம் அதிகாரத்தில் உள்ளதை எடுத்து பூரணராகும்படி கடந்து போவோமாக என்ற இதை நாம் வாசித்தோம்.
And we found out that the people today in many churches, along with the Branham Tabernacle and different ones, we lay too much on studying about the principles of Christ.
ஜனங்களோ இன்றைக்கு அநேக சபைகளிலும் பிரணாம் கூடாரத்தோடும் மற்றும் வித்தியாசமான சபைகளிலும் இருப்பதை நாம் கண்டறிந்தோம். நாம் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை ஆய்ந்து படித்ததன் பேரில் மிக அதிகப்படியான நேரம் தரித்திருக்கிறோம்.
He was the son of Abraham. He was the son of so-and-so and all back the genealogies. But the Bible said, "Let us lay aside those things and go on to perfection."
அவர் ஆபிரகாமின் குமாரனாயிருந்தார். அவர் முன்னிருந்த வம்ச வரலாற்றில் இன்னார் இன்னாருடைய குமாரனாயிருந்தார். ஆனால் வேதம் நாம் அந்த காரியங்களை ஒருவரும் தள்ளிவிட்டு பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று உரைத்துள்ளது.
First, you must know the doctrine. And then you must know all these things. Then let's lay them aside. He said of resurrection of the dead, laying on of hands, baptisms, and all those dead articles of God.
நீங்கள் முதலில் அந்த உபதேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நீங்கள் இந்த எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அவைகளை ஒருபுறம் தள்ளி வைப்போமாக. ஏனென்றால் அவர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல், கைகளை வைக்குதல், ஸ்தானங்கள், அவை யாவும் தேவனுடைய செத்த நிபந்தனைகள் என்று கூறினான்.
Yet they have no life in them, but the church today just goes to those things. All we believe in the deity of Christ, yes, sure. We believe in water baptism, yes, sure. Laying on of hands, Paul said, we'll do all this if God permits. But in the face of all of that, let's lay it aside now and go on to perfection.
அதே சமயத்தில் அவர்களுக்கு அவைகளில் ஜீவன் இல்லை. ஆனால் இன்றைக்கு சபையோ, ஓ, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையில் விசுவாசம் கொண்டுள்ளோம் என்ற அந்த காரியங்கள் அன்றைக்கே செல்கின்றன. ஆம், நிச்சயமாக. நாங்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்தில் விசுவாசம் கொண்டுள்ளோம். ஆம், நிச்சயமாக. கைகளை வைக்குதல், பவுல் தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஆனால் அவை யாவும் இருக்கின்ற போதிலும் நாம் அதை ஒருபுறமாக இப்பொழுது தள்ளிவிட்டு பூரணராகும்படிக்கு கடந்து போவோமாக என்றான்.
Now the church cannot be perfected through organizations. It gets further away from God all the time, or farther away from each other. We draw barriers, we separate ourselves, seemingly not having the faith.
இப்பொழுது சபையானது ஸ்தாபனங்களினூடாக பரிபூர்ணமாக்கப்பட முடியாது. ஏனென்றால் அது எல்லா நேரத்திலும் தேவனிடத்திலிருந்து அதிக தூரமாய் விலகி செல்கிறது. அதாவது அவை ஒன்றுக்கொன்றிலிருந்தும் அதிக தூரமாய் விலகி செல்கிறது. நாம் தடைவேலிகளை இழுத்து போட்டுக் கொள்கிறோம். நாம் நம்மையே பிரித்துக் கொள்ளுகிறோம். விசுவாசமே இல்லாதது போன்றிருக்கிறோம்.
But then when we leave those principles of doctrine, if we move on to perfection, then those little things become not much use. We go into a relationship and we find out that the only way that we can be perfected is to be in Christ.
ஆனால் நாம் அந்த மூல உபதேச வசனங்களை விட்டுவிடும்போது நாம் பூர்ணராகும்படி கடந்து செல்வோமானால் அப்பொழுது அந்த சிறிய காரியங்கள் அதிக பயனற்றதாகி விடுகின்றன. நாம் ஒரு உறவு முறைக்குள்ளாக செல்கிறோம். நாம் பரிபூர்ணமாக்கப்படக்கூடிய ஒரே வழி கிறிஸ்துவுக்குள் இருப்பதேயாகும் என்பதை நாம் கண்டறிகிறோம்.
And we find out then by the teachings of the Bible that how we get into Christ, not by water baptism, not by laying on of hands, not by teaching, but by one Spirit. We are all baptized into one body and become perfected through his suffering.
அப்பொழுது நாம் கண்டறிவது வேதாகம உபதேசங்களின் மூலம் நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கிறோம் என்றால் தண்ணீர் ஞானஸ்தானத்தினால் அல்ல, கைகளை வைக்குதலினால் அல்ல, உபதேசத்தினால் அல்ல, ஆனால் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அவருடைய பாடுகளினூடாக பூர்ணராக்கப்படுகின்றோம்.
Then we look different. We think different. We act different. We live different.
அப்பொழுது நாம் வித்தியாசமாக நோக்கி பார்க்கிறோம். நாம் வித்தியாசமாக சிந்திக்கிறோம். நாம் வித்தியாசமாக செயல்படுகிறோம். நாம் வித்தியாசமாக ஜீவிக்கிறோம்.
Not because it's a duty or we belong to church, but because of the love that God has shed abroad in our hearts by the Holy Ghost that makes us fellow citizens of the kingdom of God, then there's no denomination or barriers in that. We're all one great body.
அது ஒரு கடமை என்ற காரணத்தினால் அல்ல, அல்லது நாம் சபைக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம் என்ற காரணத்தினால் அல்ல, ஆனால் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற காரணத்தினாலேயாம். அதுவே நம்மை தேவனுடைய ராஜ்யத்தின் உடன் பிரஜைகளாக்குகிறது. அதன் பின்னர் அதில் எந்த ஸ்தாபனமும் இல்லை, அல்லது எந்த தடைவேலிகளுமே இல்லை. நாம் எல்லோரும் ஒரே மகத்தான சரீரமாக இருக்கிறோம்.
Now we're ready to enter in upon the morning lesson in a few moments. One more thing I'd like to get to here. That is that Paul speaking in the book of the sixth chapter, we find out here that we're made perfect in Christ. Then in the 13th verse of the sixth chapter, just a little background.
இப்பொழுது நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இக்காலை பாடத்தின் பேரில் உள்ளே செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். நான் இங்கே இன்னும் ஒரு காரியத்தை எடுத்துக் கூற விரும்புகிறேன். அது பவுல் இந்த புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். அது நாம் கிறிஸ்துவுக்குள் பூரணமாக்கப்படுகின்றோம் என்பதையே நாம் இங்கே கண்டறிகிறோம். அதன் பின்னர் 6வது அதிகாரத்தின் 13வது வசனத்தில் உள்ள ஒரு சிறு பின்னணியை சற்று பார்ப்போம்.
For when God made promise to Abraham because he could swear by no greater, he swear by himself. God swore by himself because he could not swear by anyone greater.
ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு தேவன் தம்மிலும் பெரியவர் ஒருவர் பேரில் ஆணையிட முடியாத காரணத்தால் அவர் தமது பேரில் தானே ஆணையிட்டார்.
Now we want to go back. Let's get to Galatians just a few moments. Turn back to the book of Galatians and get Galatians 3:16. And we'll read here just a moment of what he swore by.
இப்பொழுது நாம் திரும்பி செல்ல விரும்புகிறோம். நாம் அப்படியே ஒரு சில நிமிடங்கள் கலாத்தியர் நிருபத்திற்கு செல்வோம். கலாத்தியரின் புத்தகத்திற்கு திரும்பி கலாத்தியர் 3:16 பார்ப்போம். நாம் இங்கே அப்படியே ஒரு நிமிடம் அவர் என்னத்திற்கு ஆணையிட்டார் என்பதை இங்கே வாசித்து பார்ப்போம்.
Now to Abraham and his seed were the promise made, he saith not, and to seeds as of many, but as of one, to the seed which is Christ.
ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே.
Now if you'll notice reading that close, I should read to Abraham and his seed, Sangler, were the promises, plural, made.
இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் நீங்கள் வாசிக்கையில் அதை இப்பொழுது கூர்ந்து வாசியுங்கள். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் ஒருமை, வாக்கு தத்தங்கள் பன்மை பண்ணப்பட்டன.
Abraham and his seed. Now the seed of Abraham was one which was Christ and prefigure Isaac. But Abraham had many children.
ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் இப்பொழுது ஆபிரகாமின் சந்ததி ஒன்றாயிருந்தது, அது கிறிஸ்துவாயிருந்தது. முன்னிழலாய் ஈசாக்கு இருந்தான், ஆனால் ஆபிரகாம் அநேக பிள்ளைகளை உடையவனாயிருந்தான்.
He had one before he had Isaac, which was showing the slipping up of the unbelief of Sarah, who wanted Hannah to bring the child, thinking that she was too old, and God to bypass and make some other way from the way that he had promised to do it. But God keeps his promise. No matter how unreasonable it may seem, God's obligated to his promise.
அவன் ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்கு முன்னர் ஒருவனை உடையவனாயிருந்தான், அது சாராள். தான் மிகவும் வயது சென்றவள் என்று எண்ணி அன்னாள் குழந்தையை பிறப்பிக்க வேண்டும் என்று விரும்பின சாராளின் அவ்விசுவாச பெருங்குறையே காண்பித்துக் கொண்டிருந்தது. வேறு பக்க வழிக்கு தேவனடை செல்வது, அதாவது தேவனதை செய்வதாக வாக்களித்திருந்த அந்த வழியிலிருந்து வேறு ஏதோ ஒரு வழியை உருவாக்குவதாய் உள்ளது. ஆனால் தேவன் தம்முடைய வாக்குதத்தை காத்துக் கொள்கிறார். அது எவ்வளவுதான் அறிவுக்கு பொருந்தாததாய் தென்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற கடமைப்பட்டவராயிருக்கிறார்.
And Sarah thought that maybe she could have Hannah, or Hagar rather, her maid, to give birth to a baby through Abraham, and she would take it, and that became Ishmael, which was a thorn in the flesh from then until now. Amen. Still a thorn in the flesh. Now there come the Arabs, and they've always been that way.
அன்னாள் ஒரு ஆள் இல்லை, சரியா கூறினால் ஆகார் சாராளின் அடிமை பெண்ணாகிய இவள் ஆபிரகாமின் மூலமாக ஒரு கால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அதையே அவள் எடுத்துக் கொள்ளலாம் என்று சாராள் எண்ணினாள். அதுவே இஸ்மவேலானது. அது அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை மாம்சத்தில் ஒரு முள்ளாகவே இருந்து வந்துள்ளது. அது இன்னமும் மாம்சத்தில் ஒரு முள்ளாகவே உள்ளது. ஏனென்றால் அங்கிருந்துதான் அரேபியர்கள் தோன்றினர். அவர்கள் அந்த விதமாகவே எப்பொழுதும் இருந்து வருகின்றனர்.
Now, any time that you disbelieve the naked word of God and adopt some other way, it'll be a thorn in your flesh from there on. You take just what God said. If he said it, that's just what he means. Oh, blessed be his name.
இப்பொழுது மறைவற்ற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எந்த நேரத்திலாவது அவிசுவாசித்து வேறு ஏதோ ஒன்றை நீங்களாகவே தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அது அப்பொழுதிலிருந்து உங்களுடைய மாம்சத்தில் ஒரு முள்ளாயிருக்கும். தேவன் என்ன கூறினாரோ அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் அதை கூறியிருந்தால் அவர் அதை அப்படியே அதைத்தான் பொருட்படுத்துகிறார். ஓ, அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக.
Just take his word. No matter what tries to bypass it, well, it really doesn't mean that. It means just what it says. When God makes a promise.
அப்படியே அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னதான் பக்கவழியாய் செல்ல முயற்சித்து பரவாயில்லை, அது உண்மையாகவே அதை பொருட்படுத்துகிறது இல்லை என்று கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் ஒரு வாக்குதத்தை உண்டு பண்ணுகிற போது அது எதை கூறுகிறதோ அதை அது அப்படியே பொருட்படுத்துகிறது.
Now, if we'll notice closely, Abraham and his seed were the promises. One was the seed, singular, and the other was promises. There's more than one promise and more than one person that's included in the seed of Abraham.
இப்பொழுது நாம் கூர்ந்து கவனிப்போமேயானால் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் வித்தோ ஒன்றாயிருந்தது, ஒருமை. மற்றது வாக்குத்தத்தங்களாயிருந்தன. ஒரு வாக்குதத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கின்றன. ஆபிரகாமின் வித்தில் ஒரு நபரை காட்டிலும் அதிகமானவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர்.
See, there's one seed, but many people of this seed. Amen. See, there were not just Abraham alone or to Isaac alone, but it was to all the seed of Abraham, the promises was made to each and every individual seed of that seed. Amen. You get it?
புரிகிறதா? ஒரு வித்து தான் உள்ளது, ஆனால் இந்த வித்தின் அநேக ஜனங்கள். புரிகிறதா? அவைகள் வெறுமன ஆபிரகாமுக்கு மாத்திரமாயிருக்கவில்லை, அல்லது ஈசாக்கிற்கு மாத்திரமாயிருக்கவில்லை, ஆனால் அது எல்லா ஆபிரகாமின் வித்துக்குமானதாயிருந்தது. அந்த சந்ததியின் ஒவ்வொரு தனிப்பட்ட வித்திற்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. உங்களுக்கு இது புரிகிறதா?
Therefore, we being dead in Christ, according to the Scriptures, we take on Abraham's seed and are heirs according to the promise.
ஆகையால் நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்து வேதவாக்கியங்களின்படி நாம் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரராயும் ஆகிறோம்.
Not by joining church or forming of the dead articles or so forth, but by being born of the Spirit of Christ, we are Abraham's seed and are joint heirs with him in the kingdom.
சபையை சேர்ந்து கொள்வதன் மூலமாய் அல்ல, அல்லது செத்த நிபந்தனைகளை அல்லது அது போன்றவற்றை உருவாக்குவதனால் அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் ஆவியினால் பிறப்பதன் மூலம் நாம் ஆபிரகாமினுடைய சந்ததியராயும் அவரோடு ராஜ்யத்தில் உடன் சுதந்திரமாயிருக்கிறோம்.
Then we go on to read then, just a little further now, God making an oath, now the 17th verse of the 6th chapter, wherein God willing more abundantly, God willing more abundantly to show unto the heirs of promise the immutability of his counsel, confirmed it with an oath.
அதன் பின்னர் நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே செல்லலாம். ஆகையால் இப்பொழுது இன்னும் சற்று அதிகமாக வாசிப்போம். தேவன் ஒரு ஆணையிடுகிறார். இப்பொழுது 6 17 வசனம், அந்தப்படி தேவனும் சித்தமுள்ளவராய் தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார்.
Oh, let's just rest now a few minutes. God more willing, not that he had to, but to make this a sure thing. Now, we've already found that God became flesh, dwelt among us, how that he manifested his self towards the world.
Oh, நாம் இப்பொழுது ஒரு சில நிமிடங்களில் அப்படியே தரித்திருப்போமாக. தேவன் பரிபூர்ண சித்தமுள்ளவராய் அவர் செய்ய வேண்டியதாய் இருந்தது என்று அல்ல, ஆனால் இதை ஒரு நிச்சயமான காரியமாக்கும்படிக்கு செய்கிறார். இப்பொழுது தேவன் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணி எப்படி அவர் தம்மை உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் என்பதை நாம் ஏற்கனவே கண்டறிந்துள்ளோம்.
When he found the woman in adultery, he said, I don't condemn you. Go sin no more. When he found the sick, he acted just the way he'd have to act. For he was God and he healed the sick. He raised the dead. He forgave the sins. No matter how they was and how many and how backslidden, he forgave them anyhow if they were willing to come and ask.
அவர் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கண்டபோது, நான் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நான் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார். அவர் வியாதியஸ்தரை கண்டபோது அவர் அப்படியே செயல்பட்டிருக்க வேண்டிய விதத்தில் செயல்பட்டார். ஏனென்றால் அவர் தேவனாயிருந்தார். அவர் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார். அவர் மரித்தோரை எழுப்பினார். அவர் பாவங்களை மன்னித்தார். அவர்கள் எப்படி இருந்த போதிலும், எத்தனை பேராயிருந்த போதிலும், எப்படி பின்வாங்கியிருந்த போதிலும் பொருட்படுத்தாமல் அவர்கள் மனப்பூர்வமாய் வந்து கேட்பவர்களாய் இருந்தால் எப்படியும் அவர் அவர்களை மன்னித்தார்.
Now, notice, if God acted any one time on a certain circumstance, and if that same circumstance arise again, he's got to act the second time like he did the first time, or he's unjust.
இப்பொழுது கவனியுங்கள், தேவன் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு முறையாவது ஒரு விதமாக செயல்பட்டிருந்தால் அதே சூழ்நிலை மீண்டும் எழும்புமேயானால் அவர் முதல் முறை செயல்பட்டது போன்றே இரண்டாம் முறையும் அவர் செயல்பட வேண்டியவராயிருக்கிறார். இல்லை என்றால் அவர் அநீதி உள்ளவராயிருக்கிறார். புரிகிறதா?
No matter how bad you are in sin, how stupid you may become, he's got to act to you like he did that fallen woman, or he acted wrong then.
நீங்கள் பாவத்தில் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் குனிந்து போயிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் அந்த விழுந்து போன ஸ்திரீயிடத்தில் செயல்பட்டது போன்றே உங்களிடத்திலும் அவர் செயல்பட வேண்டியவராயிருக்கிறார். இல்லை என்றால் அவர் அப்போது தவறாக செயல்பட்டார் என்பதாகும்.
God's behavior is his person. And what he is in his behavior declares his person.
Amen.
And that's the way you are. In your behavior of life tells what you are.
தேவனுடைய நடத்தை அவருடைய தன்மையாயும் அவர் என்னவாய் இருக்கிறார் என்பது அவருடைய நடத்தையை அறிவிக்கிற அவருடைய தன்மையிலும் உள்ளது. அந்த விதமாகத்தான் நீங்களும் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஜீவியத்தின் நடத்தை நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை சொல்லுகிறது.
As we had went to a lesser to go, the Methodist people wanted to declare it, when you shout, you got it. The Pentecostal says, when you spoke with tongues, you got it. The Shaker said, when you shake, you got it. The Pennsylvania Shakers.
நாம் இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஒரு பாடத்தினூடாக சென்று பார்த்தபோது மெத்தோடிஸ்ட் ஜனங்கள் நீங்கள் சத்தமிட்ட போது நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று கூற விரும்பினர் என்பதை பார்த்தோம். பெந்தேகோஸ்தேக்களோ நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிற போது நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று கூறுகின்றனர். பென்சில்வேனியாவில் உள்ள குலுங்கி ஆடும் ஸ்தாபனத்தவர்களோ நீங்கள் குலுங்கி ஆடும் போது நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று கூறினர்.
And we find out that they're all wrong. Your life declares it. Your person declares what you are. A man is known by his works. And whatever your life is.
அவர்கள் எல்லோருமே தவறாயிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டறிகிறோம். உங்களுடைய ஜீவியமே அதை அறிவிக்கிறது. நீங்கள் யாராயிருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய தன்மை அறிவிக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய கிரியைகளினாலே அறியப்படுகிறான். உங்களுடைய ஜீவியம் என்னவாயிருந்தாலும் சரி.
You've heard the old story, your life speaks so loud I can't hear your words. Amen. So whatever you are the life that you live shows what kind of a spirit is in you.
நீங்கள் உங்களுடைய ஜீவியம் மிக சத்தமாக பேசுகிறது, எனவே நான் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க முடியவில்லை என்ற அந்த பழைய கதையை கேட்டிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் என்னவாயிருந்தாலும் சரி, நீங்கள் ஜீவிக்கிற ஜீவியம் உங்களுக்குள்ளாக என்ன விதமான ஒரு ஆவி இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது.
And then you may impersonate the wrong thing or impersonate the right thing, may I say. You may impersonate a Christian, but there will by and by come a time when the strain will be put on. Then it will show what you are. A chain is its strongest at its weakest link.
ஆகையால் நீங்கள் தவறான காரியத்தை போலியாக பாவனை செய்யலாம், இல்லை என்றால் சரியான காரியத்தை போலியாக நடித்து காட்டலாம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக நடிக்கலாம், ஆனால் பாரமானது வைக்கப்படும் போது, சீக்கிரத்தில் ஒரு நேரம் வரும்போது, அப்பொழுது நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதை அது காண்பிக்கும். ஒரு சங்கிலிக்கு அதனுடைய பலவீனமான இணைப்பிலேதான் அதனுடைய பலமே உள்ளது.
When Christ, the Son of God, was put to the test, it showed what he was. Sure, when you're put to the test, it'll prove what you are. Your life always reflects what's on the inside of you. By and by, be sure your sins don't find you out. That's what we're trying to say.
தேவகுமாரனாகிய கிறிஸ்து சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அவர் என்னவாய் இருந்தார் என்பதை அது காண்பித்தது. நிச்சயமாக நீங்கள் சோதனைக்குட்படுத்தப்படும் போது அது நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்கும். உங்களுடைய ஜீவியம் உங்களுடைய உட்புறத்தில் என்ன உள்ளது என்பதையே எப்பொழுதும் பிரதிபலிக்கிறது. சீக்கிரத்தில் உங்களுடைய பாவங்கள் உங்களை வெளிப்படுத்திவிடும் என்பது நிச்சயம். அதைத்தான் நாம் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
Jesus said in St. John 5:24, he that heareth, not he that shaketh, he that speaketh, he that heareth my word and believeth on him that sent me has eternal life. And shall never come to the judgment, but pass from death unto life.
இயேசு பரிசுத்த யோவான் 5:24 கேட்கிறவன் என்று கூறினார். குலுங்குகிறவன் அல்ல, பேசுகிறவன் அல்ல, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான்.
It's your faith, and your faith confessed by your lips make manifest to the people that can hear, but your life is open before all. So no matter how much you try to act this and do this, it'll never work. It's got to be in you. That's the real kernel of the whole story.
அது உங்களுடைய விசுவாசமாய் இருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய உதடுகளினால் அறிக்கை செய்யப்பட்டு கேட்கக்கூடிய ஜனங்களுக்கு வெளிப்படுகிறது. ஆனால் உங்களுடைய ஜீவியம் எல்லோருக்கும் முன்பாக வெளிப்படையாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் எவ்வளவுதான் இதை செய்ய முயன்றாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஒருபோதும் கிரியை செய்யாது. அது உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அது முழு கதையின் உண்மையான கருப்பொருளாய் உள்ளது.
Your personal that he's at the right hand of God acting in your place this morning as you're acting in his place down here as a witness.
உங்களுடைய இரட்சகரான உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் உள்ள உங்களுடைய தனிப்பட்ட விசுவாசம், அதாவது அவர் தேவனுடைய வலதுபாரசத்தில் இருந்து கொண்டு இந்த காலையில் நீங்கள் இங்கே ஒரு சாட்சியாக அவருடைய ஸ்தானத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது போல உங்களுடைய ஸ்தானத்தில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
A witness is to act instead of somebody. Stand for you as a witness. And as your life reflects here what your testimony is in Christ, it reflects there and it reflects here. And he is up there as what he is for you reflects both there and here.
ஒரு சாட்சி என்பது யாரோ ஒருவருக்கு பதிலாக செயல்படுவதாகும். உங்களுக்காக ஒரு சாட்சியாக நிற்பது என்பதாகும். கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய சாட்சி என்னவா இருக்கிறது என்பதை உங்களுடைய ஜீவியம் இங்கே பிரதிபலிக்கிறது போல அது அங்கும் பிரதிபலிக்கிறது, அது இங்கும் பிரதிபலிக்கிறது. அவர் அங்கே மேலே இருக்கிறார், அவர் உங்களுக்காக என்னவா இருக்கிறார் என்ற காரணத்தால் இங்கேயும் அங்கேயும் பிரதிபலிக்கிறார்.
So you are, by your faith, are you saved and that alone? So sensations, emotions, feelings, anything has no place at all in it.
ஆகையால் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதனால் மாத்திரமே ஆகும். ஆகையால் உணர்ச்சி பரவசமடைதல்கள், உணர்ச்சி வசப்படுதல்கள், உணர்வுகள் எந்த காரியத்திற்குமே அதில் இடமே கிடையாது.
Now, not, now, don't think wrong that I do not believe in these emotions, certainly. But what we're on now trying to drill to this people of this day is not emotions.
இப்பொழுது இல்லை, நான் இந்த உணர்ச்சி வசப்படுதல்களில் நம்பிக்கை கொள்வதில்லை என்று இப்போது தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள், நிச்சயமாக. ஆனால் நாம் இப்பொழுது என்னவா இருக்கிறோம் என்பதையும் அது உணர்ச்சி வசப்படுதலை கொண்டதல்ல என்பதையுமே இந்த நாளின் இந்த ஜனங்களுக்கு மனதில் பதிய வைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
The devil has took those things and went wow with the people, letting them base their eternal destination upon an emotion, shouting, speaking with tongues, going to church every Sunday, acting like a Christian. That won't have one bearing at that day.
பிசாசு அந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு ஜனங்களோடு காட்டுத்தனமாக சென்று அவர்களுடைய நித்திய பயண இலக்கை உணர்ச்சி வசப்படுதலின் மேல் அடிப்படையாக வைக்க அனுமதித்து விட்டான். சத்தமிடுதல், அந்நிய பாஷையில் பேசுதல், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு செல்லுதல், ஒரு கிறிஸ்தவனைப் போல செயல்படுதல் போன்ற எந்த ஒன்றுக்குமே அந்த நாளில் எந்த ஒரு சம்பந்தமும் இராது.
Except the man is born again and your life reflects what you are on the inside. See? Not your emotions.
ஒரு மனிதன் மீண்டும் பிறந்தால் ஒழிய உங்களுடைய ஜீவியம் நீங்கள் உட்புறத்தில் என்னவா இருக்கிறீர்கள் என்பதையே பிரதிபலிக்கிறது. பாருங்கள், உங்களுடைய உணர்ச்சி வசப்படுதல்களை அல்ல.
You could have blood in your hands, you could speak with tongues, you could heal the sick, you could move mountains with your faith, and you are nothing yet. 1 Corinthians 13. See?
உங்களுடைய கரங்களில் ரத்தம் இருக்கக்கூடும், உங்களால் அந்நிய பாஷையில் பேசக்கூடும், உங்களால் வியாதியஸ்தரை சுத்தமாக்கக்கூடும், நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தினால் மலைகளை பெயர்க்கக்கூடும், அதே சமயத்தில் அப்படி இருந்தும் நீங்கள் பிரயோஜனம் இல்லாதிருப்பீர்கள். 1 Corinthians 13, புரிகிறதா?
It's got to be something happened by birth which comes from God, and God brings a new birth into you and gives you a part of himself. Then those things are. You are a new creation.
அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு பிறப்பின் மூலம் ஏதோ காரியம் சம்பவித்திருக்க வேண்டும். தேவனே புதிய பிறப்பை உங்களுக்குள் கொண்டு வந்து தம்முடைய ஒரு பாகத்தை உங்களுக்கு அளிக்கிறார். அப்பொழுதே அந்த காரியங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள்.
I give unto them eternal. We went to the word eternal. Forever is a space of time. Eternity is forever. Forever and forever. But there's only one eternity.
நான் அவர்களுக்கு நித்தியத்தை அளிக்கிறேன். நாம் நித்தியம் என்ற வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தோம். சதா காலம் என்பதோ ஒரு குறிப்பிட்ட காலமாகும். நித்தியம் என்பதோ என்றென்றைக்கும் 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 என்பதாய் உள்ளது. ஒரே ஒரு நித்தியம் தான் உண்டு.
And we find out that you receive eternal life. And the word in the Greek is Zoe, which means God's life, and you receive part of God's life, which makes you a spiritual
நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்பதை நாம் கண்டறிகிறோம். அது கிரேக்க வார்த்தையில் ஜோகி என்று உள்ளது. அது தேவனுடைய ஜீவன் என்று பொருள்படுகிறது. நீங்கள் தேவனுடைய ஜீவனின் பாகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அது உங்களை ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய குமாரனாக ஆக்குகிறது. தேவன் நித்தியமானவராக இருப்பது போல நீங்களும் நித்தியமானவர்களாக இருக்கிறீர்கள்.
You have no end, no place to stop because you have no place to begin. Anything has a beginning has an end. And that without a beginning has no end.
உங்களுக்கு முடிவே கிடையாது. நிறுத்திவிட எந்த இடமும் கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு துவங்குவதற்கு என்ற எந்த ஒரு இடமும் இல்லாதிருந்தது. துவக்கம் என்ற ஒன்று உள்ள எந்த காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. துவக்கமே இல்லாததற்கு முடிவே கிடையாது.
How we love that precious word. How the Christian should be established in the faith that was once delivered to the saints. And not be tossed about place to place and joining different churches.
அந்த வெளியேறப்பட்ட வார்த்தையை நாம் எப்படியாய் விரும்புகிறோம்? எப்படியாய் கிறிஸ்தவன் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் நிலைநாட்டப்பட்டிருக்க வேண்டுமே என்று இடம்பெற்று இடம் என்றோ பல்வேறு சபைகளில் சேர்ந்து கொள்ளுதல் என்று அலகடிக்கப்படக்கூடாது.
Any church you want to belong to is all right as long as you're a Christian. But the first thing which is that birth that makes you kinfolks to God as God became kinfolks with you.
நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருக்கும் வரையில் நீங்கள் விரும்புகிற எந்த சபையிலாவது உறுப்பினராய் இருப்பது சரிதான். ஆனால் முதலில் முன்னிலைப்படுத்த வேண்டிய முதல் காரியமே தேவன் உங்களோடு இனத்தாரானது போல உங்களை தேவனுடைய இனத்தாராகும்படி செய்கிறது அந்த பிறப்பேயாகும்.
He became kinfolks that he might raise you up. Before he can raise you up, he has to give you eternal life. Then God had become kinfolks to take death to raise you up. Then you have become kinfolks to him in order to go in the resurrection.
உங்களை உயிரோடு எழுப்பும்படியாகவே அவர் இனத்தானார். அவர் உங்களை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பு அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தர வேண்டியவராயிருக்கிறார். அப்பொழுது உங்களை உயிரோடு எழுப்புவதற்கு மரணத்தை ஏற்றுக்கொள்ள தேவன் இனத்தாராக வேண்டியதாயிருந்தது. ஆகையால் நீங்கள் உயிர்த்தெழுதலின் வரிசையில் செல்ல நீங்கள் அவருக்கு இனத்தாராக வேண்டியதாய் உள்ளது.
God became a part of you, flesh, that you might, by His grace, become a part of Him. That's all to have eternal life. Just a beautiful picture, and oh, we love it.
அது என்னவாக இருக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறதா? அது ஒரு மாற்றிக்கொள்ளுதலாய் உள்ளது. நீங்கள் தேவராகும்படிக்கு தேவன் உங்களைப் போலானார். புரிகிறதா? நீங்கள் தேவனுடைய கிருபையினால் அவருடைய ஒரு பாகமாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் உங்களுடைய ஒரு பாகமானார். அவ்வளவுதான். அப்படியே ஒரு அழகான காட்சி. ஓ, நாம் அதை விரும்புகிறோம்.
Now, God willing more abundantly. Didn't have to, but He was willing to. I'm so glad of that, aren't you? That our God is willing.
இப்பொழுது தேவனும் சித்தமுள்ளவராய் அவ்வாறு இருந்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர் அதற்கு சித்தமுள்ளவராய் இருந்தார். நான் அதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா?
Look, what if he wasn't long suffering? What is the fruit of the spirit? Love, joy, faith, peace, long suffering. That's a part of God that's in you.
பாருங்கள், அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இல்லாமல் இருந்திருந்தால் என்னவாய் இருக்கும்? ஆவியின் கனி என்றால் என்ன? அன்பு, சந்தோஷம், விசுவாசம், சமாதானம், நீடிய பொறுமை. அதுவே உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு தேவனுடைய பாகமாகும்.
And can forbearance, forbearing one another's burdens, forgiving one another, as God for Christ's sake forgive you. The Spirit of God in you makes you that way.
பொறுமையாக இருக்க முடிந்து ஒருவர் பாரங்களை ஒருவர் சகித்துக் கொள்ளுதல். தேவன் கிறிஸ்துவின் நிமித்தமாக உங்களை மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னித்தல் உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய ஆவியே அவ்விதமாக செய்கிறது.
And then when God was here on earth and became you, became sin, that Him taking your sin bore for you and paid your penalty for it. God is long-suffering, forbearing our burdens.
தேவன் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது உங்களைப் போலாகி பாவமாகி உங்களுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக அதை சுமந்து அதற்கான உங்களுடைய தண்டனையின் அபராதத்தையும் செலுத்தினார். தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நம்முடைய பாரங்களை சகித்துக் கொண்டிருக்கிறார்.
If you want to certain things your way, you know, God's good enough to do that. He loves to make you happy. He's love, and his great love constrains him to even step down sometime to let you have the things that you want.
ஆகையால் அவர் ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு குறிப்பிட்ட காரியங்கள் உங்களுடைய வழியில் தேவையாயிருந்தால் அதை செய்ய தேவன் போதுமான நல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். அவர் அதை செய்ய விரும்புகிறார். அவர் அன்பாயிருக்கிறார். அவருடைய மகத்தான அன்பு உங்களுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்ய அவரை சில நேரத்தில் இறங்கி வரும்படிக்கு வற்புறுத்துகிறது.
Look at Thomas after the resurrection. Thomas wouldn't believe. Oh, he's got many children today. But Thomas said, no, I'll have to have some evidence. I'll have to put my hands in his side and in his, my fingers over here in his hands before I will believe it. I don't care what you say.
உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் தோமாவை பாருங்கள். தோமா விசுவாசிக்க மனதில்லாதிருந்தான். ஓ, அவர் இன்றைக்கும் தோமாவை போன்றே அநேக பிள்ளைகளை உடையவராயிருக்கிறார். ஆனால் தோமாவோ, இல்லை, நான் சில அத்தாட்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்னுடைய கரங்களை அவருடைய விழாவில் போட்டு பார்க்க வேண்டும். நான் அதை விசுவாசிக்கும் முன்னே அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தில் என்னுடைய விரல்களை இட்டு பார்க்க வேண்டும். நீங்கள் என்ன கூறினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்றான்.
See, he was all out of the scripture order right then. You're supposed to believe it. So he said, I have to have some sort of an evidence to prove it. And Jesus appeared, he's good. Come on, Thomas. If that's what you want, well, here you are, you can have it.
பாருங்கள், அவர் முழுவதும் வேத ஒழுங்கிற்கு அப்பொழுதே அப்பாற்பட்டவனாயிருந்தான். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். ஆகையால் அவன், அதை நிரூபிக்க எனக்கு ஒரு விதமான அத்தாட்சி வேண்டுமென்றான். இயேசு பிரசன்னமானார். அவர் நல்லவராயிருக்கிறார். அவரோ, தோமாவே வா, அதுதான் உனக்கு வேண்டுமானால் இதோ நான் இருக்கிறேன், நீ அதை கண்டு அறிந்து கொள் என்றார்.
That's why we always say, Lord, I got to speak with tongues. I got to shout. Oh, go ahead. I'll let you have it. He's good.
அந்த விதமாகத்தான் நாம் இருக்கிறோம். நாம், கத்தாவே, நான் அந்நிய பாஷையில் பேச வேண்டும், நான் சத்தமிட வேண்டும், நான் இது என்று கூறுகிறோம். அப்பொழுது அவர், ஓ, தொடர்ந்து போங்கள், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள நான் அனுமதிப்பேன் என்கிறார். அவர் நல்லவராயிருக்கிறார்.
So he stuck his hands in his side. Then he said, oh, it's my Lord and my God. He said, now Thomas, you believe since you've seen. But how much greater is their reward who has no evidence and yet believes it.
ஆகையால் தோமா தன்னுடைய கரங்களை அவருடைய விழாவிலே போட்டு பின்னர் அவன், ஓ, அது என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவன் என்றான். அதற்கு அவரோ, இப்பொழுது தோமாவே, நீ கண்டதனால் விசுவாசிக்கிறாய், ஆனால் எந்த அத்தாட்சியும் இல்லாமல் அதே சமயத்தில் அதை விசுவாசிக்கிறவர்களுடைய பலன் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்றார்.
How much greater is their reward who's seen nothing but yet believe it? It's an act of faith that we accept it.
அந்நிலையில்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அங்குதான் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றையுமே காணாதிருந்து அதே சமயத்தில் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர்களுடைய பலன் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அது நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற விசுவாசத்தின் செய்கையாயுள்ளது.
Now, I believe signs following the believers, but let's put first things first. You're going to have the signs without this. Paul said you could.
இப்பொழுது விசுவாசிகளை அடையாளங்கள் பின்தொடர்கின்றன என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நாம் முதன்மையான காரியங்களை முதலில் வைப்போமாக. இது இல்லாமலேயே நீங்கள் அடையாளங்களை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களால் முடியும் என்று பவுல் கூறினார்.
He said, I can speak with tongues like both men and angels. I'm nothing. I can move mountains by my faith. I'm nothing. I can understand the Bible in such a way I can know all the mysteries of God. I'm nothing. See, that's gifts of the Holy Spirit. Without the Holy Spirit.
அவன், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேச முடிந்தாலும் நான் ஒன்றுமில்லை. நான் என்னுடைய விசுவாசத்தினாலே மலைகளை பேர்க்க முடிந்தாலும் நான் ஒன்றுமில்லை. என்னால் வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடிந்து ஒரு குறிப்பிட்ட வழியில் என்னால் எல்லா தேவனுடைய ரகசியங்களையும் அறிந்து கொள்ள முடிந்தாலும் நான் ஒன்றுமில்லை என்றான். பாருங்கள், அது பரிசுத்த ஆவி இல்லாமல் பரிசுத்த ஆவியின் வரங்களாக இருக்கின்றன.
The Holy Spirit is God. God is love, joy, Amen. Peace, long suffering, gentleness, patience.
Amen.
That's the Spirit of God. That's what God raises up in the last days through that Spirit.
பரிசுத்த ஆவியே தேவனாக இருக்கிறது. தேவன் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, பொறுமை என்பதாக இருக்கிறார். அது தேவனுடைய ஆவியாக இருக்கிறது. அந்த விதமாகத்தான் தேவன் அந்த ஆவியினுடாக கடைசி நாட்களில் எழும்புகிறார்.
Now, not willing, God more willing, abundantly, to show unto the heirs of the promise, God more willing to show the heirs. Who is the heirs? We being dead in Christ take on Abraham's seed and her heirs.
இப்பொழுது சித்தமாயிராமல் தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் தேவன் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் யார் சுதந்திரராய் இருக்கிறார்கள்? நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்து ஆபிரகாமின் சந்ததியராயும் சுதந்திரருமாயிருக்கிறோம்.
We are heirs of the kingdom of God through a sworn promise.
Amen.
God didn't have to swear. His word's perfect. But he swore too by himself, for there is no one greater, as we read on just a moment. Listen.
Oh, அது மனதில் பதிகிறதா? நாம் ஒரு ஆணையுறுதியின் வாக்குத்தத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரராக இருக்கிறோம். தேவன் ஆணையிட்டிருக்க வேண்டியதில்லை. அவருடைய வார்த்தை பரிபூர்ணமானதாக இருக்கிறது. ஆனால் அவரும் கூட தம்மில் தாமே ஆணையிட்டார். ஏனென்றால் அவரிலும் பெரியவர் ஒருவருமே இல்லாதிருந்தது. அப்படியே ஒரு நிமிடம் நாம் தொடர்ந்து வாசிக்கையில் கவனியுங்கள்.
The promise of the immutability of his counsel confirmed it by an oath. The immutability, the unchangeable. God cannot change. He has to remain the same.
தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். மாறாத, மாற முடியாதது. தேவனால் மாற முடியாது. அவர் மாறாதவராய் தரித்திருக்க வேண்டும்.
And if God healed one sick person, he can never change his attitude.
Amen.
If God forgive one sinner, one prostitute, he can never change his attitude. The immutability, the unchanging of God's word.
தேவன் சுகவீனமான ஒரு நபரை சுகப்படுத்தி இருப்பாரேயானால் அப்பொழுது அவரால் அவருடைய தன்மையை ஒருபோதும் மாற்றவே முடியாது. தேவன் ஒரு பாவியை, ஒரு விபச்சாரியை மன்னிக்கிறார். எனவே அவரால் தம்முடைய தன்மையை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே முடியாது. மாறாத, மாறாத தேவனுடைய வார்த்தை.
God said in one place, I'm the Lord who heals all our diseases. He has to stay with it.
Amen.
For he's infant. He knows the end from the beginning.
தேவன் ஒரு இடத்தில் நானே உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் என்று கூறினார். அவர் அதனோடு தரித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் முடிவற்றவராயிருக்கிறார். அவர் ஆதி முதல் அந்த மட்டும் அறிந்துள்ளார்.
I can say I'll do this, and the Bible said we ought to say if the Lord is willing.
Yes.
Because I'm a mortal. I don't know. Sometimes I have to take my word back, but God can't take his back.
Amen.
He's God.
இப்பொழுது என்னால் நான் இதை செய்வேன் என்று கூற முடியும். வேதமோ ஆண்டவருக்கு சித்தமானால் என்று கூற வேண்டும் என்று உரைத்துள்ளது. ஏனென்றால் நான் ஒரு அழிவுள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு தெரியாது. சில சமயங்களில் நான் என்னுடைய வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் தேவனால் அவருடையதை திரும்ப பெற்றுக் கொள்ளவே முடியாது. அவர் தேவனாயிருக்கிறார்.
And he only requested one thing, if thou canst believe.
Amen.
Oh my Lord. If you can believe, all things are possible.
Amen.
If thou canst believe. That's all.
அவர் நீ விசுவாசிக்க கூடுமானால் என்ற ஒரு காரியத்தை மாத்திரமே முறையிட்டார். ஓஹோ, என்ன விசுவாசிக்க கூடுமானால்? எல்லாம் கூடும் என்றார். நீ விசுவாசிக்க கூடுமானால் அவ்வளவுதான்.
If you can, there's a question. But not the question is on God's word. Because his immutability, he cannot change. How wonderful. Now listen as we read on down.
நீ உன்னால் கூடுமானால் அங்குதான் கேள்வியே உள்ளது. ஆனால் கேள்வியோ தேவனுடைய வார்த்தையின் பேரில் அல்ல. ஏனென்றால் அவருடையதோ மாறாதது, அவரால் மாற முடியாது. எவ்வளவு அற்புதம்! நாம் தொடர்ந்து வாசிக்கையில் இப்பொழுது கவனியுங்கள்.
That by two immutable things in which it is impossible for God to lie. Impossible and impossibility and immutability is practically the same word.
Amen.
Can't change, can't move, has to stay the same forever. Can't be changed. The immutability and the impossibility.
இரண்டு மாறாத விசேஷங்களினால் எவ்வளவேனும் பொய்யறையாத தேவன் அப்படி செய்தார். இயலாது, இயலாமை மற்றும் மாறாதது என்ற இரண்டுமே நடைமுறையில் ஒரே வார்த்தையாய் உள்ளது. மாற முடியாது, அசைக்க முடியாது. அது என்றைக்குமாய் தரித்திருக்க வேண்டும். மாற்றப்பட முடியாது, மாறாத மற்றும் இயலாதது
என்பவைகள். It was impossible for God to lie. We have two things. Yes. First, his word said he would do it. The second was his sworn oath on it he'd do it.
இரண்டு இரண்டு மாறாத விசேஷங்களினால் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். நாம் இரண்டு காரியங்களை பெற்றுள்ளோமா? ஆம். முதலில், அவர் அதை செய்வார் என்று அவருடைய வார்த்தை உரைத்தது. இரண்டாவதாக, அவர் அதை செய்வார் என்று அதன் பேரில் அவருடைய ஆணையுறுதி இருந்தது.
Oh, my. Amen. What type of people should we be? Why should we be tossed about and run about and taking the things of the world and acting like this 1957 streamlined model Christianity?
Oh, என்ன? நாம் என்ன விதமான ஜனங்களாக இருக்க வேண்டும்? நாம் ஏன் கிட்டத்தட்ட முன்னும் பின்னும் அலகடிக்கப்பட்டு சுற்றித் திரிகிற உலகத்தின் காரியங்களை ஏற்றுக்கொண்டு இந்த 1957 ஆண்டில் ஓட்டத்தில் உள்ள நவீன கிறிஸ்தவ மார்க்கத்தை போல செயல்படுகின்றவர்களா இருக்க வேண்டும்?
We want to be the old fashioned type that takes God at his word and calls those things which were not as though they were if God said so.
Amen.
That settles it.
நாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அடைக்கிறவருமாய் இருக்கிற தேவனை அவருடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொள்கிற பண்டைய மாதிரியானவர்களை போன்றிருக்க வேண்டும். தேவன் அவன்னமாய் கூறியிருந்தால் அதுவே அதற்கு தீர்வாகிறது.
Abraham, who the promise is given to him and his seed. He called the things which were not as though they were. For it was God's promise, knowing that God could not lie.
ஆபிரகாம் அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டன. அவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைத்தான். ஏனென்றால் அது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருந்தது என்றும் தேவனால் பொய்யுரைக்க முடியாது என்பதையும் அறிந்திருந்தான்.
He promised in that. And he believed it as the years passed by. And the promise seemed to get further away to the natural eye. It became closer to Abraham.
அவரதை அவருக்கு வாக்குப்படினார். அவரதை விசுவாசித்தான். வருடங்கள் கடந்து சென்ற போதும் மாம்ச பிரகாரமான கண்ணுக்கு வாக்குத்தத்தத்தை அடைவது காலம் கடந்ததாய் தென்பட்ட போதிலும் அது ஆபிரகாமுக்கோ மிக நெருக்கமானதாகவே மாறினது.
Instead of being weak and say, well, maybe there is no such a thing as divine healing. Maybe I'm just going... Maybe there is no such a thing. Maybe I've been wrong in all my conceptions. Then that shows one thing that you haven't been born again.
விசுவாசத்தில் பலவீனமாயிருந்து பரவாயில்லை, ஒருவேளை தெய்வீக சுகமளித்தல் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லாமல் இருக்கலாம். நான் தவறாக உரைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லாமல் இருக்கலாம். நான் என்னுடைய எல்லா கருத்துக்களிலும் தவறாயிருந்து வந்திருக்கலாம் என்று கூறலாம். அப்பொழுது நீங்கள் இன்னமும் மீண்டும் பிறந்திருக்கவில்லை என்ற ஒரு காரியத்தையே அது காண்பிக்கிறது.
We got to last Sunday, just a little further back in the chapter, for it is impossible for a man that's once tasted the heavenly gifts and things to fall away again to renew himself to repentance. Absolutely, totally impossible.
ஏனெனில் நாம் கடந்த ஞாயிறு இந்த அதிகாரத்தில் சற்று பின்னோக்கி பார்த்தோம். ஏனெனில் ஒரு தரம் பரம இவை ருசி பார்த்தும் மறுதலித்து போன ஒரு மனிதனை மனம் திரும்புவதற்கேதுவாய் அவனை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். முற்றிலுமாக, முற்றிலும் கூடாத காரியமே.
For he that is born of God does not and cannot commit sin. For the seed of God remains in him and he cannot sin. The seed of God is the word of God. Faith cometh by hearing, hearing the word. The sacrifice is made, it's all over.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனுடைய வித்து தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. விசுவாசம் கேட்பதனால், வார்த்தையை கேட்பதனால் வரும். பலியானது செலுத்தப்பட்ட ஆயிற்று, அது முற்றுப்பெற்று விட்டது.
Now, if you do wrong, God will make you pay for it. But if you do your wrong, you don't do it willingly. 10th chapter, 47th verse, I believe. For if we sin willfully, as we receive the knowledge of the truth.
இப்பொழுது நீங்கள் தவறு செய்தால், தேவன் அதற்கான அபராதத்தை உங்களை செலுத்தச் செய்வார். ஆனால் நீங்கள் செய்தால், நீங்கள் தவறாகியிருந்தால், நீங்கள் அதை மனப்பூர்வமாய் செய்யவில்லை என்றால், 10:47 வசனம் என்று நான் நினைக்கிறேன், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால்,
and you're a child of God for time and eternity. God swore that he would do it.
ஆனால் நீங்கள் ஒரு தரம் பிறந்த பிறகு, நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, அதனுடைய அறிவை அல்ல, ஆனால் நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அது ஒரு உண்மையாகிவிட்டது. நீங்கள் காலத்திற்கும் நித்தியத்துக்குமான ஒரு தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறீர்கள். தேவன் அதை செய்வார் என்று அவரே ஆணையிட்டார்.
Jesus said, he'll hear my words and believe on him and send me, hath everlasting life, and I'll raise him up in the last day. He'll never come to the judgment. He's passed from death unto life.
இயேசு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவரை கடைசி நாளில் எழுப்புவேன். அவன் ஒருபோதும் நியாய தீர்ப்புக்கு வரமாட்டான். அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்றார்.
Now with an oath like that, God willing that we should receive it. Now watch what he says here, Paul speaking to the church.
இப்பொழுது அந்த விதமான ஒரு ஆணையோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராயிருந்தார். இப்பொழுது அவன் இங்கு என்ன கூறுகிறான் என்பதை கவனியுங்கள். பவுல் சபையோரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான்.
Is it possible for God to lie? We ought to have a strong consolation. Amen. Not well, if the Baptists don't treat me right, I'll go to the Methodist. See?
நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேரும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இல்லை, சரி, பாப்டிஸ்டுகள் என்னை சரியாக நடத்தவில்லை என்றால் அப்பொழுது நான் மெத்தோடிஸ்டுகளுக்கு செல்வேன். பார்த்தீர்களா?
We should have a strong consolation who has fled for refuge to lay hold upon the hope set before us. Now in the reading of the last, which hope we have as an anchor of the soul.
நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு இப்பொழுது இந்த வாசிப்பின் கடைசியில் அந்த நம்பிக்கை நமக்கு ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது.
The hope, the sworn oath of God, we have as an anchor of the soul, both sure and steadfast, and which entereth into that is within the veil. Let's speak just a moment on the veil. We didn't get it too good last Sunday night.
அந்த நம்பிக்கை தேவனுடைய ஆணையுறுதி நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. நாம் சற்று நேரம் திரை என்பதன் பேரில் பேசுவோமாக. நாம் கடந்த ஞாயிறு இரவு அதை முழுமையாக பார்க்கவில்லை.
In the veil, the veil is the flesh. The veil is what keeps us from seeing God face to face in this church. The veil is what keeps us from seeing the angels at their positions this morning, standing by the seats.
திரைக்குள் திரை என்பதோ மாம்சமாய் உள்ளது. இந்த சபையில் நாம் தேவனை முகமுகமாய் காணாதபடி நம்மை தடுக்கிறது திரையாய் உள்ளது. இருக்கைகளுக்கு அருகே இந்த காலையில் தங்களுடைய ஸ்தானங்களில் நின்று கொண்டிருக்கிற தூதர்களை நாம் காணாதபடி நம்மை தடுக்கிறது திரையாய் உள்ளது.
The veil is what keeps us from seeing. We're hid behind the veil, and that veil is the flesh. We are sons and daughters of God. We're in the presence of God. The angels of God are encamped about those who fear him.
அவரை காணாதபடி நம்மை தடுப்பதே திரையாய் உள்ளது. நாம் திரைக்கு பின்னால் மறைந்திருக்கிறோம். அந்த திரை மாம்சமாயிருக்கிறது. நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். தேவனுடைய தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சூட பாளையம் இறங்கி இருக்கிறார்கள்.
We're in the presence of God all the time. I forsake thee. I'll be with thee always, even unto the end.
நாம் எல்லா நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் முடிவு பரியந்தம் எப்பொழுதும் உங்களுடைய கூட இருப்பேன்.
But the veil is the flesh. That's what keeps us out of his presence. But to the soul, the spirit, by our faith, we know that he's watching us. He's standing by us. He's here now.
ஆனால் திரையே மாம்சமாய் இருக்கிறது, அதுவே நம்மை அவருடைய பிரசன்னத்திலிருந்து தடுக்கிறது. ஆனால் நம்முடைய விசுவாசத்தினாலே ஆத்துமா ஆவியினூடாக அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார்.
And Elijah raised up and said, "Why, son, there's more with us than there is with them."
ஒரு நாள் காலை தோத்தானிலே ஒரு வயோதிக தீர்க்கதரிசி ராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்ட போது அவருடைய வேலைக்காரனோ வெளியே சென்று பார்த்துவிட்டு, "ஓஹோ தகப்பரே, முழு தேசமும் இந்த அந்நியரால் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டதே" என்றான். அப்பொழுது எலியா எழும்பி, "ஏன் மகரே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்"
என்றான். He said, "God, I would that you'd open his eyes. Take away the veil."
அப்பொழுது அவன் தன்னுடைய கண்களின் இமைகள் படபட என துடிக்க சுற்றுமுற்றும் பார்த்தான். அவரால் ஒன்றையுமே காண முடியவில்லை. அப்பொழுது எலிசா, "தேவரே, நீர் அவருடைய கண்களை திறக்கும்படி அந்த திரையை நீக்கி போட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்" என்றான்.
And when the veil dropped from over his eyes, around that old prophet was chariots of fire. The mountains was on fire with angels and chariots. There you are. Oh, then Gehazi could say, I understand now. See, the veil dropped. There's where the hindrance.
அவனுடைய கண்களுக்கு முன்பாக இருந்த திரை விழுந்தபோது அந்த தீர்க்கதரிசியை சுற்றிலும் அக்கிரமயமான ரதங்களும் மலை அக்கிரமயமான தூதர்களாலும் ரதங்களாலும் நிறைந்திருந்ததை கண்டான். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. ஓஹோ, அப்பொழுது கேயாசி, "எனக்கு இப்பொழுது புரிகிறது" என்று கூற முடிந்தது. பாருங்கள், திரை விழுந்து போயிற்று. அங்குதான் தடங்களே இருக்கிறது.
Veil is what keeps us from doing the things that we really want to do. And God became veiled in flesh, and the veil was torn in two. And God became God again, and he raised up the veil that he hid himself in. That's the resurrection of the Lord Jesus.
இதோ அது உள்ளது. இதை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். திரையானது நாம் ஜீவிக்க வேண்டிய விதத்திலிருந்து நம்மை தடுக்கிறது. திரையானது நாம் உண்மையாகவே செய்ய விரும்புகிற காரியங்களிலிருந்து நம்மை தடுக்கிறது. தேவன் மாம்சத்தில் திரையிடப்பட்டிருந்தார். அந்த திரை இரண்டாக கிடிக்கப்பட்டது. தேவன் மீண்டும் தேவனானார். அவரை மறைத்திருந்த திரையிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தார். அதுவே கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலாய் உள்ளது.
Faith we believe in and accept it. And when this veil is torn too, I'll go in his presence.
Amen.
With this assurance knowing that I know him in the power of his resurrection.
இந்த திரையில் இப்பொழுது மறைக்கப்பட்டுள்ள நாம் விசுவாசத்தினால் நாம் அதை நம்புகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நமக்கு நிரூபிக்கிறது. இந்த திரை இரண்டாக கிடிக்கப்படுகின்ற போது நான் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையில் அவரை அறிந்துள்ளேன் என்று அறிந்திருக்கிறபடியால் நான் இந்த உறுதியோடு அவருடைய பிரசனத்திற்குள்ளாக செல்வேன்.
At the coming of the Lord Jesus, this veil will be raised up again.
Amen.
In a perfected way. Till I walk and talk with him as my Savior and my God.
Amen.
When he takes the throne of David, and we'll live forever.
கர்த்தராகிய இயேசுவின் வருகையிலே இந்த திரை மீண்டும் மேலே ஒரு பரிபூர்ணமாக்கப்பட்ட விதத்தில் மேலே உயர்த்தப்படும். அவர் தாவீதின் சிங்காசனத்தை எடுத்துக் கொள்ளும் போது அவர் என்னுடைய இரட்சகராக என்னுடைய தேவனாக இருக்கின்றபடியால் நான் அவரோடு நடந்து சென்று பேசுவேன். நாம் என்னென்றுமாய் ஜீவிப்போம்.
In this veil, it has been perfected, but this veil has sin in it. It don't matter how, don't ever think of that glorified body in this earth. It's got to die same as your soul has to die to be born again.
அது பரிபூர்ணமாக்கப்பட்ட பிறகு இந்த திரையில். ஆனால் இந்த திரை இதில் பாவத்தை கொண்டுள்ளது. இந்த பூமியில் அந்த மகிமையின் சரத்தை குறித்து ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லையா? மறுபடியும் பிறக்க உங்களுடைய ஆத்மா மறிக்க வேண்டியதாக இருப்பது போல இந்த சரீரமும் மறிக்க வேண்டும்.
In the perfection of not eating meats and doing this and perfecting the body, you'll never have it. And you've got to quit this and do this and do this and do this. That's law. That's legalist.
மாம்சம் புசியாமல் இருந்து, இதை செய்யாமல் இருந்து சரீரத்தை பரிபூர்ணப்படுத்துவது அல்ல பரிபூர்ணம். நீங்கள் இந்த சரீரத்தை அவ்வாறு ஒருபோதும் பரிபூர்ணமாக்கவே முடியாது. நீங்கள் இதை விட்டுவிட வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்பது நியாயப்பிரமாணமாய் உள்ளது. அது பிரமாணத்தின் கிரியைகளை கடைபிடிப்பவர்களாகும்.
We don't believe in the legal forms of salvation. We believe it by grace are we saved. And it's not you. You had nothing to do with it. It's God's election that does it.
நாம் இரட்சிப்பின் முறைமைகளின் கிரியைகளை கடைபிடிப்பதில் நம்பிக்கை கொள்கிறதில்லை. கிருபையினால் நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் அதை விசுவாசிக்கிறோம். அது நீங்களாகவே செய்வதல்ல. அதனோடு செய்வதற்கு உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அதை செய்கிறது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது.
No man can come to me except my Father draws him. That's right. And he, all Jesus came to do was to get these that the Father foreknew and predestinated them before the foundation of the world to become sons and daughters of God. Amen. Not him that runneth or him that willeth, but God that showeth mercy.
என் பிதாவ் ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அது உண்மை. தேவனுடைய குமாரரும் குமாரத்திலுமாய் இருக்கும்படி உலக தோற்றத்திற்கு முன்னே பிதாவானவர் முன்னறிந்து முன்குறித்தவர்களை பெற்றுக் கொள்ளவே இயேசு வந்தார். ஆமென். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம்.
If you do, you got something to brag about, but you have nothing to brag. All praises goes to him.
Amen.
It's him. Then he's given you this sure hope, swore by an oath, the impossibility for his children to ever be lost.
தேவரே அதை செய்கிறார். எனவே நீங்கள் தற்பெருமையாக பேசவே முடியாது. அது நீங்கள் செய்த ஒரு காரியம் அல்ல. தேவன் கிருபையினால் உங்களை ரட்சித்தார். நீங்களாகவே உங்களை ரட்சித்துக் கொள்ளவில்லை. நீங்கள் ஏதோ ஒன்றை செய்தால் அப்பொழுது நீங்கள் அதை குறித்து தற்பெருமையாக பேசலாம். ஆனால் உங்களுக்கோ தற்பெருமையாக பேச ஒன்றுமே இல்லை. எல்லா துதிகளும் அவருக்கே செல்லுகிறது. அது அவராய் உள்ளது. ஆகையால் அவர் உங்களுக்கு தம்முடைய பிள்ளைகள் என்னென்றுமே இழக்கப்பட்டு போக முடியாது என்பதற்கான உறுதியை ஆணையிட்டு நிச்சய நம்பிக்கையாக அளிக்கிறார்.
Get by with it. If you do and got that attitude, it shows you've never been born again. You get it?
இப்பொழுது அவர்கள் தவறு செய்வதற்காக கசையடிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதையே அறுக்கிறீர்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வெளியே போய் பாவம் செய்து அதனால் கசையடியை பெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்யலாம் என்ற அந்த மனப்பான்மையை பெற்றிருந்தால் அது நீங்கள் ஒருபோதும் மீண்டும் பிறந்திருக்கவில்லை என்பதையே காண்பிக்கிறது. உங்களுக்கு அது புரிகிறதா?
If you still got the desire in you to do the wrong, then you're still wrong. See, for he has perfected forever those that are, and those beasts under the Old Testament are in the legal days, offered yearly, continually, can never take away sin.
நீங்கள் தவறு செய்யும்படியான அந்த வாஞ்சையை உங்களுக்குள் இன்னமும் கொண்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் இன்னமும் தவறாயிருக்கிறீர்கள். புரிகிறதா? ஏனெனில் அவர் எந்தென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். அவர்கள், அதாவது பழைய ஏற்பாட்டில் அந்த மிருகங்களின் ரத்தத்தின் கீழே நியாயப்பிரமாணம் சார்ந்த நாட்களில் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வந்த பலிகள் ஒருபோதும் பாவத்தை நீக்கி போட முடியாமல் இருந்தது.
But when we put our hands upon his head and confess our sins and are born again of the Spirit of God, we have no more desire of sin. Sin is passed from you. That's for time and eternity.
ஆனால் நாம் நம்முடைய கரங்களை அவருடைய தலையின் மீது வைத்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறக்கும் போது நமக்கு பாவத்தின் வாஞ்சையே இனிமேல் இருப்பதில்லை. பாவமானது உங்களை விட்டு கடந்து சென்று விட்டது. அது காலத்திற்கும் நித்தியத்துக்குமானதாய் உள்ளது.
You make mistakes. You fall. You willfully do wrong. You go out sometime and do things. That don't mean that you're lost. That means that you're going to get correction.
நீங்கள் தவறுகளை செய்வீர்கள். நீங்கள் விழுந்து போவீர்கள். நீங்கள் மனப்பூர்வமாய் தவறு செய்வீர்கள். நீங்கள் சில சமயத்தில் வெளியே போய் சில காரியங்களை செய்வீர்கள். அது நீங்கள் இழக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதை பொருட்படுத்துகிறது இல்லை. அது நீங்கள் திருத்துதலை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் என்பதையே பொருட்படுத்துகிறது.
My little boy, lots of times, my children, I'll do things, your guys too, that you, they know this against your rules. And they know what to expect when they do it. They're going to get a whipping for it. Sometimes a good one. But it's still your child. Certainly.
என்னுடைய சிறு பையன், என்னுடைய பிள்ளைகளும் அநேக சமயங்களில் சில காரியங்களை செய்வார்கள். உங்களுடைய பிள்ளைகளும் கூட செய்கிறார்கள். அதாவது நீங்கள் அது உங்களுடைய விதிமுறைகளுக்கு விரோதமானது என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் அதை செய்யும் போது என்னை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை அவர்களே அறிவார்கள். அவர்கள் அதற்காக ஒரு கசையடியை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். சில சமயங்களிலோ அது நல்ல பலமான கசையடியாக இருக்கக்கூடும். ஆனால் அது இன்னமும் உங்களுடைய பிள்ளையாகவே உள்ளது. நிச்சயமாக
impossible for that man to ever be gone again. That's once been born of eternal life. God's not an Indian giver. He that heareth my words and believeth on him and sent me has everlasting life and shall never come to the judgment but pass from death unto life.
Amen.
I'll raise him up at the last days. That's God's promise.
ஒரு முறை நித்திய ஜீவனை கொண்டு பிறந்த ஒரு மனிதன் மீண்டும் இழக்கப்பட்டு போவதென்பது கூடாத காரியமாய் உள்ளது. தேவன் இந்தியரை போன்று அரைகுறையாக அளிப்பவர் அல்ல. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் நியாயத்தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அது தேவனுடைய வாக்குத்தமாய் உள்ளது.
Now, if you go on and say, oh, well, then I always do what I want to do. But if you're a Christian, you don't want to do the thing that's wrong. Because the very life in you, the very foundation, if you want to do wrong, it shows the wrong things in here. How can bitter and sweet water come from the same fountain?
இப்பொழுதோ நீங்கள் தொடர்ந்து சென்று, ஓ பரவாயில்லை, அப்படியானால் என்னால் அப்படியே செய்ய முடியும் என்று கூறினால், நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதையே நானும் எப்பொழுதும் செய்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் தவறாக இருக்கிற காரியத்தை செய்ய விரும்புகிறதில்லை. ஏனென்றால் உங்களுக்குள் அதே ஜீவன், அதே அஸ்திபாரமாய் உள்ளது. நீங்கள் தவறு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இங்கே உள்ளே தவறான காரியம் உள்ளது என்பதையே அது காண்பிக்கிறது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் எப்படி சுரக்க முடியும்?
So if you've been all mixed up on some kind of emotion or fabulous something another sensation, forget it. Go back to the altar and say, God, take my old sinful life away.
Amen.
And put me in such a condition that my whole desire, he is born of God, does not commit sin.
Amen.
That's right, he has no desire to do so.
ஆகையால் நீங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதமான உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் அல்லது மிகைப்படுத்தப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தின் பேரில் மற்றொரு கிளர்ச்சி அடைதலின் பேரில் குழப்பமடைந்து வருகின்றீர்கள். அதை மறந்துவிடுங்கள். பீடத்தண்டைக்கு திரும்பிச் சென்று, தேவனே, என்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை எடுத்து போட்டு என்னுடைய முழு வாஞ்சையும் உன் பேரில் இருக்கும்படியான அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்னை வையும் என்று கூறுங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அது உண்மை. அதை செய்யும்படியான எந்த வாஞ்சையும் அவன் கொண்டிருக்கவில்லை.
The devil will trap him now and then. Sure he will. Try to throw traps to our Lord Jesus.
நிச்சயமாக பிசாசு அவனுக்கு இங்கும் அங்கும் கண்ணி வைக்கலாம். ஆனால் அவனால் மனப்பூர்வமாய் பாவம் செய்ய முடியாது. வேதம் அவ்வண்ணமாய் கூறியுள்ளது. பிசாசு அடிக்கடி அவனுக்கு கண்ணி வைக்கும். நிச்சயமாக அவன் கண்ணி வைப்பான். அவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மீதே கண்ணிகளை வீச முயன்றான்.
He did to Moses and caught him. He did to Peter and caught him. He did to many, but Peter even denied him. But then he went wept bitterly. There was something in him.
அவன் மோசேக்கு அது செய்து அவனை பிடித்து விட்டான். அவன் பேதுருவுக்கு செய்து அவனை பிடித்தான். அவன் அநேகருக்கு கண்ணி வைத்தான். ஆனால் பேதுருவும் கூட அவரை மறுதளித்தான். ஆனால் அதன் பின்னர் அவன் போய் மனங்கசந்து அழுதான். அவருக்குள் ஏதோ காரியம் இருந்தது.
When the dove was turned out of the ark, the crow went out. He called around. He was in the ark, all right. But when he went out, his nature was different.
புறாவானது பேழையிலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட போது, காகம் வெளியே புறப்பட்டு சென்ற போது அது சுற்றுமுற்றும் கரைந்தது. அது பேழையில் இருந்த போது சரியாயிருந்தது. ஆனால் அது வெளியே சென்ற போதோ அதனுடைய சுவாபம் வித்தியாசமாயிருந்தது.
He could eat all the old dead carcasses he wanted to and be satisfied. Why, he was a crow to begin with. He was a scavenger. He was no good. He was a hypocrite. Sat on the roost with the dove just as big as the dove was. He could fly anywhere the dove could fly.
அப்பொழுது அதனால் திருப்தி அடையும்படிக்கு அது விரும்பின எல்லா சத்த பழைய பிணங்களையும் புசிக்க முடிந்தது. ஏன்? அது துவக்கத்திலிருந்தே ஒரு காகமாயிருந்தது, அது ஒரு தோட்டியாயிருந்தது, அது அசுத்தமானதாயிருந்தது, அது ஒரு மாய்மாலக்காரனாயிருந்து புறாவை போல புறாவோடு அமர்ந்து கொண்டிருந்தது. புறா பறந்து செல்லக்கூடிய எந்த இடத்திற்கும் காகமும் பறந்து செல்ல முடிந்தது.
But he can eat good food just like the dove eat. And then he can eat rotten food what the dove couldn't eat. For the dove is a different mix-up. She's a different mate. She's a dove and the dove cannot digest rotten food because it don't have any gall.
ஆனால் புறா புசிப்பது போன்றே காகத்தாலும் சுத்தமான ஆகாரத்தை புசிக்க முடிந்தது. அதன் பிறகு அதனால் புறாவினால் புசிக்க முடியாத அழுகி போன ஆகாரத்தையும் புசிக்க முடிந்தது. ஏனென்றால் புறாவோ ஒரு வித்தியாசமான பறவையாயிருக்கிறது, அது ஒரு வித்தியாசமான படைப்பாயிருக்கிறது, அது ஒரு புறாவாயிருக்கிறது. புறாவினால் அழுகி போன ஆகாரத்தை புசித்து செரிமானம் செய்ய முடியாது, ஏனென்றால் அதற்கு பித்தப்பையே கிடையாது. தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒரு மனிதன் தேவனுடைய ஒரு புறாவாகிறான். அவனுடைய சுவாபம், அவனுடைய மாற்றம், அவனுடைய தோற்றம். ஆமையா, நீங்கள் காகத்தினுள் புறாவினுடைய ஆவியை வைத்தால் அப்பொழுது ஒருபோதும் ஒரு செத்த பிணத்தின் மேல் உட்காராது. அவன் தவறினால் உணர்த்தப்பட்டால் அவன் நிச்சயமாகவே துரிதமாக அதை விட்டு விலகிவிடுவான். அவனால் அதை பொறுத்துக் கொள்ளவே முடியாது.
And a man that's born to the Spirit of God don't tolerate. He might light in a bar room sometime, but he'll get out of there quick. A woman might entice him, get him turned around, but he'll turn his head again. He'll get away from there quick. Why? He's a dove.
தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒரு மனிதன் அதை பொறுத்துக் கொள்கிறதில்லை. அவன் ஒரு மதுபான அருந்தக அறைக்கு தற்செயலாக ஏதோ ஒரு நேரத்தில் செல்லலாம். ஆனாலும் அவன் துரிதமாக அங்கிருந்து வெளியேறிவிடுவான். ஒரு ஸ்திரீ அவனை வசீகரித்து அவனை திரும்பி பார்க்கும்படி செய்யலாம். ஆனாலும் அவன் தன் தலையை மீண்டும் திருப்பிக் கொள்வான். அவன் உடனடியாக அங்கிருந்து சென்று விடுவான். ஏன்? அவன் ஒரு புறாவாக இருக்கிறான். அது உண்மை.
That's what I'm speaking about. That actual something anchors in there.
நீங்கள் அவரை ஏமாற்றவே முடியாது. ஏனென்றால் அவனதை அறிந்திருக்கிறான். என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன. அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாது. அவன் துவக்கத்திலிருந்தே ஒரு புறாவாயிருக்கிறான். அதை குறித்துதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கு உள்ளே ஏதோ ஒரு காரியம் உண்மையாகவே நங்கூரமிட்டிருக்கிறது.
Watch close now, God swore. Which hope we have is an anchor of the soul, both steadfast. And which entereth into that which is the veil.
இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். தேவன் ஆணையிட்டார். ஓ, அது அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது.
The veil, God came down veiled in flesh to do what? To show himself. He had to hide because we couldn't see him, and he hid behind the veil. And the veil was who? Jesus. Not me that doeth the works, my Father, said Jesus. My Father dwelleth in me. I work, the Father worketh, and I worketh the other two.
திரை, தேவன் இறங்கி வந்து மாம்சத்தில் திரையிட்டுக் கொண்டார். என்ன செய்வதற்கு? தம்மை காண்பிப்பதற்கு. அவர் மறைத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் நம்மால் அவரை காண முடியாது. அவர் திரைக்கு பின்னே மறைந்திருந்தார். யார் அந்த திரையாக இருந்தது? இயேசு. கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, என் பிதா என்று இயேசு கூறினார். என் பிதா என்னில் வாசமாயிருக்கிறார், நான் கிரியை செய்கிறேன். இதுவரையில் பிதா கிரியை செய்கிறதையே நான் இங்கே செய்கிறேன் என்றார்.
Here he is, as the veiled one, walking in the flesh, God Emmanuel, God with us, God was in Christ, reconciled the world to himself. Here he is walking around.
அவர் இங்கே திரையிட்டுக் கொண்ட ஒருவராக இருக்கிறார். அவர் மாம்சத்தில் நடந்த தேவன், இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து உலகத்தை தமக்கு ஒப்புரவாக்கிக் கொண்டார். இதோ அவர் சுற்றி நடந்து கொண்டிருக்கிறார்.
Now, he came down and made a sanctification or provision or propitiation that through his death offered, paid the price of sin, that he might come back and dwell in us.
Amen.
then the faith that we have is a veiled faith or a veiled person.
இப்பொழுது அவர் திரும்பி வந்து நமக்குள் வாசம் செய்யும்படி அவர் இறங்கி வந்து ஒரு பரிசுத்தமாகுதலை செய்து இல்லை முன்னேற்பாடு செய்து இல்லை கிருபாதார பலியாக தன்னுடைய மரண பலியினூடாக பாவத்தின் கிரயத்தை செலுத்தினார். ஆகையால் நாம் கொண்டுள்ள விசுவாசம் ஒரு திரையிடப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது அல்லது ஒரு திரையிட்ட நபராய் உள்ளது.
Therefore we don't look at the things we see in this veil. The veil has educations and it does things and speaks things. It's a scientific thing.
ஆகையால் நாம் இந்த திரையில் நாம் காண்கிற காரியங்களை நோக்கி பார்க்கிறதில்லை. திரை கல்வி அறிவை உடையதாயிருக்கிறது. அது சில காரியங்களை செய்கிறது, காரியங்களை பேசுகிறது. அது ஒரு விஞ்ஞான பூர்வமான காரியமாய் உள்ளது.
But the spirit of the living God that dwells in here calls those things which were not as though they were, if God said so. There's your veiling. We're in the veil.
ஆனால் இங்கே உள்ளே வாசம் செய்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானது தேவன் அவண்ணமாய் கூறியிருந்தால் அது இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அடைக்கிறது. அங்குதான் உங்களுடைய திரையிடுதல் உள்ளது. நாம் திரைக்குள் இருக்கிறோம்.
Now someday he'll raise this veil up, not born of a woman, by the sex desire of man and woman, but by the will of God he'll speak and she'll come to pass. Then we'll have a body like his own glorious body. We'll be veiled so we can talk to one another, shake one another's hands.
இப்பொழுது என்ற ஒரு நாள் அவர் இந்த திரையை மேலே எழுப்புவார். மனிதரும் ஸ்திரீயும் கொண்டுள்ள பாலியல் வாஞ்சையினால் ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறந்ததை அல்ல. ஆனால் தேவ சித்தத்தினால் அவர் பேச அது நிறைவேறும். அப்பொழுது நாம் அவருடைய சொந்த மகிமையான சரத்தை போன்ற ஒரு சரத்தை பெற்றுக் கொள்வோம். நாம் திரையிடப்படுவோம். ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் பேச முடியும், ஒருவருடைய கரங்களை ஒருவர் குலுக்க முடியும். இப்பொழுது நாம் இங்கிருந்து செல்லும் போது அங்கு கூடாரம் ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அது ஒரு மனுஷ சாயலில் உள்ளது. அது புசிக்கிறதில்லை, குடிக்கிறதில்லை, உறங்குகிறதில்லை, என்னென்றுமாய் விழித்திருக்கிறது. அங்குதான் நாம் செல்கிறோம். ஆனால் அவர்கள் பலிபீடத்தின் கீழே இருந்து காத்துக்கொண்டு கீழே திரும்பி வர கர்த்தாவே எதுவரைக்கும் எதுவரைக்கும் என்று சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கரங்குலுக்க விரும்புகின்றனர். அவர்கள் கீழே அமர்ந்து புசித்து ஒருவரோடு ஒருவர் பேச விரும்புகிறார்கள். அவர்கள் மானிடர்களாய் இருக்கிறார்கள்.
We like the things that God made us because we were made thus.
கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. ஆதியிலே தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலில் உண்டு பண்ணின போது அவர் அவனை இந்த விதமாகவே உண்டு பண்ணினார். அவர் ஒவ்வொருவரோடும் ஐக்கியம் கொண்டார். ஏனென்றால் நாம் ஒருவரை ஒருவர் அறிந்துள்ளோம். தேவன் நம்மை உண்டு பண்ணின காரியங்களை நாம் விரும்புகிறோம். ஏனென்றால் நாம் இந்த விதமாக உண்டாக்கப்பட்டோம்.
Immortal will stand in his likeness. Oh, blessed be that name of Christ.
அவருடைய மகத்தான வருகையிலே ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் என்றென்றும் இந்த விதமாய் இருப்பார்கள். அழிவில்லாதவர்களாய் நாம் அவருடைய சாயலில் நிற்போம். ஓ, கிறிஸ்துவின் நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக.
Now we have the earnest of our salvation as we accept him as our personal savior, as our healer. All these are the remunerations.
நாம் அவரை ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தால், நம்முடைய சொந்த இரட்சகராக, நம்முடைய சுகமளிப்போராக ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தால் இப்பொழுது நாம் நம்முடைய இரட்சிப்பின் அச்சாரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த மற்ற எல்லா ஊதியங்களும் காப்பீட்டு திட்டத்தின் பேரில் செலுத்தப்பட்ட பங்காதாயங்களாக இருக்கின்றன. ஆமேன்.
You know what an insurance policy is? You can draw dividends on it till the face value comes. Certainly, you can draw dividends, and we're drawing dividends now. Only the thing, as soon as we draw dividends, the remuneration is built up again.
காப்பீட்டு திட்டம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் முன்வைத்த தொகை வரும் வரையில் அதன் பேரில் பங்காதாயங்களை பெற்றுக் கொள்ள முடியும். நிச்சயமாக நீங்கள் பங்காதாயங்களை பெற்றுக் கொள்ள முடியும். நாம் இப்பொழுது பங்காதாயங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பங்காதாயங்களை எடுத்துக் கொண்ட உடனே ஒரு காரியம், ஊதியமானது மீண்டும் உயர்த்தப்படுகிறது.
Mr. Sage one time said to me, Billy, I like to say some insurance. I said, I have some. My wife looked around at me. Now, nothing against insurance, but some people are insurance poor.
ஒரு முறை ஒரு காப்பீட்டு முகவர் என்னிடத்தில், பில்லி, நான் உங்களுக்கு ஒரு காப்பீட்டை விற்க விரும்புகிறேன் என்றார். அதற்கு நானோ என்னிடத்தில் ஒன்று உள்ளதே என்றேன். அப்பொழுது என்னுடைய மனைவியோ என்னை வித்தியாசமாக உற்று நோக்கினாள். இப்பொழுது காப்பீட்டிற்கு எதிராக ஒன்றுமில்லை, ஆனால் சில ஜனங்களோ அதிக காப்பீட்டினால் வறுமையாயிருக்கிறார்கள்.
So they turned around and said, my wife looked at me strange. You got insurance? I said, sure. But she didn't know nothing about it.
ஆகையால் அவர்கள் சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தனர். அவர் சொன்னார், அதாவது என்னுடைய மனைவியோ என்னை வினோதமாக உற்று பார்த்துவிட்டு நீர் காப்பீட்டை வாங்கியுள்ளீரா என்று கேட்டாள். நான் நிச்சயமாக என்றேன். அவள் அதை குறித்து ஒன்றையுமே அறிந்திருக்கவில்லை.
He said, well, Billy, what kind of insurance do you got? I said, blessed assurance. Jesus is mine. Oh, what a foretaste of glory divine. An heir of salvation, purchased of God, born of his spirit, washed in his blood.
அவர் பரவாயில்லை, பில்லி, நீர் எந்த விதமான ஒரு காப்பீட்டை வாங்கியிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு நானோ, ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதி, இயேசு என்னுடையவர். ஓ, என்ன ஒரு தெய்வீக மகிமையின் முன்றுசி! ரட்சிப்பின் சுதந்திரவாளி, தேவனால் கிரயித்துக் கொள்ளப்பட்டவன், அவருடைய ஆவியில் பிறந்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் என்று கூறினேன்.
See, that's very good, Billy. He said, well, we'll put you up here in the graveyard. I said, it'll take me out. That's the main thing. I'm not worried about getting there. I'm worried about getting out.
அதற்கு அவரோ, அது மிக நன்றாய் உள்ளது பில்லி என்று கூறிவிட்டு, ஆனால் அது உண்மை இங்கே கல்லறை தோட்டத்தில் வைக்காதே என்றார். அப்பொழுது நானோ, ஆனால் அது என்னை வெளியே கொண்டு வரும், அதுதான் முக்கியமான காரியம் என்றேன். மேலும் நான் அங்கே செல்வதை குறித்து கவலைப்படவில்லை, நான் அங்கிருந்து வெளியே வருவதை குறித்து
கவலைப்படுகிறேன். Consolation and an anchor of the soul. And while I'm in this veil, there's some unseen something got me anchored against the rock of ages.
அவர் கடைசி நாளில் என்னை தம்முடைய குமாரின் சாயில் மீண்டும் உயிரோடு எழுப்புவார் என்ற நித்திய தேவனின் ஆணையுறுதியினால் நான் அந்த உறுதியை உடையவனாக இருக்கின்ற காரணத்தால் நான் தைரியமாக நடந்து ஒரு ஆறுதலையும் ஆத்ம நங்கூரத்தையும் உடையவனாக இருப்பேன். அதாவது நான் இந்த திரையில் இருக்கும் போது காணாத ஏதோ ஒன்று என்னை பற்றி பிடித்து அப்பால் உள்ள காலங்களின் கண்மலையில் நங்கூரமிட்டுள்ளது. தண்ணீர் அலையா எழும்பி பெருங்காற்று வீசினாலும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. அது மரணமானாலும் நாசமோசங்களானாலும் அல்லது எந்த காரியமானாலும் தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கிறதில்லை. என் நங்கூரம் திரைக்குள்ளே பற்றி பிடித்திருக்கிறது.
Let the floods rise at her, dash at if the else come. The born again believer has an anchor.
புயல்கள் எழும்பட்டும், புயல்கள் மோதி அடிக்கட்டும், நாத்திகர்கள் வரட்டும், மீண்டும் பிறந்த விசுவாசியோ ஒரு நங்கூரத்தை உடையவனாக இருக்கிறான்.
You can't see through this veil yet, but I know my anchor holds down against the rock of ages. There's a sworn promise. He'll raise me up the last day.
உங்களால் இன்னமும் இந்த திரையினூடாக காண முடியாது, ஆனால் அவர் என்னை கடைசி நாளில் எழுப்புவார் என்று வாக்குத்த ஆணையுறுதியை அளித்துள்ள காலங்களின் கண்மலையான வரண்டை என்னுடைய நங்கூரம் பற்றி பிடித்துள்ளது. உங்களால் மரணத்தை நோக்கி பார்த்து உன் கூரங்கே, பாதாளமே, உன் ஜெயமெங்கே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூற முடியும் என்பதில் வியப்பொன்றும் இல்லையே.
We're in the forerunner. Oh my. We go get the lesson. We're the forerunner. For us, a forerunner.
நாம் முன்னோடியில் இருக்கிறோம். ஓஹோ, என்ன, நாம் அந்த பாடத்தை புரிந்து கொள்ளவே போகிறதில்லை. நாம் நமக்கான ஒரு முன்னோடியானவரை உடையவர்களாயிருந்தோம். ஒரு முன்னோடி.
Did you ever notice in the old western days, many times I've went across the old trails, a forerunner scout. When the wagon train was perishing for water, the scout run ahead, and he seen the tribes of Indians, he bypassed them.
நீங்கள் எப்போதாவது பண்டைய மேற்கத்திய திசையை சார்ந்த பழைய வழித்தடங்களில் அந்நாட்களில் நடந்ததை கவனித்துள்ளீர்களா? நான் அநேக சமயங்களில் அந்த பழைய வழித்தடங்களினூடாக சென்றிருக்கிறேன். ஒரு முன்னோடியா அல்லது சாரணரா? குதிரைகள் பூட்டிய பாராவண்டியில் உள்ளவர்கள் தண்ணீர் இல்லாமல் மடிந்து கொண்டிருக்கையில் அந்த சாரணன் முன்னால் ஓடினான். அவன் அங்கே இந்திய பழங்குடி மரபின மக்களை கண்டான். அவன் அவர்களை பக்கபடியாய் கடந்து சென்றான்.
And he seen where there was a fountain of water. He rushed back to tell the boss of the wagon train, step up the horses. Everybody take good courage. For just over the mountain, there's a big fountain of water. He's a forerunner.
அப்பொழுது அவன் அங்கே ஒரு தண்ணீர் ஊற்றிருந்ததை கண்டான். எனவே அவன் துரிதமாய் திரும்பி அந்த குதிரைகள் பூட்டிய பாராவண்டியின் முதலாளியிடம் வந்து, குதிரைகளை வண்டியில் பூட்டுங்கள், ஒவ்வொருவரும் திடன் கொள்ளுங்கள், ஏனென்றால் மலைக்கப்பால் அங்கே ஒரு பெரிய தண்ணீர் ஊற்று உள்ளது என்றான். அவன் ஒரு
முன்னோடியாயிருந்தான்.
இங்கே ஒரு முன்னோடியார் இருக்கிறார். மனிதன் ஒருமுறை பிசாசினால் சிக்குண்டு அதிவேகமாய் சுடப்பட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் யாரோ ஒருவர் அந்த எந்திர துப்பாக்கி குண்டையே கைப்பற்றி எடுத்து விட்டார். அது இயேசுவாயிருந்தது. அந்த முன்னோடியானவர் நமக்கு முன்பாக சென்றுள்ளார். சாத்தான் அங்கே ஒரு எந்திர துப்பாக்கியோடு நின்று கொண்டு நம்மை கீழே சிக்க வைத்து எப்பொழுதும் மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார். அவர் அந்த ஊற்றை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். நிச்சயமாக அவர் அங்கிருந்தார். அவருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் நாம் பாவம் செய்து அதிலிருந்து தூரமாய் விரட்டப்பட்டிருந்தோம். ஆனால் அந்த முன்னோடியானவர் கிறிஸ்து உள்ளே வந்து அந்த கூட்டை கைப்பற்றினார்.
Hold the fort, nothing, let's take it. We don't want to hold it any longer. Christ took the fort. Hallelujah.
நீங்கள் கோட்டையை பிடியுங்கள், ஏனென்றால் நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த பழைய பாடலை கேட்டிருக்கிறீர்களா? கோட்டையை பிடியுங்கள், வேறொன்றுமில்லை, நாம் அதை கைப்பற்றுவோமாக. நாம் அதை இனிமேல் பிடிக்க வேண்டியதில்லை, ஏனென்றால் கிறிஸ்து கோட்டையை கைப்பற்றி விட்டார். அல்லேலூயா.
The doors open. There's a fountain open in the house of God in the city of David for the cleansing. For cleanliness of the unclean.
Amen.
Our forerunners done entered in for us.
வாசலோ திறந்துள்ளது. சுத்திகரிப்பிற்கு, அழுக்கின் சுத்திகரிப்பிற்காக தாவீதின் நகரத்தில் உள்ள தேவனுடைய வீட்டில் ஒரு திறந்த ஊற்று உள்ளது. நம்முடைய முன்னோடியானவர் நமக்காக அதற்குள் பிரவேசித்திருக்கிறார்.
The forerunner, he tells us, there's a place just beyond yonder where you'll never get old, where there'll be no wrinkles. Or you won't have to use Max Factors to make you look nice to your husband. The forerunner has went on.
முன்னோடியானவர் அவர் அங்கே அப்பால் ஒரு இடம் உண்டு, அங்கே நீங்கள் ஒருபோதும் வயோதிகம் அடையவே மாட்டீர்கள் என்றார். அங்கே சரீரத்தில் சுருக்கங்களே இருக்காது. அங்கே நீங்கள் இங்கே உங்களுடைய கணவனுக்கு அருமையாக காணப்படும்படி பயன்படுத்தும் மேக்ஸ் ஃபேக்டர் நிறுவனத்தால் வெளியிடும் அழகு சாதன முகப்பறை பொருட்களை அங்கே பயன்படுத்த வேண்டியதாகிறது. முன்னோடியானவர் அங்கே சென்றுள்ளார். நீங்கள் வயோதிகமாக களைப்பாக நடுக்கங்கொள்கிற ஒரு இடமே ஒருபோதும் அங்கே இல்லை. நீங்கள் ஒருபோதும் சுகவீனம் அடையாத ஒரு இடம் அங்கு உண்டு. அங்கே குழந்தைக்கு ஒருபோதும் ஒரு வயிற்று வலி கூட ஏற்படாது. அங்கே உங்களுடைய பல்லானது விழுந்து போக நீங்களோ போலி பல்லை அதற்காக பொறித்துக் கொள்ள வேண்டியதில்லை. அல்லேலூயா.
Oh, blessed be his name. He entered in and immortal will stand in his likeness someday on earth. The stars and the sun will outshine. Certainly, the forerunner has gone before us.
Oh, அவருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. அவரோ உள்ளே பிரவேசித்து விட்டார். நாம் என்றோ ஒரு நாள் அங்கே அப்பால் அவருடைய சாயலில் அழிவில்லாதவர்களாய் நிற்போம். நட்சத்திரங்களையும் சூரியனை காட்டிலும் அவர்கள் மிஞ்சி பிரகாசிப்பார்கள். நிச்சயமாக முன்னோடி நமக்கு முன்பாக சென்றுள்ளார்.
The forerunner is gone as for us entered. Even Jesus made a high priest forever after the order of Melchizedek.
நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார்.
This great forerunner has gone before us, making a way. He's become from the Spirit, the great fountains of the rainbow of God, who had no beginning or no end. He was forever God.
இந்த மகத்தான முன்னோடியானவர் ஒரு வழியை உண்டு பண்ண நமக்கு முன் சென்றுள்ளார். அவர் ஆவியிலிருந்து தோன்றி தேவனுடைய வானவில்லின் மகத்தான ஊற்றுகளாய் துவக்கமும் முடிவும் இல்லாதவராயிருந்தார். அவர் எந்தென்றுமே தேவனாயிருக்கிறார்.
This ray of light went forth. It was a ray of love. That's the main one, red. The next color followers, which was blue. Blue, the trueness. Next followed after that was other colors, the seven perfect colors, which is the seven spirits of God. It went from that great fountain, that great diamond that Jesus spoke of.
இந்த ஒளிக்கதிர் புறப்பட்டு சென்றது. அது ஒரு அன்பின் ஒளிக்கதிராயிருந்தது. அதுவே முக்கியமான ஒன்றான சிவப்பு நிறமாயிருந்தது. அதற்கு அடுத்த நிறம் பின்தொடர்ந்து வர அது நீல நிறமாயிருந்தது. நீலம் உண்மை. அதற்கு அடுத்து மற்ற நிறங்கள் பின்தொடர்ந்து வர அவைகள் ஏழு பரிபூர்ண நிறங்களினூடாக வந்தன. அவை இயேசு பேசின அந்த மகத்தான ஊற்றிலிருந்து அல்லது அந்த மகத்தான வைரத்திலிருந்து புறப்பட்டு சென்ற ஏழு தேவனுடைய
ஆவிகளாயிருந்தன. God was made flesh and dwelt among us that he might reflect his goodness and mercy among us by gifts and signs and wonders.
இந்த நிறங்களை பிரதிபலிக்க அந்த மகத்தான வைரமானது செதுக்கப்பட்டது. தேவன் வரங்களினாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் தம்முடைய நன்மையையும் இரக்கத்தையும் நமக்கு மத்தியிலே பிரதிபலிக்கும்படிக்கு அவர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
That whole big rainbow had become in a theophany of made in the image like man. Yet he wasn't a man. He didn't have flesh yet. He was a theophany.
அந்த பெரிய முழு வானவில்லும் ஒரு ஆவிக்குரிய சரீரமாக மாறி மனிதரை போன்ற சாயலில் உண்டாக்கப்பட்டது. அதே சமயத்தில் அவர் மனிதனாயிருக்கவில்லை. அவர் இன்னமும் மாம்சத்தை உடையவராயிருக்கவில்லை. அவர் ஒரு ஆவிக்குரிய சரீரமாயிருந்தார்.
Moses said, I'd like to see it. God hit him in the rock and when he passed by, turned his back. Moses said, it looked like the back of a man.
மோசே, நான் உம்மை காண விரும்புகிறேன் என்றான். தேவனோ கண்மலையில் அவனை மறைத்து வைத்தார். அவர் தம்முடைய முதுகு பக்கமாக திரும்பி கடந்து சென்ற போது மோசே அது மனிதனின் பின்பாகம் போன்று காணப்பட்டது
என்றான்.
அதன் பின்னர் என்ன சம்பவித்தது? ஒரு நாள் அங்கே ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். நாம் இன்றிரவு அதை புரிந்து கொள்வோம். ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது தேவன் ஒரு மாம்ச சரீரத்தில் அவனிடத்திற்கு வந்தார். ஓ, நீங்களோ சகோதரன் பிரணாமே, அவர் அவ்வாறு இருந்தார் என்று கூறுகிறீரா என்று கேட்கலாம். அதற்கு முன்பே அவர் இங்கே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு மாம்ச சரீரத்தில் ஆபிரகாமை சந்தித்தார். அது தேவனாயிருந்தது என்பதை நாம் கண்டறியலாம். நிச்சயமாக அது தேவனாயிருந்தது. அவர் மாம்சத்தில் தேவனாயிருந்தார்.
You said then, Brother Branham, why would he have come back and be born? He wasn't born and he was just created a body that he dwelt in.
நீங்களோ அப்படியானால் சகோதரன் பிரணாம், அவர் ஏன் மீண்டும் திரும்பி வந்து பிறக்க வேண்டியதா இருந்தது என்று கேட்கலாம். அப்பொழுது அவர் பிறக்கவில்லை. அவர் ஒரு சரீரத்தை சிருஷ்டித்து அதில் வாசம் செய்தார்.
Melchizedek was a king of Salem, which is a king of Jerusalem, which is a king of peace, which had neither father nor mother, beginning of days or ending of life. Jesus had both father and mother and a beginning of days and ending of life.
மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவாய் இருந்தார். அதாவது அவர் எருசலேமின் ராஜாவாய் இருக்கிறார். அவர் சமாதானத்தின் ராஜாவாய் இருக்கிறார். அவருக்கு தகப்பனும் தாயும் இல்லாதிருந்தனர். மற்றும் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதிருந்தது. இயேசுவுக்கோ தகப்பனும் தாயும் இருந்தனர். அவருக்கு நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உண்டாயிருந்தது.
But he was made after the order of Melchizedek, which had no beginning of days or ending of life. Melchizedek was God himself.
ஆனால் அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாய் உண்டாக்கப்பட்டார். மெல்கிசேதேக்கிற்கு நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதிருந்தது. மெல்கிசேதேக்கு தேவனாயிருந்தார்.
Melchizedek was Jehovah God, the same one that met Abraham years later in front of his tent, had his back turned to him and said, "Why does Sarah laugh?" That's right.
மெல்கிசேதேக்கு யெகோவா தேவனாயிருந்தார். அதே ஒருவரே அநேக வருடங்களுக்கு பின்னர் ஆபிரகாமை அவருடைய கூடாரத்தின் முன்னால் சந்தித்தார். அவருடைய முதுகை ஆபிரகாம் பக்கமாக திருப்பியிருந்தார். அப்பொழுது அவர் சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். அது உண்மை.
He was the one who stood there looking over towards Sodom. Abraham recognized him because inside of his veil was an anchor holding that promise. Not because he had some sensation, but God made him the promise. And when he came into contact with that great magnet, he knew it was in that flesh.
அங்கே நின்று சோதோமை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த ஒருவர் அவரே. ஆபிரகாம் அவரை அடையாளம் கண்டுகொண்டான். ஏனென்றால் அவனுடைய திரையின் உட்புறத்தில் அந்த வாக்குதத்தை நங்கூரமானது பற்றி கொண்டிருந்தது. அவன் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்படுதல் உடையவனாக இருந்தார் என்ற காரணத்தினால் அல்ல, ஆனால் தேவன் அவருக்கு வாக்கு பண்ணியிருந்தார். அவன் அந்த மகத்தான காந்தத்தண்டை தொடர்பு கொள்ள வந்தபோது அப்பொழுது அவர் அந்த மாம்சத்தில் இருந்தார் என்பதை அவன் அறிந்து கொண்டான்.
He told Abraham, said, seeing that I'll keep these things from Abraham to see that he's the heir of the world, I just won't do it.
அங்கே இருந்த அந்த சிறு இடத்திற்கு ஆபிரகாம் அண்டை நடந்து சென்றார். அவர் ஆபிரகாமிடத்தில் கூறினார், அவர் ஆபிரகாம் உலகத்தின் சுதந்திரவாளியாக இருக்கிறபடியால் நான் செய்யப்போகும் இந்த காரியங்களை அவனுக்கு மறைப்பேனோ, நான் அதை அப்படி செய்ய மாட்டேன் என்றார்.
So Abraham, I'll tell you what I'm on the road to do. We pick it up tonight. Down there in Sodom, what was all he was going to do? And as soon as he had blessed Abraham, he went back into space again.
ஆகையால் ஆபிரகாமே, நான் என்னுடைய பாதையில் என்ன செய்வதாக உள்ளேன் என்பதை உனக்கு சொல்வேன் என்றார். நாம் இன்றிரவு அங்கே சோதோமில் நடந்ததையும் அவர்கள் எல்லோரும் செய்யப்போவதாக இருந்தது என்ன என்பதையும் எடுத்து பார்ப்போம். அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த உடனே அவர் மேலே வானத்திற்கு மீண்டும் திரும்பிச் சென்றார்.
A man that stood there and had dust on his clothes. A man. And not only that, but he ate the flesh of a calf that Abraham killed. And drank in the milk from the cow. And eat some whole cakes, some cornbread. And had butter on it. It's exactly right. And then turned back to a theosomy again.
ஒரு மனிதன் தன்னுடைய ஆடையில் தூசி படிந்தவராய் ஒரு மனிதனாக அங்கே நின்றார். அது மாத்திரமல்ல, ஆனால் அவர் ஆபிரகாம் கொன்ற ஒரு கன்றின் மாம்சத்தை புசித்து பசுவின் பாலை குடித்து வெண்ணெய் தடவியிருந்த சில அப்பங்களை, சில வார்கோதுமை அப்பங்களை புசித்தார். அது முற்றிலும் உண்மை. அதன் பின்னர் அவர் மீண்டும் ஒரு ஆவிக்குரிய சரத்துக்குள்ளாக சென்று விட்டார்.
Why was it? Why didn't he take it then? He had never been born like you and I. But he had to be born in the flesh so he could hold that stinger. That was a created body.
அது என்னவா இருந்தது? அதன் பின்னர் ஏன் அவர் அந்த சரத்தில் இருக்கவில்லை? அவர் உங்களை மனைவி போன்று அப்பொழுது பிறக்காமல் இருந்தார். ஆனால் அவர் அந்த கொடுக்கை பற்றி பிடிக்க அவர் மாம்சத்தில் பிறக்க வேண்டியதாக இருந்தது. அது ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட சரீரமாக இருந்தது.
That was the body that he just pulled the calcium and potash out of the earth and said, and stepped into it. That was the same thing Melchizedek was.
அவர் பூமியிலிருந்து சுண்ணாம்பு மற்றும் சாம்பல் உப்பு போன்றவற்றை எடுத்து என்று ஊதி அந்த சரீரத்தை உண்டாக்கி அதற்குள்ளாக சென்றார். அது மெல்கிசேதேக்காய் இருந்த அதே காரியமாக இருந்தது.
He stepped into him in a body that he could walk out before him under the veil of a veil of his own creation, not a veil of the creation of a woman, through the womb of a woman, through a cell, never. But he created this and stepped out into it and talked in the order of Melchizedek.
அவர் அந்த சரீரத்துக்குள் சென்று ஆபிரகாமுக்கு முன்னிருந்த திரைக்கு கீழாக ஒரு சரீரத்தில் அவரால் நடந்து செல்ல முடிந்தது. தம்முடைய சொந்த சிருஷ்டிப்பின் ஒரு திரையினை கொண்டு நடந்து செல்ல முடிந்தது. ஒருபோதும் ஒரு உயிரணிவினூடாக, ஒரு ஸ்திரீயின் கருப்பையினூடாக அல்ல, ஒரு ஸ்திரீயின் சிருஷ்டிப்பின் திரையினை கொண்டு அல்ல, ஆனால் அவர் இதை சிருஷ்டித்து அதற்குள் சென்று மெல்கிசேதேக்கின் முறைமையிலிருந்து பேசினார்.
Who is this Melchizedek? For this Melchizedek, king of Salem, which is Jerusalem, prince of the most high God, certainly, who met Abraham, returning from the slaughter of the kings and blessed him, to whom also Abraham gave a tenth part of all.
யார் இந்த மெல்கிசேதேக்கு? இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும், அது எருசலேமாய் உள்ளது, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான்.
First being by interpretation, king of righteousness, that great love, that great spirit in the beginning, king of righteousness, after that king of Salem, which is a king of peace, without father, without mother, without descent, having neither beginning of days or ending of life.
இவனுடைய முதற்பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு அந்த மகத்தான அன்பு, ஆதியிலிருந்த அந்த மகத்தான ஆவி, நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல்,
who was it? He never was born, he never will die.
Amen.
Who is it? It was God. Sure was. In the foreshadow of the Lord. through a woman in order you come through a woman. And he had to come the way you come in order to bring you back to him. Hallelujah.
அதிகாராய் இருந்தது. அவர் ஒருபோதும் பிறக்கவும் இல்லை. அவர் ஒருபோதும் மரிக்கவும் இல்லை. அது யாராய் இருக்கிறது? அது தேவனாய் இருந்தது. நிச்சயமாக அது கர்த்தராகிய இயேசுவின் முன்னிழலாயிருந்தது. நிச்சயமாகவே அவ்வாறாயிருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்திரீயினுடாக வருகிற முறையின்படியே அவரும் ஒரு ஸ்திரீயினுடாக வர வேண்டியதாக இருந்தது. உங்களை அவரண்டைக்கு திரும்ப கொண்டு வரும்படிக்கு நீங்கள் வருகிற விதமாகவே அவரும் வர வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா.
Amazing grace, how sweet the sound that saved a poor blind wretch like me. I once was lost, but now I'm found by his grace. I was blind, but now I see.
ஆச்சரியமான கிருபை. அந்த சத்தம் எவ்வளவு இனிமையானது! அது என்னை போன்ற ஒரு இழிவான குருடான இளைஞனை ரட்சித்ததே. நான் ஒரு காலத்தில் காணாமற் போனேன். ஆனால் நான் இப்பொழுதோ அவருடைய கிருபையினால் கண்டுபிடிக்கப்பட்டேன். நான் குருடனாய் இருந்தேன். ஆனால் நான் இப்பொழுது காண்கிறேன்.
I understand what he had to do. God became me that I by grace might become of him. He taken my sins that through his righteousness I might have eternal life.
அவர் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். கிருபையினால் நான் தேவனைப் போலாகும்படிக்கு அவர் என்னைப் போலானார். அவருடைய நீதியினூடாக நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவர் என்னுடைய பாவங்களை எடுத்துக் கொண்டார்.
I could not choose myself. My nature was a sinner. I had nothing to do with us. Born to the world, shaped in iniquity, come to the world speaking lies. Not even a chance at all. Nothing, not even a desire.
நானாகவே அதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய சுவாபமே ஒரு பாவியாய் இருந்தது. நான் அதனோடு செய்வதற்கு ஒன்றுமே இல்லாதிருந்தது. நான் உலகத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி போய் பேசுகிறவனாய் உலகத்திற்கு வந்தவனாய் இருந்தேன். எனவே எந்த ஒரு வாய்ப்பும் கூட கிடையவே கிடையாது. எந்த ஒரு வாஞ்சையும் கூட கிடையாது.
Tell a pig he's wrong eating slop, will you? See how much he'll listen to you. Tell a crow he's wrong eating on a dead carcass and see what he'll tell you. If he could talk, you tend to your own business. Certainly.
ஒரு பண்டிகையிடத்தில் அது தவறாய் உள்ளது என்றும் அது கடிவினை புசிக்கிறது என்றும் அதனிடம் நீங்கள் சொல்லுவீர்களா? அது உங்களுக்கு எந்த அளவு செவி கொடுக்கும் என்று பாருங்கள். ஒரு காகத்தினிடத்தில் அது தவறாய் உள்ளது என்றும் அது செத்த பிணங்களின் மேல் அமர்ந்து புசிக்கிறது என்றும் சொல்லுங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு என்ன சொல்லும் என்று பாருங்கள். அதனால் பேச முடிந்தால் நீ உன்னுடைய சொந்த வேலையை கவனி என்று கூறும். நிச்சயமாக.
And give me the opportunity to desire and to crave and to thirst. Amen. Amen. Thy love kindness is better to me than life, O God. My heart will longs after thee.
Oh! ஆனால் தேவனுடைய கிருபையே இந்த சுவாபத்தை மாற்றி உம்முடைய அன்பு கிருபை ஜீவனை பார்க்கிறோம் எனக்கு மேலானது. ஓ தேவரே, என் இருதயம் உம்மையே வாஞ்சிக்கும் என்று வாஞ்சிக்கும்படி மன்றாடும்படி தாகம் கொள்ளும்படியான சந்தர்ப்பத்தை எனக்கு அளிக்கிறது.
David said, as a heart panteth for the water brook, so my soul thirsts after thee, O God.
தாவீது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவரே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்றான்.
God gave man that thirst to worship him, to look after him, but man perverts it by the call of the devil. And he goes and lusts after women and pleasures and things of the world, trying to satisfy that holy creation that God's put in to love him. He places it up on the things of the world.
தேவன் மனிதருக்கு அந்த தாகத்தை அவரை ஆராதிக்க நேசிக்க அவரை தேட அளித்தார். ஆனால் பிசாசின் அழைப்பினால் மனிதன் அதை தாறுமாறாக்குகிறான். எனவே அவன் போய் ஸ்திரீகளையும் இன்பங்களையும் உலகத்தின் காரியங்களையும் இச்சித்து அவரை நேசிக்க தேவன் உள்ளே வைத்துள்ள அந்த பரிசுத்த சிருஷ்டிப்பை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறான். அவனதை உலகத்தின் காரியங்களின் மேல் வைக்கிறான்.
But brother, when he's once changed in that fountain with wiggle tails in it, all kinds of disorders of the cistern has been cleansed out and sterilized in the pure water of God is put in there. Sin can never touch it. Amen.
ஆனால் சகோதரனே, அவன் ஒருமுறை மாற்றப்பட்டு, அதாவது புழுக்கள் மற்றும் எல்லாவிதமான அழுக்குகளும் உள்ள தொட்டியானது கிருமிகள் இல்லாமல் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு பின்னர் அதில் சுத்தமான தேவனுடைய தண்ணீர் நிறைக்கும் போது பாவம் அதனை ஒருபோதும் தொடவே முடியாது. ஆமென்.
Oh, how I love him. How I adore him. My life, my sunshine, my all in all. The great creator became my savior. And all God's fullness dwelleth in him.
Oh, நான் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறேன், நான் எவ்வளவாய் அவரை போற்றுகிறேன். என்னுடைய ஜீவன், என்னுடைய சூரிய வெளிச்சம், என்னுடைய எல்லாவற்றிலும் எல்லாவுமாயிருக்கிறார். மகத்தான சிருஷ்டிகர் என் இரட்சகரானார். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வாசமாயிருக்கிறது.
Down from his glory, the ever-living story, my God and Savior came, and Jesus was his name. Born in a manger to the own a stranger, the God of sorrow, tears, and agony. Oh, how I love him, how I adore him, my breath, my sunshine, my all in all.
மகிமையை விட்டு ஜீவனுள்ள வரலாறாக என் தேவனும் இரட்சகருமானவர் இறங்கி வந்தார். இயேசு என்பது அவருடைய நாமம். ஒரு தொடுவத்தில் பிறந்தார். அவர் சொந்தமானவருக்கு அந்நியரானார். துக்கமடைந்த தேவனாய் கண்ணீரும் வியாகுலமும் அடைந்தார். ஓ, நான் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறேன், நான் அவரை எவ்வளவாய் போற்றுகிறேன். என் மூச்சும் என் சூரிய வெளிச்சமும் என்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாயிருக்கிறார்.
How could he do it? Man's tried to write it. One said, if we with ink the ocean fill, and ever straw on earth a quill, all the skies a parchment made, and every man a scribe by trade, to write the love of God above.
Oh, Devane, அவரால் எப்படி அதை செய்ய முடிந்தது? மனிதனோ அதை குறித்து எழுத முயற்சித்திருக்கிறான். ஒருவன் கூறினான், நாம் சமுத்திரத்தை மையினால் நிறைத்து பூமியில் உள்ள ஒவ்வொரு தண்டையும் இறகாக உபயோகித்து ஆகாயம் முழுவதையும் தோல் காகிதமாக்கி ஒவ்வொரு மனிதனையும் எழுதும் தொழிலில் அமர்த்தினால் தேவனுடைய அன்பை எழுதுவது என்பதோ?
How that great God of heaven became flesh and taken my sins to write the love of God above would drain the ocean dry, or though the scroll contained the whole, those strips from the
அந்த மகத்தான பரலோகத்தின் தேவன் எப்படியாய் மாம்சமாகி என்னுடைய பாவங்களை எடுத்துக்கொண்டார்? தேவனுடைய அன்பை எழுதுவதென்பது சமுத்திரத்தையே உலரச் செய்துவிடும். வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை படர்ந்துள்ள தோல் சுருள் தேவனுடைய அன்பு அனைத்தையும் கொள்ளுமா?
And to make the heirs of this salvation a sure hope, he swore by himself that he had raised us up in the last days, give us eternal life, and no man can pluck him from my hand.
ஒரு நிச்சயமான நம்பிக்கையாக இந்த ரட்சிப்பின் சுதந்திரவாளிகளாக்க அவர் நம்மை கடைசி நாட்களில் எழுப்பி நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தம்மில் தாமே ஆணையிட்டார். ஒருவரும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோமாக.
Are you guilty of spurning his love? Have you shunned his blessed being? This great one who made you what you are. And now here you are this morning, this far in life. And it's given you an opportunity.
நீங்கள் அவருடைய அன்பை இகழ்ந்து புறக்கணித்த குற்றவாளியாக இருக்கிறீர்களா? நீங்கள் இருக்கிற விதமாக உங்களை உருவாக்கி இந்த மகத்தான ஒருவரை, அந்த ஸ்தோத்தரிக்கப்பட்டவரை வெறுத்து தள்ளிவிட்டிருக்கிறீர்களா? இப்பொழுது இந்த காலையில் இங்குள்ள உங்களுக்கு இந்த ஜீவியத்தில் இருக்கையில் உங்களுக்கோ ஒரு தருணம் அளிக்கப்படுகிறது.
Do you want to continue to live? There's only one way to live, that's believe on the Lord Jesus. If you from your heart believe that he's the Son of God and accept him as your Savior and believe that God raised him up for your justification, if you want to accept it on that basis, it's yours now.
நீங்கள் தொடர்ந்து ஜீவிக்க விரும்புகிறீர்களா? அவ்வாறு ஜீவிக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பதாகும். நீங்கள் உங்களுடைய இதயத்திலிருந்து அவர் தேவகுமாரனாக இருக்கிறார் என்று விசுவாசித்து அவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களை நீதிமானாக்குவதற்காக தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிப்பீர்களேயானால், நீங்கள் அது அடிப்படையின் பேரில் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் அது இப்பொழுது உங்களுடையதாக இருக்கிறது.
Would you raise your hand, some unpenitent soul that would like to repent this morning? Say, remember me, brother preacher, as we go to prayer. I too have failed. I've joined church, but I know I've never had that what you're talking about.
நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? செய்த தவறுக்காக மனம் வருந்தாத சில ஆத்துமாக்கள் இந்த காலையில், அதாவது மனம் திரும்பி நாம் ஜபிக்கும் போது, சகோதரனே, பிரசங்கியே, என்னை ஜபத்தில் நினைவு கூறுங்கள், நான் அதிகமாய் தவறிப்போயிருக்கிறேன், நான் சபையில் சேர்ந்துள்ளேன், ஆனால் நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை நான் ஒருபோதும் பெற்றிருக்கவில்லை என்பதை நான் அறிவேன்.
I've never been born to that spirit, Brother Branham. I just haven't got it, that's all. I want you to pray for me that God will give it to me this morning. God bless you, sir.
சகோதரன் பிரணாம், நான் அந்த ஆவியினால் ஒருபோதும் பிறந்திருக்கவில்லை. நான் அதை பெற்றுக்கொள்ளவே இல்லை. அவ்வளவுதான். இந்த காலையில் தேவனதை எனக்கு தரும்படி நீர் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுங்கள். ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? நீங்கள், தேவனே, நான் என்னவா இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதன்படி என்னை உருவாக்கும். நான் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடியே நான் இருக்க விரும்புகிறேன். நான் உம்முடைய அன்பை வெறுத்து ஒதுக்கியிருக்கிறேன் என்று கூறுங்கள். மகனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அப்படியே ஒரு நிமிடம். நாம் சமுத்திரத்தை மையினால் நிறைத்து வானத்தை தோல் காகிதமாக உபயோகித்து பூமியில் உள்ள ஒவ்வொரு தண்டையும் இறகாக உபயோகித்து ஒவ்வொரு மனிதரையும் எழுதும் தொழிலில் அமர்த்தினால் தேவனுடைய அன்பை எழுதுவதென்பது சமுத்திரத்தையே உலரச் செய்துவிடும். வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை படர்ந்துள்ள தோல் சுருள் தேவனுடைய அன்பு அனைத்தையும் கொள்ளுமா? ஓ தேவனுடைய அன்பு எவ்வளவு ஐஸ்வர்யமும் தூய்மையுமானது, எவ்வளவு என ஆழம் காண இயலாது, பலமானது, அது என்றென்றுமாய் நிலைத்திருக்கும். அதுவே பரிசுத்தமான்கள் மற்றும் தூதர்களின் பாடலாகும்.
Truly the poet that wrote those words was just like many others of your believers searching, trying to find words to express it. That is written in the Bible more because the preacher was wise. He sought out and set in order many words.
அன்புள்ள தேவனே, உண்மையாகவே புலவன் எழுதின இந்த வார்த்தைகள் உம்முடைய மற்ற அநேக விசுவாசிகள் அதை வெளிப்படுத்தி கூற கண்டறிய முயற்சித்து ஆராயும் வார்த்தைகளைப் போன்றே இருந்தன. வேதத்திலோ பிரசங்கி ஞானவானாயிருந்தபடியால் அவன் கேட்டாராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான் என்று எழுதப்பட்டுள்ளது.
Oh, how we would love to have the tongue and the vocabulary that we could explain to the people what it really is. But it could not be found on mortal lips. All eternity doubtless whether it'll ever reveal it, how that the God of heaven ever come to the earth to save poor lost wretched sinners.
ஓ, அது உண்மையாகவே என்னவாய் உள்ளது என்பதை ஜனங்களுக்கு விளக்கிக் கூற முடிந்த வார்த்தைகளையும் நாவையும் உடையவர்களாய் இருக்க நாங்கள் எவ்வளவாய் விரும்புகிறோம். ஆனாலும் அதை மானிட உதடுகளில் கண்டறியப்பட முடியவில்லை. பரலோகத்தின் தேவன் எப்படியாய் இழிவான, இழக்கப்பட்டிருந்த, இழிந்து கிடந்த பாவிகளை ரட்சிக்க பூமிக்கு வந்தார் என்பதை சந்தேகத்துக்கிடமின்றி முழு நித்தியத்திலும் அது எப்போதும் இதனை வெளிப்படுத்தும்.
I pray thee, Father, that through these few unbroken words or broken words this morning, as I should have said, that someone has found peace and a satisfaction and a strong consolation who's fled for refuge, and may their soul anchor to that promise which God swore to that he'd raise him up at the last day.
பிதாவே, நான் கூற வேண்டியிருந்த இந்த சில கோர்வையற்ற வார்த்தைகளினூடாக அல்லது இந்த காலை இந்த கோர்வையற்ற வார்த்தைகளினால் அடைக்கலத்திற்காக ஓடி வந்துள்ள யாரோ ஒருவர் சமாதானத்தையும் ஒரு மன நிறைவையும் ஒரு உறுதியான ஆறுதலையும் கண்டடைந்திருக்க வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய ஆத்மா கடைசி நாளில் தேவன் அவர்களை எழுப்புவதாக அவர் ஆணையிட்டுள்ள அந்த வாக்குத்தத்திற்கு நங்கூரமிடப்படுவதாக.
Several hands went up in the building, right here in this tabernacle. God, give them that steadfast hope right now. May they anchor against the rock of ages. No matter how bad the sea may toss and their little barks may jump, they have an anchor. The promise of God, there they stay. God said it, he can't lie.
இந்த கட்டடத்தில், இங்கே இந்த கூடாரத்தில் பல கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. தேவனே, இவர்களுக்கு இப்பொழுதே உறுதியான நம்பிக்கையை அளியும். அவர்கள் காலங்களின் கண்மலை என்றை நங்கூரமிடப்படுவார்களாக. சமுத்திரம் எவ்வளவு மோசமாக அலைகளினால் அலகழித்தாலும், அவர்களுடைய சிறு கப்பல்கள் எவ்வளவுதான் தண்ணீரில் குதித்தாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவர்கள் தேவனுடைய வாக்குதத்தில் நங்கூரமிடப்படுவார்களாக. அவர்கள் அங்கேயே தரித்திருந்து தேவனதை கூறினார், அவரால் பொய்யுரைக்க முடியாது என்று கூறுவார்களாக.
Which I've tried to preach this morning, and believeth on him that sent me, Jehovah, hath everlasting life, and shall not come to the judgment, but has passed from death to life.
என் வசனத்தை கேட்டு நான் இந்த காலையில் பிரசங்கிக்க முயன்றதை என்னை அனுப்பினவரை யெகோவாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் நியாயத்தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான்.
Oh, eternal one, bless those today, and may every person in here that's not under the blood, their soul never been converted, may it happen just now, Lord. You work the mystery. It's all yours. It's committed to you. I pray that you'll give it to them, eternal life.
Oh, நித்தியமானவரே, இன்றைக்கே அவர்களை ஆசீர்வதியும். இங்கே இரத்தத்தின் கீழ் இல்லாத ஒவ்வொரு நபரும் அவர்களுடைய ஆத்துமாக்கள் ஒருபோதும் மனமாற்றம் அடையாமல் இருந்தால் அது கர்த்தாவே இப்பொழுதே சம்பவிப்பதாக. நீ ரகசியமாய் கிரியை செய்கிறீர். அவர்கள் எல்லோரும் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டுள்ளனர். நீர் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
May someday over on the other shore, as one by one we go down through the valley, may we meet over there where they'll never say goodbye no more.
என்றோ ஒரு நாள் நாங்கள் ஒருவர் பின் ஒருவராக அந்த பள்ளத்தாக்கிலூடாக கடந்து சென்று அக்கரையில் நாங்கள் அங்கே ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது, அப்போது அவர்கள் ஒருபோதும் பிரியாவிடை வாழ்த்தினை கூறவே மாட்டார்கள்.
Someday we'll come to the river at the closing of time, when the last thoughts of sorrow is gone, there'll be somebody waiting that'll show us the way. Well, I won't have to cross Jordan alone.
என்றோ ஒரு நாள் நான் முடிவின் நேரத்தில் ஆற்றண்டை வரும்போது, துயரத்தின் கடைசி நினைவுகள் போய்விட்டிருக்கும் போது, அங்கே நமக்கு அந்த வழியை காண்பிக்க யாரோ ஒருவர் காத்துக் கொண்டிருப்பார். எனவே நான் யோர்தானை தனியே கடக்க வேண்டியதாயிராது. எனக்கு அந்த வழியை காண்பிக்க அங்கே ஒருவர் காத்துக் கொண்டிருப்பார். எனவே நான் யோர்தானை தனியே கடக்க வேண்டியதாயிராது. அந்த நம்பிக்கையை பெற்றுள்ள யாவரும் நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்தும் போது உங்களுடைய கரத்தையும்
உயர்த்துங்கள்.
நான் கடக்க வேண்டியதாகிறாது. இப்பொழுது அவரை அப்படியே ஆராதிப்போம். செய்தியானது முடிவுற்று விட்டது. நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்கவில்லையா? தேவன் ஆணையிட்டார். தேவன் உங்களை அங்கே சந்திப்பதாக ஆணையிட்டார். என்னுடைய எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்ய இயேசு மரித்தார். நான் இருளில், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? கொடுக்கு ஒழிந்து போயிற்று. அவர் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். எனவே நான் யோர்தானை தனியே கடக்க வேண்டியதாயிராது. நான் கைவிடப்பட்ட களைத்த காலங்கள். இப்பொழுது அவரை அப்படியே ஆராதியுங்கள். என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் போய்விட்டது போன்று தென்படுகிறது. நீங்கள் எப்பொழுதாவது அந்த நிலையை அடைந்துள்ளீர்களா? ஆனால் என்னை மகிழ்விக்கிற ஒரு சிந்தனை உண்டு. அந்த வாக்குத்தத்தம் என்னவாயிருந்தது? என்னுடைய இருதயத்தை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. நான் யோர்தானை கடக்க வேண்டியதாகிறாது. இப்பொழுது வாக்குத்தத்தின் பிள்ளைகளே, அதை செய்வதற்காக அவரை அப்படியே ஆராதியுங்கள். நான் யோர்தானை தனியே கடக்க வேண்டியதாகிறாது. இயேசுவின் பாவங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய மறித்தார். இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? நான் இருளை காணும் போது அவர் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். எனவே நான் யோர்தானை தனியே கடக்க வேண்டியதாயிராது.
There's a big dark shadow sitting there before you. It's a big door. You're going in there one of these days, maybe before the day's over. Maybe before church closes this morning, you're going in there. Every time that heart beats, you're one step closer.
நான் ஆற்றண்டை வரும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்பாக அங்கே பெரிய கருத்த நிழல் உள்ளது. அது ஒரு பெரிய வாசலாய் உள்ளது. இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் அங்கே போகப் போகிறீர்கள். ஒருகால் இந்நாள் முடிவுறும் முன்னே போகலாம். இக்காலை சபை முடிவுறும் முன்னே போகலாம். நீங்கள் அங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் இருதயம் துடிக்கும் போது நீங்கள் ஒரு அடி முன்னால் இருக்கிறீர்கள். ஆனால் நான் இருளை காண்கையில் அவர் அங்கே எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். அவர் காத்திருப்பதாக கூறினார். அவர் காத்திருப்பதாக ஆணையிட்டார். அப்பொழுது நான் யோர்தானை தனியே கடக்க வேண்டியதாயிராது.
Oh blessed Lord, our hearts are full this morning to the running over. To think of when the pulse is ceasing and the nurse presses a pillow around your head and your hands you can't move no more. Your hands is turned to ice. Your children, your mother, your loved ones are screaming and crying. That big door swings open yonder. You'll be waiting.
ஓ ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த காலையில் எங்களுடைய இதயங்கள் பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய நாடி துடிப்பு நின்று போய் மருத்துவ தாதி உங்களுடைய தலையணையை அடுத்துவதை குறித்து சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கரங்களை உங்களால் அப்பொழுது ஒருபோதும் அசைக்கவே முடியாது. உங்களுடைய கரங்கள் குளிர்ந்து விரைத்து போய்விடும். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தாய், உங்களுடைய அன்பார்ந்தவர்கள் கூக்குரலிட்டு கதறிக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அக்கறையில் உள்ள அந்த பெரிய கதவுகள் ஊஞ்சலாடி திறக்கும். அவரோ காத்துக் கொண்டிருப்பார்.
David said, if I make my bed in hell, he'll be there. I won't have to cross it alone. When the sprays of the river begin to flash into her face, God will take the lifeboat, guide us right across it. He promised he would.
தாவீது, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் அங்கேயும் இருப்பார் என்றான். எனவே நாரை தனியே கடக்க வேண்டியதாகிறது. ஆற்றின் தூரல்கள் நம்முடைய முகத்தில் தெரிக்க துவங்கும் போது தேவன் ஜீவ படகினை கொண்டு அதை கடக்க நம்மை வழிநடத்தி செல்வார். அவர் அதை செய்வதாக வாக்கு பண்ணினார்.
David the prophet said, Yea, I walk through the valley of the shadow of death, I'll fear no evil. Thou art with me. Thy rod and thy staff they comfort me.
தீர்க்கதரிசி தாவீதோ, ஆம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை
தேற்றும் என்றான். Today we have within us eternal life because we love the Lord Jesus and have believed him and accepted his word and his teaching. And he gave to us as a seal of our faith the Holy Spirit. The seal of the Holy Spirit.
கர்த்தாவே, நாங்கள் அந்த வாக்குதத்தின் சுதந்திரவாளிகளாக சேர்க்கப்பட்டபடியினால் நாங்கள் இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்களுக்குள் நித்திய ஜீவனை பெற்றுள்ளோம். ஏனென்றால் நாங்கள் கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கிறோம். நாங்கள் அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையையும் அவருடைய உபதேசத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு முத்திரையாக பரிசுத்த ஆவியை, பரிசுத்த ஆவியின் முத்திரையை எங்களுக்கு அளித்துள்ளார்.
Our faith within us is anchored. And though many times we're walking through dark shadows, many times we're stumbling along the road, but our anchor still holds. There's something in it way yonder that seems to be guiding on, saying, move on. We're going on.
எங்களுடைய விசுவாசம் எங்களுக்குள் நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. அநேக சமயங்களில் நாங்கள் கருத்த நிழல்களிலூடாக நடந்து கொண்டிருந்தாலும், அநேக சமயங்களில் நாங்கள் பாதை நெடுகிலும் தடுமாறிக்கொண்டிருந்தாலும், எங்களுடைய நங்கூரமோ இன்னமும் பற்றி பிடித்திருக்கிறது. அதில் ஏதோ ஒன்று உள்ளது. எனவே அது அங்கே தொலைவில் இருந்து முன்னே போ என்று கூறி தொடர்ந்து வழிநடத்தி செல்லும்படியாக உள்ளது போன்று தென்படுகிறபடியால் நாங்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்.
God bless us. We need you. Keep us ever faithful and true until the time you come for us. We'll praise thee through the ceaseless ages, and that day when we stand on the earth, his blessed feet has never touched the earth yet.
தேவரே, எங்களை ஆசீர்வதியும். நீரே எங்களுக்கு தேவை. நீர் எங்களுக்காக வரும் நேரம் வரையில் எங்களை என்றென்றும் உறுதியாயும் உண்மையாயும் இருக்கும்படி காத்துக்கொள்ளும். அப்பொழுது நாங்கள் உம்மை இடைவிடாமல் சதா காலமும் உம்மை துதிப்போம். அந்த நாளிலே நாங்கள் பூமியின் மேல் நிற்கும்போது இன்னும் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பாதமானது பூமியை ஒருபோதும் தொட்டதில்லை.
There he stands there in the air, and the saints and the redeemed from all ages through every watch, first, second, third, fourth, fifth, sixth, and seventh, all stand there robed in his righteousness. We crown him the King of Kings and the Lord of Lords and sing those redemption stories.
அவரோ அங்கே ஆகாயத்தில் நிற்க, பரிசுத்தவான்கள் எல்லா காலங்களிலிருந்தும் ஒவ்வொரு ஜாமத்தினூடாக, அதாவது முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம், ஆறாம், ஏழாவது ஜாமத்தினூடாக விற்கப்பட்டவர்கள் அவருடைய நீதியில் அங்கே யாவரும் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் நின்று, நாம் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகி அவருக்கு முடிசூட்டி அந்த மீட்பின் கதைகளை பாடுவோம்.
Our poor hearts will quiver as we look upon him who loved us and gave himself for us while we were unlovable and sinners. Christ died that we might be saved. We thank thee for it, Father, in Christ's name. Amen.
எங்களை நேசித்த, எங்களுக்காக தம்மையே தந்த அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது எங்களுடைய அற்பமான இருதயங்கள் நடுங்கும். நாங்கள் விரும்பத்தகாதவர்களாய் பாவிகளாய் இருக்கையில் நாங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு கிறிஸ்து மரித்தார். பிதாவே, கிறிஸ்துவனுடைய நாமத்தில் நாங்கள் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.
Oh, how real he is. Don't you just feel like you just like to just somehow put your arms around him? Wouldn't you just love to crawl up and touch his feet, you know?
நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? ஓ, அவர் எவ்வளவு நிஜமானவராயிருக்கிறார். நீங்கள் எப்படியாவது உங்களுடைய கரங்களை அவர் மேல் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது போன்று நீங்கள் உணரவில்லையா? நீங்கள் அப்படியே ஊர்ந்து சென்று அவருடைய பாதத்தோடு விரும்புவதை நீங்கள் அறியவில்லையா?
முன்பெல்லாம்
சில ஜனங்கள் அரிசோனாவில் உள்ள ஃபீனிக்ஸில் நடைபெறும் என்னுடைய கூட்டத்திற்கு வந்து நான் அவரோடு அக்கறையில் பேச விரும்புகிறேன். நான், கர்த்தாவே, என்னுடைய பாதை மிகவும் மங்களாய் தோன்றின போது நீர் என்னை நேசித்தீர் என்பதை கூற விரும்புகிறேன் என்று கூறுவதை நீங்கள் அறிவீர்கள். நாம் அக்கறையை கடப்பதற்கு முன்பு நான் அவரோடு அதை குறித்து பேச
விரும்புகிறேன். Come unto me, all ye labor and heavy laden. I'll give you rest.
நான் அவரை காண விரும்புகிறேன். நான் அவரை அப்படியே காண விரும்புகிறேன். அப்பொழுது நான் எப்படி உணர்வேன் என்பதையும், நான் அவர் அங்கே நிற்பதை காணும் போது எப்படியா என்னுடைய அற்பமான இருதயம் நடுங்கும் என்பதையும் நினைத்து பார்க்கிறேன். நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறின அந்த சத்தத்தை என்னால் கேட்டிருக்க முடிந்திருந்தால் நலமாய் இருந்திருக்குமே என்று எண்ணி அவ்வப்போது வியப்புற்றிருக்கிறேன்.
I probably never hear that literally like he spoke it then, but I want to hear him say this is the last day.
It was well done. My good and faithful servant, I enter into the joys of the Lord that's been prepared for you.
அவர் அதை அப்பொழுது பேசினது போன்று பேசுகிறதை உண்மையில் அநேகமாக ஒருபோதும் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நான், இது கடைசி நாளாய் உள்ளது, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சந்தோஷத்திற்குள் இப்பொழுது பிரவேசி என்று அவர் கூறுவதையே கேட்க
விரும்புகிறேன்.
எவ்வளவு காலம் முதற்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டது முதற்கொண்டா? இல்லை சகோதரனே, உலக தோற்றம் முதல் நான் உன்னை கண்டு உன்னை முன்னறிந்து நித்திய ஜீவனுக்கென்று உன்னை நியமித்திருந்தேன். நீ அப்பொழுதிலிருந்தே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாய்.
All that he have foreknew he has called, is that right? All he has called he has justified. Those who he has justified he has already glorified.
அவர் முன்னறிந்திருக்கிற எல்லோரையும் அவர் அழைத்திருக்கிறார். சரிதானே? அவர் அழைத்திருக்கிற யாவரையும் அவர் நீதிமானாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறாரோ அவர்களை ஏற்கனவே மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்.
There you are. He foreknew us, called us, justified us, and we're already glorified with him at the end of the world, going to our reward. Aren't you happy?
Amen.
Sure, it'll make you love him. When you couldn't help yourself, and here he comes and done that for you.
அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அவர் நம்மை முன்னறிந்து நம்மை அழைத்து நம்மை நீதிமான்களாக்கி உலகத்தின் முடிவிலே நம்முடைய பலனை பெற்றுக் கொள்ளும்படி நாம் அவரோடு ஏற்கனவே மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நீங்கள் மகிழ்ச்சியா இல்லையா? நிச்சயமாக அது உங்களை அவரை நேசிக்கும்படி செய்யும். நீங்கள் உங்களுக்கே உதவ முடியாமல் இருந்த போது அவர் இங்கு வந்து உங்களுக்காக அதை செய்தார். சகோதரி கேட்டி அவர்களே, பிணைக்கும் கட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக என்ற பாடலை வாசியுங்கள். நாம் இங்கே இப்பொழுது இந்த சிறு ஐக்கியத்தின் ஆராதனையிலிருந்து நம்முடைய இருதயங்களை கிறிஸ்தவ அன்பில் என்ற அந்த பாடலை பாடிய பிறகு நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கப் போகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Presbyterians, Lutherans, Catholic, all together now. Let's sing now.
இந்த காலையில் கிறிஸ்துவண்டை உங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களாகிய நீங்கள் ஆராதிக்கும்படியான ஒரு இடத்தை கண்டறிந்து அவரை சேவியுங்கள். இப்பொழுது மெத்தோடிஸ்டுகள், சர்ச் ஆஃப் காட், அசம்பிளிஸ் ஆஃப் காட், பிரஸ்பிடேரியன்கள், லூத்தரன்கள், கத்தோலிக்கர்களாகிய நீங்கள் யாவருமாக சேர்ந்து ஒரே சமயமாக நாம் இப்பொழுது அவரை ஆராதிப்போமாக. இப்பொழுது யாவரும் ஒன்று சேர்ந்து பாடுவோமாக. நம்முடைய இருதயங்களை கிறிஸ்தவ அன்பினால் பிணைக்கும் கட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரே சிந்தை உள்ளவர்களின் ஐக்கியம் மேற்கூறியது போன்றிருக்கும். நம்முடைய பிதாவினுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நம்முடைய ஊக்கமான ஜபத்தை ஊற்றுகிறோம். நம்முடைய பயங்கள், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய ஆறுதல் மற்றும் நம்முடைய கவலை அனைத்தும் ஒன்றே. நாம் பிரிந்து செல்லும் போது அது உள்ளில் நமக்கு வேதனை அளிக்கிறது. ஆனால் நாம் இன்னும் இணைக்கப்பட்டு மெத்தடிஸ்டுகள், பேப்டிஸ்டுகள் மற்றும் உள்ள யாவரும் எத்தனை பேர் உள்ளீர்கள்? மறுபடியும் சந்திப்போம் என நம்புகிறோம்.
Let's turn around and shake each other's hand now while we're singing. Again, before. Shake hands with somebody behind you, front of you, either side.
அது உங்களுக்கு நன்மையை செய்கிறதல்லவா? நாம் அதை மீண்டும் பாடுகையில் நாம் சுற்றிலும் திரும்பி இப்பொழுது ஒவ்வொருவரும் மற்றவருடைய கரத்தை குலுக்குவோம். முன்னே உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு முன்னால் எந்த பக்கத்தில் இருந்தாலும் கரங்களை குலுக்குங்கள். சிங்காசனத்திற்கு நாம் நம்முடைய ஊக்கமான ஜெபத்தை ஊற்றுகிறோம். நம்முடைய ஆறுதல் மற்றும் நம்முடைய கவலை இப்பொழுது நாம் பிரிந்து செல்லும் போது நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம், அதுவே இதனை அளிக்கிறது. ஆராதனை தொடர்ந்து நடத்தினால் நலமாயிருக்குமா பார்த்தீர்களா? அந்த விதமாகத்தான் நாம் சிந்திக்கிறோம். உள்ளில் வேதனை அளிக்கிறது, ஆனால் நாம் இருதயத்தில் இன்னும் ஒன்றாக இணைக்கப்பட்டு மறுபடியும் சந்திப்போம் என நம்புகிறோம்.
Worship this morning, take the word and plant it into the believers' hearts. May they not be just tossed about and up today and down tomorrow, but may these words find their resting place in every believer's heart.
நாம் இங்கே இனி ஒருபோதும் சந்திக்கவில்லை என்றாலும் அந்த மகத்தான நாளிலே நாம் சந்திப்போம். இப்பொழுது பிதாவே, எங்களுடைய ஆராதனையை இந்த காலையில் ஏற்றுக்கொள்ளும். வார்த்தையை எடுத்து அதை விசுவாசிகளுடைய இதயத்திற்குள்ளாக நடும். அவர்கள் இன்றைக்கு மேலே நாளைக்கு கீழே என்று கிட்டத்தட்ட அலகடிக்கப்படாமல் இருப்பார்களாக, ஆனால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு விசுவாசியினுடைய இதயத்திலும் அவர்களுடைய இளைப்பாறும் ஸ்தலத்தை கண்டறிவதாக.
To know this, that God has sworn by an oath, and there's two immutable things of the immutability of God, that is that it's impossible for him to lie.
அதாவது தேவன் ஆணையினாலே உறுதி செய்துள்ளார். இரண்டு மாறாத விசேஷங்கள் உள்ளன. அது மாறாத தேவன் என்பதும், அவரால் பொய்யழைப்பது கூடாத காரியம் என்பதுமாய் உள்ளது.
That the heirs of this salvation might have this strong hope, steadfast and sure, an anchor in the soul. To know this, that God has promised us by a sworn oath, one that he cannot lie, the other is sworn oath on top of that, that he'll raise us up at the last day and give us eternal life.
அது இந்த இரட்சிப்பின் சுதந்திரவாளிகள் இந்த நிறைந்த நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளும்படி அது நிலையும் உறுதியும் ஆத்மாவில் நங்கூரமாயும் இருக்கிறது என்று இதை அறிந்துள்ளோம். எனவே தேவன் அதை ஒரு ஆணை உறுதியினாலே எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒன்று, அவரால் பொய்யுரைக்க முடியாது. மற்றொன்று, அவர் எங்களை கடைசி நாளில் எழுப்பி எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்பதை அதற்கு மேலாக ஆணையினாலே உறுதிப்படுத்தினார் என்பதை அறிந்துள்ளோம்.
Knowing that after we have been called, that he said that he knew us before the foundation of the world and predestined us unto the adoption of children through Jesus Christ.
அதாவது நாங்கள் அழைக்கப்பட்ட பிறகு அவர் எங்களை உலக தோற்றத்திற்கு முன்னே அறிந்திருந்து இயேசு கிறிஸ்துவினூடாக சுவிகார புத்தராகும்படி எங்களை முன்குறித்தார் என்று அவர் கூறினார்.
And he foreknew us, he called us. And when he called us, he justified us. We cannot justify ourselves, so he justified us by the death of his own son. Those who he has justified, he has already glorified. The words already spoke, and we're just on our road. Going along rejoicing on our way to glory.
அவர் எங்களை முன்னறிந்திருந்தார், அவர் எங்களை அழைத்தார். அவர் எங்களை அழைத்த போது அவர் எங்களை நீதிமான்களாக்கினார் என்பதை அறிந்துள்ளோம். நாங்களே எங்களை நீதிமான்களாக்கிக் கொள்ள முடியாது, ஆகையால் அவர் தம்முடைய சொந்த குமாரனின் மரணத்தின் மூலமாக எங்களை நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். வார்த்தையானது ஏற்கனவே உரைக்கப்பட்டாயிற்று. நாங்கள் எங்களுடைய பாதையிலிருந்து எங்களுடைய வழியிலிருந்து மகிமைக்கு நெடுக கலிகூர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம்.
Give people faith, and may the little habits and things that's hanging on to the people, may they shake loose from them this morning with this word of God, which is an anchor of the soul, steadfast and sure.
ஜனங்களுக்கு விசுவாசத்தை தாரும். சிறு தவறான பழக்கங்கள் மற்றும் ஜனங்களிடையே தொங்கிக் கொண்டிருக்கிற காரியங்களை இந்த காலை நிலையானதும் உறுதியானதுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையினால் அவைகளை அவர்கள் உதறி தள்ளுவார்களாக.
May they shake away from their habits, their little tempers, and the things that been as Paul said in the further part of the message in a few days, let us lay aside every weight and the sin that does easily beset us, that we might run with patience the race that's set before us, looking to the author and finisher of our faith, Jesus Christ, who is tempted in all manners like we are, yet without sinning.
அவர்கள் தங்களுடைய தவறான பழக்கங்களை, தங்களுடைய சிறு முன்கோபங்களை உதறி தள்ளுவார்களாக. இருந்து வருகிறதான அந்த காரியங்கள், அதாவது நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் பார்க்க உள்ள செய்தியின் பாகத்தில் கூறியுள்ளது போல, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிறார்.
He was permitted to be tempted, but he did not heed the temptation. And we are tempted to sin, but never to heed, because the life that is within us is the anchor of our eternal destination, and we hold that sacred to our heart.
அவர் சோதிக்கப்பட அனுமதிக்கப்பட்டார், ஆனால் அவர் சோதனைக்கு செவி கொடுக்கவில்லை. நாமும் பாபத்திற்கு சோதிக்கப்படுகிறோம், ஆனால் ஒருபோதும் அதற்கு செவி கொடுப்பதில்லை. ஏனென்றால் நமக்குள் இருக்கிற அந்த ஜீவன் நம்முடைய நித்திய பயண லக்கின் நங்கூரமாய் உள்ளது. நாம் அதை நம்முடைய இருதயத்தில் பயத்தோடு பற்றி பிடித்துள்ளோம்.
Now there's many that Satan has afflicted with afflictions. We're fixing to pray for them, Father. May they, as they pass by under the word of God today, that precious word that's been preached, the Bible given witness, the angels of God standing near, and the great Holy Spirit above all is standing here to give witness to the word.
இப்பொழுது சாத்தான் துன்பங்களினால் தொந்தரவு செய்துள்ள அநேகர் இருக்கிறார்கள். பிதாவே, நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் கீழாக கடந்து செல்லும் போது அந்த விலையேறப்பட்ட வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டுள்ளது. வேதமும் சாட்சி கொடுக்கிறது. தேவனுடைய தூதர்களும் அருகே நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக வார்த்தைக்கு இங்கே சாட்சி கொடுக்க மகத்தான பரிசுத்த ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார்.
Now, Father, as they pass under the word of promise this morning, may they go from here to be well, to remove their braces, to leave the chairs and the cots that they lay on, and to just be made well. Grant it, Lord.
இப்பொழுது பிதாவே, அவர்கள் இந்த காலையில் இந்த வார்த்தையின் வாக்குத்தத்தின் கீழ் கடன் செல்லும் போது அவர்கள் எங்கிருந்து சுகமடைந்து செல்வார்களாக. அவர்கள் தங்களுடைய ஊனத்திற்காக பயன்படுத்தும் இருக்கைகளை கடற்றிவிட்டு சக்கர நாற்காலிகளை விட்டு எழுந்து அவர்கள் படுத்துள்ள கட்டில்களை விட்டு எழுந்து சுகமடைவார்களாக. கர்த்தாவே அதை அருளும்.
May they return to the next service that they are permitted to come, or to their own churches, rejoicing, showing what great things Christ has did. This we minister for your glory, in Jesus' name, Amen.
அவர்கள் வரும்படி அனுமதிக்கப்பட்டுள்ள அடுத்த ஆராதனைக்கு திரும்பி வரும்போது, அல்லது அவர்களுடைய சொந்த சபைகளுக்கு செல்லும் போது, கிறிஸ்து என்ன மகத்தான காரியங்களை செய்துள்ளார் என்பதை காண்பித்து களி கூறுவார்களாக. நாங்கள் இந்த ஊழியத்தை உம்முடைய மகிமைக்காக செய்கிறோம், இயேசுவின் நாமத்தில், ஆமேன்.
I am to apologize for a promise that I made that this morning we'd have the seventh chapter, but I didn't get to it, and we have to allow a little time here for the prayer line.
இந்த காலையில் நாம் ஏழாம் அதிகாரத்தை பார்க்க உள்ளோம் என்று நான் வாக்களித்ததற்காக நான் மன்னிப்பு கோர வேண்டியதாக உள்ளது. ஆனால் நான் அந்த அதிகாரத்தை எடுத்து பேசவே இல்லை. நாம் இங்கே இந்த ஜப வரிசைக்காக சற்று நேரம் அனுமதிக்க வேண்டும்.
And now, tonight, the Lord willing, we'll take the seventh chapter and find out who this Melchizedek was. How many would like to know? Oh, we're just going right down to him. Find out just exactly who he is, and the Scripture tells who he is. See?
இப்பொழுது இன்றிரவு கர்த்தருக்கு சித்தமானால் நாம் ஏழாவது அதிகாரத்தை எடுத்து இந்த மெல்கிசேதேக்கு யாராயிருந்தார் என்பதை கண்டறியலாம். அதை அறிந்து கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஓ, சரியாக அவர் யாராயிருக்கிறார் என்பதை கண்டறியும்படியாய் நாம் நேராக அவர் அண்டைக்கு செல்ல போகிறோம். அவர் யாரா இருக்கிறார் என்பதை வேத வாக்கியம் சொல்கிறது. புரிகிறதா?
And Scofield says it was a priesthood. How could it be a priesthood without beginning or end? It wasn't a priesthood, it was a man. Melchizedek, a name, a person.
Scofield என்பவரோ அது ஒரு ஆசாரியத்துவமாய் இருந்தது என்று கூறினார். துவக்கமும் முடிவும் இல்லாமல் எப்படி அது ஒரு ஆசாரியத்துவமாய் இருக்க முடியும்? நீங்கள் பாருங்கள், அது ஒரு ஆசாரியத்துவமாய் இருக்கவில்லை, அது ஒரு மனிதனாய். மெல்கிசேதேக்கு ஒரு பெயர், ஒரு நபராயிருந்தது.
Like not disregarding, but Christian Science says the Holy Ghost is a thought, and the Bible said he, the Holy Ghost, and he's a personal pronoun, it's a person.
Amen.
Not a thought, it's a person. Absolutely.
இதை அவமதிப்பது போன்று கூறவில்லை. ஆனால் கிறிஸ்தவ விஞ்ஞானம் பரிசுத்த ஆவி ஒரு சிந்தனை என்று கூறுகிறது. வேதமோ அவரே பரிசுத்த ஆவி என்று கூறியுள்ளது. அவர் என்பது ஒரு தனிப்பட்ட பிரதிபெயராய் உள்ளது. அது ஒரு நபராய் உள்ளது, ஒரு சிந்தனையாய் அல்ல. அது ஒரு நபராய் உள்ளது முற்றிலுமாக.
Melchizedek is a man. A man who had no beginning of days or ending of years. He had neither father or mother or descent. And we'll find out who he is to the Lord willing tonight by the word.
மெல்கிசேதேக்கு ஒரு மனிதனாய் இருக்கிறார். அவர் நாட்களின் துவக்கமும் வருடங்களின் முடிவும் இல்லாதவராய் இருக்கிற ஒரு மனிதன். அவருக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதிருந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு வார்த்தையின் மூலம் அவர் யாராய் இருக்கிறார் என்பதை நாம் கண்டறிவோம்.
Oh, thy word is a lamp unto my feet. Now you say, Brother Branham, I don't understand it all. Neither do I.
நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? ஓ, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஓ, இப்பொழுதோ நீங்கள் சகோதரன் பிரணாம், நான் அதை புரிந்து கொள்கிறதே இல்லை என்று கூறலாம். நானும் அதை புரிந்து கொள்கிறதில்லை.
But one time I was preaching down in Kentucky. And to some of the newcomers, the Catholic and different ones, you may not understand how these deep, rich things of the Scripture.
ஆனால் ஒரு சமயம் நான் கென்டக்கியில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஒருகால் புதியதாக வருகின்ற சிலருக்கும், கத்தோலிக்கருக்கும் மற்றும் பல்வேறு பட்டவர்களுக்கும் இவை எவ்வளவு ஆழமான காரியங்கள் என்றும் வேத வாக்கியத்தின் உயரிய காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம்.
I've been preaching on divine healing a little. Barefooted girl brought, she wasn't 15 years old, had a little baby, and it had the palsy. And I said, what's the matter, sister, with your baby? She said, it's got the jerks.
நான் அங்கே தெய்வீக சுகமளித்தலின் பேரில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது வெறுங்காலோடு இருந்த ஒரு சிறு பெண் கொண்டு வரப்பட்டாள். அவள் 15 வயது கூட நிரம்பாதவளாயிருந்தாள். அவள் ஒரு குழந்தையை உடையவளாயிருந்தாள். அந்த குழந்தைக்கு முடக்குவாதம் உண்டாயிருந்தது. அப்பொழுது நான், சகோதரியே, உங்களுடைய குழந்தையோடு உள்ள காரியம் என்ன என்று கேட்டேன். அவர்கள் அதற்கு இழுப்பு நோய் உள்ளது என்று கூறினர்.
She didn't know what to say, palsy. She didn't know what to call it. Little thing probably never had a pair of shoes on her life. Some man's darling, long hair hanging down. And I said, do you believe in them little steel gray eyes looked at me? She said, yes, I sure believe.
அவள் அந்த முடக்குவாதத்தை என்னவென்று கூற வேண்டும் என்பதை அறியாதிருந்தாள். அவள் அதை என்னவென்று அழைப்பது என்பதை அறியாதிருந்தாள். அந்த சிறு பெண் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு ஜோடு காலணிகளை கூட ஒருபோதும் அணிந்ததே இல்லை. யாரோ ஒரு மனிதனுடைய ஆசைக்குரியவள், நீண்ட கூந்தலை உடையவளாயிருந்தாள். அப்பொழுது நான், நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டேன். அந்த சிறு வெண்மை கலந்த சாம்பல் நிற கண்கள் என்னை உற்று நோக்கின. அப்பொழுது அவளோ, ஆமையா, நான் நிச்சயமாகவே விசுவாசிக்கிறேன்
என்றாள்.
அப்பொழுது நான் அந்த சிறு குழந்தையை தூக்கிக் கொண்டேன். நான் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அந்த இழுப்பு நின்று போய்விட்டது. அது நின்றே போய்விட்டது. அந்த இழுப்பு போய்விட்டது. அதற்கடுத்த நாள் நான் அங்கே இருந்த ஒரு மலையின் பக்கத்தில் அணில் வேட்டையாடிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது யாரோ ஒரு மனிதன் உட்கார்ந்து அங்கே பேசிக் கொண்டிருந்ததையும் ரம்பத்தால் அறுக்கிற சத்தத்தையும் கேட்டேன். எனவே நான் அங்கு மெல்ல நழுவி சென்றேன். அப்பொழுது நான் அணில் வேட்டையாடிக் கொண்டிருந்தேன்.
He was talking about and he sat there chewing the back and spitting the leaves of flying like that, and they were talking about now about the meeting the night before.
அவர்கள் அங்கு அமர்ந்து புகையிலையை மென்று துப்பிக் கொண்டு என்னை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இலைகளோ அந்த விதமாக பறந்து கொண்டிருந்தன. அவர்கள் அதற்கு முந்தின நாள் இரவன்று நடைபெற்ற கூட்டத்தை குறித்தே பேசிக் கொண்டிருந்தார்கள்.
One of them said, I've seen that baby. I went by there this morning. It isn't jerking yet this morning. See? So that was real.
அவர்களில் ஒருவர், நான் அந்த குழந்தையை கண்டேன். நான் இந்த காலையும் அங்கு சென்று வந்தேன். அந்த குழந்தைக்கு இன்னமும் இந்த காலையிலும் கூட இழுப்பு வரவே இல்லை என்றார். பார்த்தீர்களா? எனவே அது உண்மையா இருந்தது
என்றார்.
அவரோ மென்ற புகையிலையை துப்பிக் கொண்டிருந்தார். அவர்கள் துப்பாக்கிகளை மரத்துக்கு எதிரே சாய்த்து வைத்திருந்தனர். ஆகையால் நான் என்னை அறிமுகம் செய்து கொள்வது நல்லது என்று எண்ணிக்கொண்டேன். அங்கிருந்த அவர்களுக்கோ இனப்பகைகளும் கூட இருந்து வந்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
So I walked up, I said, good morning, brethren. That great big fellow seemed to be speaking. He had a chew at the back in his mouth like that, way out on the side like that, and big long neck.
ஆகையால் நான் அங்கு நடந்து சென்றேன். அப்பொழுது நான், காலை வணக்கம் சகோதரர்களே என்றேன். அந்த மிகப்பெரிய உருவம் கொண்ட புகையிலையை வாயில் மென்று இந்த விதமாக வாயின் மறுபக்கத்தில் அடக்கி வைத்திருந்த அந்த விதமான பெரிய உருவமும் நீண்ட கழுத்திரையும் உடைய அவர்தான் பேசிக் கொண்டிருந்தது போது தென்பட்டது.
He had a great big old hat on, pulled down over his face. He looked around and seen me. He reached up and got the hat, jerked it off, and swallowed that chew tobacco and said, "Good morning, Parson." Yes, sir. Respect. I'm not trying. How he ever lived over it, I don't know. But he did.
அவர் ஒரு மிகப்பெரிய பழைய தொப்பியை தன்னுடைய முகத்தை மறைக்கும்படி எடுத்துவிட்டிருந்தார். அப்பொழுது அவர் சுற்றுமுற்றும் திரும்பி என்னை பார்த்தார். பின்னர் அவர் தொப்பியை கடற்றிவிட்டு அந்த மென்ற புகையிலையை அப்படியே விழுங்கிவிட்டு, "காலை வணக்கம் போதகரே" என்றார். பார்த்தீர்களா? ஆமையா, மரியாதை. அது சரியே. அவர் எப்படித்தான் அவ்விதம் விழுங்கி உயிரோடு இருந்து வந்தாரோ எனக்கு தெரியாது, ஆனால் அவர் உயிரோடு தான் இருந்தார்.
There was a man there who wanted to argue with me a little bit. He went to a church that didn't believe in divine healing. So this was a Methodist church, White Hill, Kentucky.
ஆகையால் அடுத்த நாள் இரவு திரும்பி வந்தபோது என்னோடு சற்று வாதிட வேண்டும் என்றிருந்த ஒரு மனிதன் அங்கிருந்தார். அவர் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டிராத ஒரு சபைக்கு சென்று கொண்டிருந்தார். எனவே இதுவோ கென்டக்கியில் உள்ள ஒயிட் ஹில் என்ற இடத்தில் இருந்த ஒரு மெத்தோடிஸ்ட் சபையாயிருந்தது.
So he went to... He's standing outside, he had a lantern in his hand. And he said, "I want to say something, preacher. I just can't accept that because I can't see it."
ஆகையால் அவர் சென்று, அதாவது அவர் வெளியே நின்று கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய கையில் ஒரு கண்ணாடி கூட்டு விளக்கை வைத்திருந்தார். அப்பொழுது அவர், "பிரசங்கியாரே, நான் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் என்னால் அதை காண முடியவில்லை" என்றார்.
I said, "You can't see it." He said, "No, sir, I'm a sick man myself. But sir, I just can't see it."
அதற்கு நான், "உங்களால் அதை காண முடியவில்லையா?" என்று கேட்டேன். அப்பொழுது அவர், "காண முடியவில்லையே" என்றார். மேலும் அவர், "நானே ஒரு சுகவீனமான மனிதனாயிருக்கிறேன், ஆனால்" என்று கூறிவிட்டு, "என்னால் அதை காண முடியவில்லை" என்று கூறினார்.
I said, "Where do you live?" He said, "Back over on Big Runnings." I said, "Well, how you gonna get home?" He said, "Well, I'm gonna walk home." I said, "Can you see your home?" He said, "No, sir."
அதற்கு நான், "நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்?" என்று கேட்டேன். அப்பொழுது அவரோ, "அங்கே பின்பக்கமாக தூரத்தில் உள்ள பிக் ரெனாக்ஸ் என்ற இடத்தில் தான்" என்றார். அதற்கு நான், "பரவாயில்லை, நீங்கள் வீட்டுக்கு எப்படி போகப் போகிறீர்கள்?" என்று கேட்டேன். அப்பொழுது அவரோ, "நான் நடந்து வீட்டுக்கு செல்லப் போகிறேன்" என்றார். அதற்கு நான், "உங்களால் உங்களுடைய வீட்டை காண முடிகிறதா?" என்று கேட்டேன். அப்பொழுது அவரோ, "இல்லை ஐயா" என்றார். அதற்கு நான், "இன்றிரவு பயங்கரமான இருளும் மேகமூட்டமுமாய் உள்ளதே" என்றேன். அப்பொழுது அவர், "ஆம்" என்றார்.
I said, "How are you going home?" He said, "But this lantern." I said, "The lantern doesn't show light all the way to the house." I said, "How do you go?" He said, "I'll walk with the lantern."
அப்பொழுது நான், "நீங்கள் எப்படி வீட்டுக்கு போக போகிறீர்கள்?" என்று கேட்டேன். அதற்கு அவரோ, "இந்த கண்ணாடி கூட்டு விளக்கின் மூலமாகவே" என்றார். அப்பொழுது நான், "இந்த கண்ணாடி கூட்டு விளக்கு வீட்டுக்கு செல்லும் முழு வழிக்கும் வெளிச்சம் காட்டவில்லையே" என்றேன். மேலும் நான், "எனவே நீங்கள் எப்படி போகப் போகிறீர்கள்?" என்று கேட்டேன். அதற்கு அவரோ, "ஓ, நான் இந்த கண்ணாடி கூட்டு விளக்கினை கொண்டு நடந்து
செல்கிறேன் என்றார்.
அப்பொழுது நான், "அந்த விதமாகத்தான் இதுவும் உள்ளது. நீங்கள் இப்பொழுது கண்ணாடி கூட்டு விளக்கை வைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த வழியாக அடியெடுத்து நடந்து செல்லும் போது இந்த வெளிச்சம் உங்களுக்கு முன்னால் உள்ளதை தொடர்ந்து காண்பிக்கும். நீங்கள் அப்படியே தொடர்ந்து நடந்து செல்வீர்களேயானால் அந்த வெளிச்சம் உங்களுடனே கூட தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டே செல்லும்"
என்றேன்.
நீங்கள் இந்த காலையில் அதைத்தான் செய்கிறீர்கள். உங்களுக்கு கிறிஸ்து மகத்தான பிரதான ஆசாரியர். உங்களுடைய சுகவீனத்திற்கான அல்லது உங்களுடைய யாதிக்கான அல்லது உங்களுடைய ஆத்மாவிற்காக பரிந்து பேசுபவர் தேவை. உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். நாம் புரிந்து கொள்ளுகிறதில்லை. ஆனால் நாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடக்க கட்டளையிடப்பட்டிருக்கிறோம்.
You make one step in the light, and when you got the light with you, the light will shine to the perfect day. It'll keep the path before you.
நீங்கள் அந்த ஒளியில் ஒரு அடி எடுத்து வையுங்கள். நீங்கள் உங்களோடு அந்த ஒளியை பெற்றிருக்கும் போது அந்த ஒளியானது அந்த பரிபூர்ண நாள் வரையில் பிரகாசிக்கும். அது உங்களுக்கு முன்பாக உள்ள பாதையில் தொடர்ந்து பிரகாசிக்கும்.
And we'll walk up this grand old highway. Telling you everywhere I go, I'd rather be an old-time Christian, Lord, than anything I know.
நாம் இந்த பெரிய பண்டைய பெரும்பாதையில் நடப்போம். நான் எங்கும் கூறிக்கொண்டே செல்வேன். எனக்கு தெரிந்த எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் கர்த்தாவே, நான் ஒரு பண்டைய கால கிறிஸ்தவனாய் இருப்பதையே
விரும்புவேன்.
அந்த பழைய பாடலை நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா?
There's nothing like an old time Christian love to show. We're walking in the grand old highway and telling everywhere we go. I'd rather be an old time Christian, Lord, than anything I know.
கிறிஸ்தவ அன்பை காண்பிக்க ஒரு பண்டைய கால கிறிஸ்தவனை போன்றது வேறொன்றுமே இல்லை. நாம் அந்த பெரிய பண்டைய பெரும்பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் செல்லுகிற எங்கும் அதை கூறுவோம். எனக்கு தெரிந்த எந்த காரியத்தை காட்டிலும் கர்த்தாவே, நான் பண்டைய கால கிறிஸ்தவனாக இருப்பதையே
விரும்புவேன். That's what the scripture says. By his stripes we were healed. Is that right?
நான் அதை நேசிக்கிறேன். சரி, இப்பொழுது நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கப் போகிறோம். நம்மால் வியாதியஸ்தரை சுகப்படுத்த முடியும் என்று நாம் உரிமை கோருகிறதில்லை. நாம் அவ்வாறு உரிமை கோரியிருந்தால் நாம் தவறான ஏதோ ஒரு காரியத்தையே கூறிக்கொண்டிருந்திருப்போம். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு சுகவீனமான நபரும் ஏற்கனவே சுகமடைந்து விட்டனர். அப்படித்தான் வேதம் உரைத்துள்ளது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அது சரிதானே?
Every sinner that's in here, if there happened to be one, you've been saved since Jesus died. But don't you never die here where your opportunity was placed before you to go into his presence and to try to accept it. It's made for now. Right now, you must accept it.
இங்குள்ள ஒவ்வொரு பாவியும் ஒருவேளை ஒரு பாவி இங்கு இருந்தால் இயேசு மரித்த போதே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். ஆனால் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக செல்ல உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது நீங்கள் இங்கே ஒருபோதும் மரிக்கவே இல்லை. அதன் பின்னரே அதை ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள். அது இப்பொழுது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
If you go beyond the blood, then you're nothing but you're already judged because you're judged by the way that you treated the atonement of the Lord Jesus Christ. See? You judge yourself there.
நீங்கள் இரத்தத்திற்கு அப்பால் செல்வீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியை நடத்தின விதத்தின் மூலமே நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுகின்றீர்கள். புரிகிறதா? நீங்கள் அங்கே உங்களையே நியாயந்தீர்த்துக் கொள்கிறீர்கள்.
So he was wounded for our transgressions and with his stripes we were healed. So there's nothing I would have to heal you. There's nothing the church would have to heal you. The only thing we could pray for is this, that your faith will not fail. That you'll come to the altar this morning to accept Christ as your healer as you did for your Savior.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆகையால் உங்களை குணப்படுத்துவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது. உங்களை குணப்படுத்த சபையினிடத்திலும் ஒன்றுமே கிடையாது. எனவே நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் இந்த காலை பீடத்தண்டை வந்து அவரை உங்களுடைய சுகமளிப்பவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உங்களுடைய விசுவாசம் தவறிப்போக கூடாது என்று மாத்திரமே இதற்காக நாங்கள் ஜெபிக்க முடியும்.
He shows great signs, blind, deaf, dumb, everything are healed right here at the tabernacle. But whether it is or not, we accept it anyhow. Many times those things are about visions.
தேவன் அற்புதங்களை செய்கிறார். அவர் மகத்தான அடையாளத்தை காட்டுகிறார். குருடர், செவிடர், ஓமையர் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் இங்கே கூடாரத்தில் குணமாக்கப்படுகின்றன. ஆனால் அது இருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் நாம் எப்படியும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அநேக சமயங்களில் அந்த காரியங்கள் தரிசனங்கள் மூலமாகவே நிகழ்கின்றன.
How many was here about 3 Sundays ago or 4 when the man come in here both blind and paralyzed or sitting in a chair with a balanced nerve and before left home I saw him in a vision that there'd be a man there dark hair turning gray.
ஏறக்குறைய 3 அல்லது 4 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்னர் இங்கு ஒரு மனிதன் குருடனாயும் முடக்குவாத முடவனாயும் வந்து கட்டுப்படுத்தும் நரம்பு செயல்திறன் அற்று போயிருப்பதோடு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த போது இங்கே அப்போது எத்தனை பேர் இருந்தீர்கள்? நான் வீட்டை விட்டு புறப்படும் முன்னரே நான் அவரை ஒரு தரிசனத்தில் கண்டேன். அதாவது ஒரு மனிதன் அங்கே தன்னுடைய கருத்த முடியானது நிறையாக மாறி வருவதோடு உட்கார்ந்திருப்பார்.
His wife's attractive looking woman about 60 years old. She'll come and be crying and she'll ask me to come back and pray for her husband. He sat right there.
அவருடைய மனைவியோ கிட்டத்தட்ட 60 வயது நிரம்பின காண்பதற்கு அழகான ஒரு பெண்மணியாக இருப்பார் என்றும் அந்த பெண்மணி உள்ளே வந்து அழுது கொண்டே இருப்பார் என்பதையும் நான் திரும்பி வந்தபோது அந்த பெண்மணியினுடைய கணவனுக்காக ஜெபிக்கும்படி என்னிடத்தில் வேண்டிக் கொள்வார் என்பதையும் தரிசனத்தில் கண்டேன். அவரோ அங்கு அமர்ந்து கொண்டிருந்தார்.
And I come down, I said to some of the brethren here, watch this. And when we went down to the altar, others had prayed.
When I went to pray, I walked right away and come back over here. And his wife rose up and come just exactly the way the Lord had said it would be. People watching to see if it happened that way. It never fails.
நான் வந்தபோது நான் இங்கே சில சகோதரர்களிடத்தில் இதை கவனியுங்கள் என்று கூறியிருந்தேன். நாங்கள் பீடத்தண்டை சென்றபோது மற்றவர்களும் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். நான் ஜெபிக்க சென்றபோது நான் சற்று தூரம் சென்று மீண்டும் இங்கே திரும்பி வந்தேன். அப்பொழுது அது எப்படி இருக்கும் என்று கர்த்தர் கூறியிருந்தாரோ அதே விதமாகவே சரியாக அவனுடைய மனைவி எழுந்து வந்தார். அது அந்த விதமாகவே சம்பவிக்கிறதா என்பதை காணும்படி ஜனங்களோ கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அது ஒருபோதும் தவறி போகவே இல்லை.
Dr. Ackerman, down Bird's Eye, Indiana, was the one who sent him up here, who is a Catholic, and his boy is a priest in a monastery there at St. Minor. And Dr. Ackerman is a hunting partner of mine, and he sent the man up here.
எனவே அவரோ நடந்து சென்றபோது, அதாவது அவரை இங்கே அனுப்பியிருந்தவர் இந்தியானாவில் உள்ள பேட்ஸ் என்ற இடத்தில் உள்ள மருத்துவர் ஆக்கர்மேன் என்ற ஒரு மனிதர் என்பதை கண்டறிந்தேன். அவர் ஒரு கத்தோலிக்கராயிருக்கிறார். அவருடைய பையன் செயின்ட் மெயின்ராட் இடத்தில் அங்குள்ள கத்தோலிக்க துறவுமிடத்தில் ஒரு கத்தோலிக்க பாதிரியாராயிருக்கிறார். மருத்துவர் ஆக்கர்மேன் அவர்களோ என்னுடைய ஒரு வேட்டை கூட்டாளியாயிருக்கிறார். இவரே அந்த மனிதனை இங்கே அனுப்பி வைத்திருந்தார்.
And the Lord showed me a black-headed man that was standing, but I didn't know who it was. And I said, was that Dr. Ackerman? He said it was.
ஒரு கருப்பு தலைமுடியை கொண்ட மனிதர் அவரை அனுப்பி வைப்பார் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்திருந்தார். ஆனால் அது யார் என்பதையோ நான் அறியாமல் இருந்தேன். அப்பொழுது நான் அது மருத்துவர் ஆக்கர்மேன் என்பவர்தானே என்று கேட்டேன். அப்பொழுது அவரோ அது அவர்தான் என்றார். பார்த்தீர்களா?
And then a man I said, thus saith the Lord. Walked down and said, sir, stand up. Both blind and couldn't, the balance nerve was gone. He couldn't hold himself up.
அதன் பின்னர் அந்த மனிதன், அதாவது அப்பொழுது நான் இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும் என்றேன். பின்னர் அங்கு நடந்து சென்றேன். மேலும் நான், ஐயா எழுமி நில்லுங்கள் என்றேன். அவர் குருடாயும் தன்னுடைய கட்டுப்படுத்தும் நரம்பு செயல்திறன் அற்று போனவராயும் இருந்தார். அவரால் நடுங்காமல் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. புரிகிறதா?
Been that way for years, been the males and all around. Just prayed the prayer for him and raised him up. There he went walking down through. First he said, I can't see you. Then he screamed, yes I can. His eyes come open. There.
அவர் அந்த விதமாகவே பல வருடங்களாக இருந்து வந்தார். மேயோ மருத்துவரிடமும் மற்றவர்களிடத்திலும் அவர் சென்று சிகிச்சை பெற்று வந்திருந்தார். ஆனால் அவருக்காக ஜபம் ஏறெடுக்கப்பட்ட போது அவர் எழும்பி நின்றார். பின்னர் அவர் அங்கிருந்து நடந்து சென்று விட்டார். முதலில் அவர், என்னால் உம்மை காண முடியவில்லையே என்றார். அதன் பின்னர் அவர் கூச்சலிட்டு, ஆம், என்னால் காண முடிகிறது என்றார். அங்கேயே அவருடைய கண்கள்
திறக்கப்பட்டன. You already heard them. Sure. They were screaming and hugging each other. Come back, he got his wheelchair and walked on out and down the steps like any other man could see and speak and so forth.
அவர் ஒரு வைதீக ஸ்தாபன சபையை சேர்ந்தவராய் இருந்து வந்தார். அவருடைய மனைவியோ பிரஸ்பிடேரியனாய் இருந்தார். சில ஜனங்கள் பிரஸ்பிடேரியன்களும் வைதீக ஸ்தாபனத்தவரும் சத்தமிடுகிறதில்லை என்று எண்ணுகிறார்கள். நீங்கள் அவர்கள் கூச்சலிட்டதை கேட்டிருக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டு ஒருவரையொருவர் கட்டி தழுவினர். அவர் திரும்பி வந்து தன்னுடைய சக்கர நாற்காலை எடுத்துக்கொண்டு மற்ற மனிதரை போல பார்க்க பேச முடிந்தவராய் படிகளினூடாக நடந்து வெளியே சென்றார்.
Had a letter from him, called him the day, I believe Brother Cox and Tim said his eyes had a burning sensation. Certainly, it's the nerve, the optical nerves are growing and coming back to life, you know, and taking its place. The curse was taken off.
அன்று நாள் அவரிடத்திலிருந்து ஒரு கடிதம், இல்லை, அவரை குறித்து கேள்விப்பட்டேன். சகோதரன் காக்ஸ் அவரிடத்திற்கு சென்றிருந்தார் என்று நான் நினைக்கிறேன். காக்ஸ் அவர்கள் அந்த மனிதனுடைய கண்களில் எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு உணர்வு இருந்தது என்று கூறினார். நிச்சயமாக அது நரம்பு. கண் பார்வைக்குரிய நரம்புகள் வளர்ந்து திரும்பவும் உயிரடைந்து அதனுடைய ஸ்தானத்தில் செயல்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். சாபமோ எடுக்கப்பட்டாயிற்று.
If you let nature have its way, if nothing hinders nature, then it'll have full sway. If you got a band around your arm shutting off circulation, your hand will finally die. Now, because naturally it'll be all right if you just let it alone. But something's interrupted nature.
நீங்கள் இயற்கையை அதனுடைய வழியிலேயே செயல்பட அனுமதிப்பீர்களேயானால் இயற்கையை ஒன்றுமே தடை செய்யவில்லை என்றால் அப்பொழுது அது தங்கு தடையின்றி முழுமையாக செயல்படும். நீங்கள் உங்களுடைய கரத்தை சுற்றி ஒரு ரப்பர் வளையத்தை இறுக்கமாக போட்டுக்கொண்டால் அது இரத்த ஓட்டத்தை நிறுத்திவிடும். அப்பொழுது உங்களுடைய கரமானது முடிவிலே மரித்து போகும். இப்பொழுது ஏனென்றால் இயற்கையாகவே நீங்கள் அதை அப்படியே தனியாக விட்டுவிட்டால் அது சரியாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று இயற்கையை குறுக்கிட்டு தடுத்துள்ளது.
Then if you can't see it, There's no way for a doctor to catch it. Only two things he can work by. What he can see, what he can feel. That's the only thing he can work by. What he sees and what he feels. If he can't see it, then it has to be spiritual.
அப்பொழுது உங்களால் அதை காண முடியவில்லை என்றால் அப்பொழுது மருத்துவர்கள் அதை புரிந்து கொள்ள வழியே கிடையாது. அவரால் இரண்டு காரியங்கள் மூலமாக மட்டுமே கிரியை செய்ய முடியும். அவனால் எதை காண முடியும், அவனால் எதை உணர முடியும் என்பதன் பேரிலேயாகும். அவன் என்ன காண்கிறான், அவன் என்ன உணர்கிறான் என்ற காரியங்கள் மூலமாக மாத்திரமே அவரால் கிரியை செய்ய முடியும். அவரால் அதை காண முடியவில்லை என்றால் அப்பொழுது அது ஆவிக்குரிய பிரகாரமானதாக இருக்க வேண்டும்.
We pray, Christ moves the curse, sends away the devil, and that begins to get normal, well, gets well, and that's all there is to it.
அப்பொழுது ஒரே ஒரு காரியம் மாத்திரமே உண்டு. ஒரு காரியம் மாத்திரமே சம்பவிக்க முடியும். நாம் ஜெபிக்கையில் கிறிஸ்து சாபத்தை அகற்றி அந்த பிசாசை துரத்துகிறார். அது இயல்பான நிலையை அடைய துவங்கி குணமாகிறது, குணமடைந்து விடுகிறது. அவ்வளவுதான் அதில் அங்கு உள்ளது.
In my name they shall cast out devils. Is that right? It's a promise to the church. It's a promise of power. What? It's his presence with us.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அது சரிதானே. அது சபைக்கான ஒரு வாக்குத்தத்தமாய் உள்ளது. அது ஒரு வாக்குத்தத்தின் வல்லமையாய் உள்ளது. அது என்ன? அது அவருடைய பிரசனம் நம்மோடு இருப்பதாக உள்ளது.
Now what makes us from being perfect this morning to do those things just as he did is because we're still in the veil. See? But we have some feeling there that tells us, oh yeah. See? And when you accept your healing, no matter what the veil says, it's what the Word says. That's it. And the Word always is predominant over anything. God's eternal Word.
இப்பொழுது அவர் அதை செய்தது போன்றே அப்படியே அந்த காரியங்களை செய்ய இந்த காலையில் நம்மை பரிபூர்ணப்படுத்திக் கொண்டிருப்பது எதுவென்றால் நாம் அந்த திரைக்குள் இனமும் இருக்கின்றதே அதற்கு காரணமாய் உள்ளது. புரிகிறதா? ஆனால் நாமோ ஓ ஆம் என்று நமக்கு சொல்லுகிற ஒரு உணர்வினை பெற்றுள்ளோம். புரிகிறதா? நீங்கள் உங்களுடைய சுகமளித்தலை ஏற்றுக்கொள்கிற போது திரையானது என்ன கூறுகிறது என்பது ஒரு பொருட்டல்ல, வார்த்தை என்ன கூறியுள்ளது என்பதே முக்கியமாகும். புரிகிறதா? அதுதான் இது, அதுவேதான் இது. வார்த்தை எப்பொழுதுமே எந்த காரியத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்துகிறதாய் உள்ளது. தேவனுடைய நித்திய வார்த்தை.
Look at Sarah, her womb dead, 90 years old, live with her husband since she's about 16 or 17, no children. Abraham, 100. God turned right around and gave him the baby.
Amen.
Because they believed, they called those things which were not as though they were.
சாராள் கிட்டத்தட்ட தன்னுடைய கணவனோடு 16 அல்லது 17 வயதிலிருந்தே வாழ்ந்து வந்திருந்தும் பிள்ளை இல்லாமல் இருந்ததையும் அவளுடைய கர்ப்பம் செத்துப்போய் 90 வயதாக இருந்ததையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாமோ அப்பொழுது 100 வயதாக இருந்தார். தேவனோ அதை மாற்றி போட்டு அவர்களுக்கு குழந்தையை அளித்தார். பார்த்தீர்களா? ஏனென்றால் அவர்கள் விசுவாசித்தனர். அவர்கள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைத்தனர்.
Enter that way this morning, friends, and tonight we expect, if you all are visiting with us, we're happy to have you here this morning, and God be with you. If you're in the city for the evening, we'd be happy to have you this evening on the rest of this service of Melchizedek.
நண்பரே, இந்த காலையில் அந்த வழியாக பிரவேசியுங்கள். இன்றிரவு நாங்கள் எதிர்பார்க்கிறதோ நீங்கள் எல்லோருமே எங்களிடத்திற்கு வருகை தந்து கொண்டிருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். நீங்கள் இந்த காலையில் இங்கு இருப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் மாலையும் இந்த பட்டணத்தில் இருப்பீர்களேயானால் இப்பொழுது மெல்கிசேதேக்கு குறித்து பேசவுள்ள இந்த மற்ற ஆராதனையிலும் நீங்கள் இன்று மாலை கலந்து கொள்வதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம்.
And then if you're not, and you have a church of your own, you go to your own church. That's your post of duty. If you belong to a church, you go there. This is just a little tabernacle where we gather in here and have fellowship one with another. Now, the Lord bless you.
நீங்கள் அப்படி மாலையில் இல்லாமல் இருந்தால், நீங்கள் உங்களுடைய ஒரு சொந்தமான சபை உடையவர்களாக இருந்தால், அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சொந்த சபைக்கு செல்லுங்கள். அது உங்களுடைய கடமையாய் உள்ளது. நீங்கள் ஒரு சபையை சார்ந்தவராய் இருந்தால் நீங்கள் அங்கே செல்லுங்கள். இதுவோ நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு சிறு கூடாரமாய் உள்ளது. இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
And our sister Gertie will pray for us. The great physician now is near. And is there any here to be prayed for? Raise your hands. Those who want to come in the prayer line, to put your faith to Christ. All right.
சகோதரி கட்டி அவர்களே, மகத்தான வைத்தியர் இப்பொழுது அருகில் இருக்கிறார் என்ற பாடலை எங்களுக்காக வாசியுங்கள். எவரேனும் இங்கு ஜெபித்துக் கொள்ளப்படுவதற்காக இருக்கிறீர்களா, உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஜெப வரிசையில் வர வேண்டும் என்று இருக்கிறவர்கள் உங்களுடைய விசுவாசத்தை கிறிஸ்து பண்டை வையுங்கள். சரி.
If you line up on this side of the church, if you will, And if they'll pull a seat down just a little bit, brother, if you will, so that we can get a little room in there and can bring the folks to come over on this side, and we're going to pray now while we sing.
நீங்கள் விரும்பினால் சபையின் இந்த பக்கத்தில் உள்ள வரிசையில் வாருங்கள். அவர்கள் இருக்கைகளை சற்று கீழே இழுத்து மடித்து விடுவார்களேயானால், சகோதரனே, நீங்கள் அவ்வாறு செய்தால் அதனால் சபையோரை அதனூடாக கொண்டு வரும்படியாக இன்னும் சற்று இடம் நமக்கு அங்கே கிடைக்கக்கூடும். இந்த பக்கமாக வாருங்கள். நாம் பாடுகையில் நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம்.
The elders here of any denomination of church, regardless of what it is, if you believe in divine healing, would you stand here with me on this platform to pray for the sick? We'd be glad to have you.
இங்குள்ள மூப்பர்கள் எந்த ஸ்தாபனமாய் இருந்தாலும் அல்லது எந்த சபையாய் இருந்தாலும் அது என்னவாய் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் நீங்கள் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டிருந்தால் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும்படி நீங்கள் என்னோடு கூட வந்து இந்த மேடையின் மேல் இங்கு வந்து நிற்க விரும்புவீர்களா என்று கேட்கப் போகிறேன். உங்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம்.
Any denomination or no denomination or whatever you are, we'd be glad to have you. Would you just come now for prayer? Come up and stand with me.
எந்த ஸ்தாபனமானாலும் அல்லது எந்த ஸ்தாபனமாகவும் இல்லாமல் இருந்தாலும் அல்லது நீங்கள் என்னவா இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நீங்கள் ஜபத்திற்காக இப்பொழுது அப்படியே வருவீர்களா? வந்து என்னோடு நில்லுங்கள். சகோதரன் நேபில், நீங்கள் என்னையோடு வந்தால் நலமாயிருக்கும்.